கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாக வாழ்த்துலோடு நான் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம பார்க்குற பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபை அப்படின்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அன்பாக சகோதரர் சொல்லுறதுனால மூன்று பாகமாக பிரிச்சாச்சு. இன்றைக்கி நான் முதல் பாகம் மட்டும் பார்க்கலாம், கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பாந்த சகோதரர் சொல்ல, கிறிஸ்துவின் சபை அப்படின் போது பிரதர் வந்து எந்த சபை பற்றி எடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் சபை இல்லைங்களா? ஏன்னா இந்த பேரில் கூட ஒரு சபை இருக்குது, கிறிஸ்துவின் சபைன்னு ஒரு சபை இருக்குது இல்லை, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எந்த சபையை சேர்ந்தது? கிறிஸ்துவின் சபை. இப்போ கத்திரே வந்துட்டார், ரெண்டாவர்கள் வந்துட்டார், எந்த சபைக்கு போவார்? எது அவருடைய சபை, அவருடைய அவர் உண்மையான திருச்சபைன்னு சொல்லி எதுக்கு இப்போ உள்ளே பிரவேசிப்பார்? கிறிஸ்துவின் இப்போ பூமியில் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அவங்க இதுக்கு போயிடுவாரா? நாம தான் சபை. ம், சரிங்க. எல்லா சபைக்கும் போகலாம், ஆனால் சபையில் ஒற்றுமை இல்லைங்களா? எங்கள் சபை தான் சரியான சபை, இங்கே வாங்கல கூப்பிடுவாங்க, அங்கே போகாது இங்கே வாங்க கூட. அப்படி பார்த்து என்ன சொல்கிறது நம்ம? சரி, அது சத்தியத்தில் நடக்கக்கூடிய சபை எங்கே இருக்குங்க? வேதத்தில் இருக்குது. நம்ம போகிற இடத்துல எங்கே இருக்குதுங்க? நாம தான் இந்த சபை இல்லைங்களா? அப்போ நம்ம சத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? சரி, அப்போ கிறிஸ்துவின் சபை அப்படின் போது நம்ம வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் சத்தியம் கேட்டதுனால ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வரீங்க. இருந்தாலும் சபையை குறித்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே சபையை பற்றின அறிவு நம்ம கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? வேதத்தில் வந்து பார்க்கும்போது சத்தியம் மட்டுமல்ல, அவரை அதை பற்றி முழு டீட்டெயிலும் தெரியணும் இல்லைங்களா? சபை சபைன்னு அதிகமாக வருது பைபிளில். அப்போ அந்த சபையை பற்றி கூட தெரிஞ்சுக்கணும், அது கிறிஸ்துவோடைய சபை என்ன அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கணும். சகோதரர் சொல்றது ஆர்சியா, சிஎஸ்ஏயா, பெந்தகோஸ்தா இல்லை மற்ற பிரிவுகளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சகோதரர் சொல்ல, எந்த சபையை குறிக்குது? இன்னி கூட நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க, பிரதர் இப்படி எல்லாம் சப்ஜெக்ட் எடுக்கிறார், இவர் எந்த சபை மொதல் இல்லைங்களா? இவர் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, இவர் எந்த சபையை சேர்ந்தவர், இவர் சபையை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாரு, ஆனால் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. இல்லை எல்லா சபையும் சரியில்லை, என் சபை தான் சரின்னு சொல்லுவார் கடைசியில் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இல்லைங்களா? சகோதரர் சொல்ல, சரி, எல்லாத்து டவுட்டுக்கும் இந்த பாடம் கிளியர் ஆயிருக்கு. சபை, கிறிஸ்துவின் சபை பாகம் ஒன்றில் இதை நம்ம பார்க்கலாம். அன்பாந்த சகோதரர் சொல்ல, சபை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்களுக்கு முன்னாடி நிற்குது என்னென்னா, உடனே உயரமான கோபுரம் சர்ச் இல்லைங்களா? உயரமான கோபுரங்கள் இல்லைன்னா பெரிய ஹாலு இல்லைங்களா? இல்லைன்னா இன்னும் எப்படி சொல்ற, சபைகள் எப்படி இருக்க பூமியில் போகிற அந்த மாதிரி அந்த கட்டடங்கள் தான் ஆபத்து வருது நமக்கு இல்லைங்களா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எக்லீஷியா போகிறேன், இப்படி எல்லாம் ஜனங்களாக போயிட்டு இருக்கிறேன். சகோதர சோழ, சபைன்றது அப்படி தான் இருக்குமா? சபை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதுங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்கும் இல்லைங்களா? சபை எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், அதை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குமா சொல்லியிருக்கா? கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த சபையை பற்றின அறிவு நம்ம கண்டிப்பாக வேணும். சபையை பற்றி சொல்லும்போது செங்கல் மணலில் கட்டப்பட்டதை சபை அப்படின்னு நம்ம பார்த்துட்டுக்கிறோம். அந்த மாதிரி கட்டடத்தை தான் சபைன்னு சொல்லுதா வேதம் இல்லைங்களா? நம்மளே இப்போ சத்திய உரளை தெரிஞ்சுன்னு சபையை பற்றி ஆராய்ச்சி மைண்டில் போகுது இல்லைங்களா? சகோதர சில, செங்கல் மணலில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் அந்த சபையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அன்பாந்த சகோதர சில, அதை குறித்து வேதத்தில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சபை குறித்து எப்படி சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குறந்தியார் 12:12 எப்படி என்றால், சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தில் அவயங்கள் அநேகமா இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான், அந்த பிறகு கிறிஸ்துவ இருக்கிறார் அப்படி சொல்லப்படுது. சகோதர சில, கிறிஸ்துவ சபை எப்படி சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சரீரமான சபையாக சொல்லப்படுது, ஒரு ஹியூமன் பாடியாக சொல்லப்படுது. சபை எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு மனித உடலுக்கு ஒப்புமைப்படுத்தி பேசப்படுது. எப்படி இந்த சரீரத்துக்கு வந்து தலை தான் வந்து இயக்குது, இந்த சரீரத்தை இயக்குது இல்லைங்களா? சகோதர சொல்ல, இப்போ ஒரு கால் அடிபட்டுச்சுன்னா உடனே இங்கேருந்து கமாண்டிங் வருது, அதுக்கு முதல் மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே கை உடனே மருந்து தேடுது, சீக்கிரம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பீடாக தேடுது, ஸ்பீடாக தேடி அது முதல்ல பிளட்டு தொட, அப்புறம் மட்டும் மருந்து தடவு, பிளட்டு தொடக்கிது வேகமாக, கமாண்டிங் போகப்போ கை செய்யுது. உடனே வந்து கால் சொல்லுது, இப்போ அங்கே அந்த மருந்து எடுத்துட்டு கால் வேகமாக ஓடுது, அந்த 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 மருந்து இருக்கிறது நின்றுக்குது போய், உடனே கை இது எடுக்குது இல்லைனால ஒற்றுமையாக செயல்படுது. சகோதர சொல்ல, உதாரணத்துக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே இந்த கை என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்து என் கை கொடுக்கணும், வாய் கொடுக்கணும், அத்துக்கு எஞ்சிச்சுன்னா அது வராது இல்லைங்களா. அது ஏன் சரீரம் இல்லை இல்லைங்களா சகோதரி, என் சரீரம் எப்படிங்கன்னு பார்த்தேன், சரீரம் மனித உடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக அவயங்களாக இருக்குது, அநேக உறுப்புகள் இல்லைங்களா, வெளியிலேயே உறுப்புகள் இருக்குது, உள்ளே உறுப்புகள் இருக்குது இல்லைங்களா, அநேக உறுப்புகள் இணைந்தது தான் மனித சரீரம் இல்லைங்களா. இது அநேக உறுப்புகளாக இருந்தாலும், அநேக உறுப்புகளாக இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்படுது போதுங்களா. ஏதாவது ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்குதுங்களா, இந்த கை இந்த கை சண்டை போட்டுக்குதா, இந்த கை இந்த காலுக்கு விரோதம் இருக்குதா, கைக்கும் காலுக்கும் சண்டையா, அப்படிலாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா. அப்படிதான் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுதுன்னா சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், அந்த பிரகாரம் கிறிஸ்துவ இருக்கிறார். ஆக கிறிஸ்துவின் சபையில் வந்து அநேக அவயங்களாக இருந்தாலும் கூட அந்த ஒருமைப்பாடு தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு சரீரத்துக்கு ஒப்புமையாக சபை சொல்லப்பட்டிருக்கனால, மனித சரீரத்துக்கு ஒப்புமையாக சபை சொல்லப்பட்டிருக்கனால அதுபோல சபை இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ நமக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம அறிவுக்கு இல்லாத விஷயத்தை பேசுகிறா ஒன்றுமே புரியாது இல்லைங்களா. ஆனால் நம்ம பழக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம மனித உடம்புல நம்ம பழக்கப்பட்ட விஷயம் இல்லைங்களா, அது உதாரணத்துக்கு வச்சா ஈஸியாக புரிஞ்சு நம்ம மனித உடலுக்கு ஒப்புமைப்படுத்தி அந்த சபையை சொல்கிறார் சகோதரர் சொல்லி. அப்படி இருக்கும்போது மனித உடம்புல அநேக அவயங்கள் இருக்குது, ஆனால் அநேக அவயங்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்படுது இல்லைங்களா. ஒரு காயம் காலில் சுண்டுவரில் அடிபட்டுச்சுன்னா அந்த சுண்டுவரில் அடிபட்ட உடனே முழு சரீரம் எப்படி மாறிடுதுங்க, அப்படியே சோகமாயிருது இல்லைங்களா. அப்படியே அவர் பார்க்கும்போதே அப்படியே சோகமாக நடந்துடுறார் இல்லைங்களா. என்ன புரியுது, உடம்பு சரியில்லையான்னு கேட்குறோம், உடனே பார்த்துட்டு இல்லை இப்போ இதை காலில் அடிபட்டுச்சுங்க, அடையா கால் அடிபடுறது நீங்கள் சிரிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல முடியுங்க. கால் வந்து அவருக்கு அடிபட்டாமல் இருக்குது, கால் அடிபட்டு அவருக்கு அடிபட்டாமல் இருக்குது. இன்றைக்கி நம்ம போகிற சபைகள் இப்படி இருக்குதா, ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு கஷ்டம் வந்தால் முழு சபை வாடி போதா, ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு சந்தோஷம்னா முழு சபையும் சந்தோஷம் ஷேர் பண்ணுதா இல்லைங்களா. இனி சபைகளுக்குள்ள அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொரு சபை ஒரு அவயங்கள் எடுத்துட்டா கூட ஒன்றுன்னு ஒற்றுமையாக இருக்குதா இல்லை. இந்த சபைக்கு போனால் போயிட்டு அங்கே போயிட்டு அப்போ நீ பரலமே போக மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. இந்த சபைக்கு வந்து ஐயோ சபையே இல்லாத பிசாசு சபைன்றாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி சபையில் சபையில் பாஸ்டுக்கு பாஸ்டுக்குள்ள ஊழிக்கார் ஊழிக்குள்ள சண்டை இருக்குது இல்லைங்களா. அவரு சபை கட்டிருக்க இடத்துல இல்லைங்களா, இசை தொங்குதாமா ஜனங்க வர வைக்கூடாது சத்தியம் மட்டும்தான், சத்தியம் தான் இழுக்கணும் ஒரு மனுஷனை இல்லைங்களா. ஒரு மனுஷனை பிரசாதப்படுத்தவும் கூடாது, நம்மளும் நம்மளுடைய திறமையை இது பண்ணக்கூடாது. சத்தியம் சத்தியம் தான் ஜனலை இழுக்கணுங்க, சத்தியம் தான் ஃபஸ்ட்டு முதலிடம் கொடுக்கணும் இல்லைங்களா சார். அதனால தான் இது வேற ஒன்றும் இல்லைங்க, இது தெரியாத பேசுகிறாங்க. அதனால வந்து சினிமா பார்க்குது, நாடகம் பார்க்குது, சீரியல் பார்க்குது, புத்தகம் படி இதை பார்த்துட்டு அநேக ஆவிகள் சுற்றுது, குழந்தைங்கள்லாம் தொங்கிட்டு இருக்குது, செத்து போன ஆத்மா தொங்கிட்டு இருக்குது அப்படிலாம் நிறைய சொல்றது. உங்களையும் பயமுறுத்தி அவரையும் பயமுறுத்தி வராது காரணம் சொல்லி அப்படின்னு நீங்க எங்க வீடு இங்கே கட்டினீங்க சபை நீங்க தெரியும் அப்படின்னு வேற பாஸ் சொல்றாருங்களா. அந்த வேற சபைக்கு போனேன், அங்க வெளியில போனவர் ஏன் நீ அங்க இருந்தப்ப தொங்குலீங்களான்னு கேட்டு தெளிச்சாங்களா, தெளிச்சதுக்கு அப்புறம் தொங்கிட்டு இருக்குதா, அப்ப நீங்க தெளிச்சதெல்லாம் சும்மாவான்னு கேளுங்க. இருட்டு சபை பாத்தீங்களா, வெளியில போயிட்டு அப்படி பாஸ்ட்டு அவங்களுக்குள்ள போராட்டம், அவங்களுக்குள்ள பொறாம எரிச்சல், அதனால என்னம்னா நீ என்னை துரத்திட்டல வெளியா, நீ எப்படி வாழ்ந்துற பாக்கலாம் இல்லைங்களா. அது மாதிரி அந்த தவறான வார்த்தைகள் விடுறது சார். இது பிசினஸ் தாங்க, இங்க சத்தியமும் இல்லை, இது சபையும் இல்லை, இது பிசினஸ். இவர் பிசினஸ் பண்றாரு, பிசினஸ்ல முழு லாபம் எனக்கு வேணும், நீ ஏன் பிசினஸ்ல ஷேர் கொடுக்கணும்னு இவர் திறந்து விட்டாரு. நீ எப்படி பிசினஸ் பண்ணிடுற பாக்கலாம், என்னாலதான் நீ பிசினஸ் பண்ண, இப்ப நீ எப்படி பண்ணலாம்னா அங்க வெளியில போய் பேர் கிடைக்கிறது வேற ஒண்ணு இல்லை சௌரவசரம். இது உண்மையான சார், இது உதாரணத்துக்கு சொல்லலாம். உண்மையான திருச்சபையா இருந்தா இப்படி ஒற்றுமில்லாத இருக்குமா, இல்லை இந்த ரெண்டு கை இருக்குது, ரெண்டு கை மாறி மாறி குத்திக்குது அடிச்சுக்குதா, அடிச்சுட்டா நல்லா இருக்குமா, ரெண்டு கை நம்ம கண்ட்ரோலே கேட்க மாட்டேங்குது, நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு, நம்ம மூலம் சொல்றது கேட்கல இந்த கை அப்படியே பார்த்துட்டு இந்த கை இந்த அருளுக்கு ஒரு மோதிரம் போட்டேன்னு இந்த கை வந்து எரிச்சலாகுது. ஓ உனக்கு மோதிரமா, ஓ நான் உன்னை பாரு என்ன பண்ணுற பட்டு கத்தித்து ஒரே டக்குன்னு வெட்டி எட்டிச்சுன்னா என்ன வருதுங்க இல்லைங்களா? இல்லை வந்து நைட் தூங்கும் போது மெதுவாக திருடுது இந்த அருளந்து இந்த கை திருடி இந்த கையில் போட்டுக்குது, போட்டுட்டு தூங்க அப்படி தூங்க முடிச்சு பார்த்து இந்த கை இந்த கைக்கு மோதிரம் வந்துச்சு. ஏ இது கை மாறிச்சு, இதுக்குள்ளே மாறி மாறி கிள்ளிட்டு ஓச்சிட்டு எப்படி பிடுங்கலான்னு சண்டை போட்டுக்குதான். இல்லை இந்த கால் இந்த கால் நானும் போக மாட்டேன் நட முடிக்குதுங்களா, ஒன்று மாறி மாறி உதச்சிக்குதுங்களா நினச்சி அந்த மாதிரி எப்படி உடம்பு பூரா மாறி மாறி குத்தி வச்சு அடிச்சு சேர்ந்தா நினச்சி பாருங்க எப்படி இருக்கணும் உடம்பு இல்லைங்களா? அதுதான் உதாரணத்துக்கு கர்த்தர் வைக்கிற பாயிண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அது தேவ மனுஷங்க கொடுக்குற பாயிண்ட்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
கூட்டங்க
இல்லைங்களா? அது என்னாச்சுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ், ஒருத்தர் போனோட லாஸ் தானுங்க. தசம பாகம் போகுது காணிக்க போகுது இல்லைங்களா? இது இதை வச்சு உருட்டி உருட்டி வாங்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் போனால் பிஸ்னஸில் வந்து லாஸ் மாதிரிங்க அவங்களுக்கு இல்லைங்களா? அதனால வந்து விட மாட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக போய் சொல்லுங்கள் பாஸ்டர் ஒரு குட் நியூஸ் நான் இன்றைக்கி ஊழியத்துக்கு போனேன் அந்த பாஸ்டரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். ஆளை நீ வேறு அங்கெல்லாம் போகாத இல்லைங்களா? எங்கே நம்ம ஆத்த நம்ம ஆடை திருடிக்குவாங்களேன்னு. இவங்க வந்து ஆடை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா கறிக்கடை ஆடு மாதிரி பாக்குறாங்க. தசம பாகம் வைக்கல அப்படிங்களா? நானும் உனக்கு எழுதிய கொடுத்த தசமா கொடுக்குறேன்னு என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஜனங்களை ஏமாத்தி பயமுறுத்தி இல்லைங்களா? அதுக்கெல்லாம் நீங்க
ஒண்ணு
அதே களைஞ்சு போயிட்டு எப்படி கட்டி போட்டு நல்ல ஊழிக்காருங்க பரவாயில்ல நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அப்படிதான் இதெல்லாம் இது எதுக்கு இதெல்லாம் நீங்க இப்ப சொல்றீங்க தெரியுமா? இது வந்து தேவன் அனுமதிச்சது உங்களுக்கு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களே விடுதலை ஆகிறது. அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியுங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னாவே சத்தியத்தையும்னா அதுக்கு முன்னாடி ஏதோ தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். அது என்ன அசத்தியம், சத்தியம் தெரியாத விஷயங்கள், சத்தியத்துக்கு எதிரான விஷயங்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க, இப்போ சத்தியம் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ சத்தியம் தெரிஞ்சு கொள்ளும் போது எப்படி இருக்குன்னா ஐயோ இப்போ தான் தெரியும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா? அதுக்காக தேவன் ஃபஸ்ட்டு அதை காமிச்சிடுவாருங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் அசத்தியம் எல்லாம் பார்த்துறீங்க, சத்தியம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துறீங்க. பார்த்துட்டு இப்போ சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது எப்படி இருக்குன்னா இப்போ வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, எது சத்தியம் எது. ஃபஸ்ட்டு பொய்யை காமிச்சிடுவாரு, அப்புறம் உண்மையை காட்டுவார். இப்போ நீங்கள் செக் பண்ணலாம் எது பொய் எது உண்மை, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சகோதரர் இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கள்ள உபதேசத்துலேயும் கள்ள சத்தியத்துலேயும் பொய்யானதுலேயும் நல்லா உச்சத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க. தெரியும் பார் தேவன் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாளைக்கு இவங்க வந்து எல்லா இதுலேயும் தேறி இருக்கணும் இல்லைங்களா? தேறினா தான் நீங்கள் மற்றவங்களும் போதிக்க முடியும் புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கண்ணில் காமிச்சிருவார். கண்ணில் காமிச்சதான் உங்களை யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா பிசாசு உங்களை எடுத்து நிற்க முடியாது, உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களை பார்த்தா வெக்கப்பட்டு ஓடணும், இவங்களெல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க அவங்க அப்படின்னு இல்லைங்களா? ஏமாற்ற முடியாது. இப்போ உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் பண்ணுறதெல்லாம் பருவ உங்களுக்கு வேதனையாக இருக்கும். இவங்களும் அழிஞ்சு மற்றவங்களும் அழிச்சிட்டு இருக்கிறாங்களே, இவங்களும் பிசாசுட்டு வஞ்சல மாட்டேங்குது இவங்களுக்கு தெரியல. இவங்க வந்து உலகத்தில் வந்து பிழைப்புக்காக இந்த சபையை நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா காரணம் என்னென்னா பூமியில் இருக்கிற கஷ்டங்கள் இல்லைங்களா? அவங்க மேலே தப்பு இல்லை, கஷ்டங்கள் வேறு வழி தெரில. இது பிஸ்னஸ் டெக்னிக்கே ஒரு ரூட்டில் போட்டு உள்ளே வராங்க, இது பிஸ்னஸுடைய வஞ்சனையும் அவங்களுக்கு தெரியலைங்க, அதனால் அப்படி போயிட்டாங்க சகோதரர். ஆனால் அப்போஸ்தலர்லாம் எப்படி இருந்தாங்கன்னா தேவனுடைய காசை தேவனுக்கு தான் பயன்படுத்தினாங்க. ஊழியத்துக்கு கலெக்ஷன் ஆகிற பணத்தை தேவனுடைய ஊழியத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க ஒழிய. அப்போ சொந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா சொந்த குடும்பத்தை வேலை செஞ்சாங்க, போய் எல்லோரும் உழைச்சாங்க, போய் சின்ன சின்ன வேலை கஷ்டமான வேலை செஞ்சாங்க, கூட பின்றது, கூடாரம் போடுறது, மருத்துவம் செய்யறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க, செஞ்சு த குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. இந்த பணத்தை எடுத்து செய்யலைங்க, இந்த பணத்தில் வரவு செலவு பக்காவ வச்சுருந்துருக்காங்க. ஒரு பைசா எடுத்தா கூட அது கணக்கு, இந்த பைசா எதுக்கு செலவாச்சு மிச்சம் எவ்வளோ.
ஊழியத்துக்கு போறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அணியறதுக்கு மட்டும் ஆடை எடுத்துட்டு போனா போதும், முறை எடுத்துட்டு எடுத்துட்டு போனா போதும் அப்படின்ற கான்செப்ட்ல வேலை இருந்தா கூட விட்டுட்டு இதே ஒரு வேலையா இது
பண்றாங்க. சரி, வந்தவங்க திரும்ப எல்லாம் எடுத்துக்கிறாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு உள்ள வந்துட்டு இவங்க காலேஜ் ஸ்கூல் கட்டிட்டு இருக்கிறாங்களே இல்லைங்களா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அர்த்தம் வேறையா இருக்கு இல்லைங்களா. அப்படின்னு என்னத்தை விட்டவன் எவனும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு வலிக்கு தடி கூட எடுத்துட்டு எது எடுத்துட்டு போக சொல்றாங்க அப்படின்னு என்ன, உங்க மனசு வந்து தேவனை சார்ந்திருக்குன்னு சொல்ற, வேற ஒன்றும் இல்லை. எதெல்லாம் உன்னை நம்பிக்கிறதோ அதில் விட்டு அந்த நம்பிக்கை அது மேலே வைக்காத, தேவனை சார்ந்து இந்த ஊழியத்தில் இறங்குன்னு சொல்றாரு. அதுதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைங்க. சௌரஸ் சொல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அப்படி இருக்காங்களா ஊழியக்காரங்க? அப்படி இல்லை, ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினால் பிழைப்பு உண்டாயிருக்குன்னு அந்த வசந்தம் காட்டுறாங்க. பாருங்க எப்படி நாங்கள் வாழ்றது, ஊழியக்காரன் ஊழியத்தினால் பிழைப்பு இருக்குன்னு சொல்லி வசந்தம் காட்டுறோம். அதுக்கு அந்த அர்த்தம் இல்லைங்க. நம்ம ஒருத்தர் சத்தியத்தை சொல்லும்போது ஊழியர் செய்யும்போது அவன் மரணத்திலிருந்து பிழைச்சிக்குவோம், அந்த ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டு, அவங்களுக்கு பிழைப்பு உண்டாகும் இல்லைங்களா. அதனால் இவருக்கும் பிழைப்பாயிருது, இவரும் மரணம் தப்பிச்சுக்கலாம். இந்த பிழைப்பை பற்றி சொன்னார், அவர் இந்த பிழைப்பை பற்றி சொல்கிறார் இல்லைங்களா. இந்த பிழைப்புக்கு நீங்கள் வேலை செய்யணும் இல்லைங்களா. தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் தேவன் ஒரு மாதிரி தானே பார்ப்பார், இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதம் எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் அவருடைய பிள்ளைங்க தான் எல்லாமே. எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது தன்னுடைய பிள்ளை அந்த நீதியில் தான் வரணும்னு நினைப்பார், அந்த நீதியில் தான் வந்து வரணும். இந்த தேவனுடைய பேரை வச்சு சம்பாதிச்சு வாழ விரும்புவார் தேவன், கண்டிப்பாக விரும்ப மாட்டார். சௌரஸ் அல்ல, இதுதான் கஷ்டத்து, இந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்க ஊழி செய்யும், அதுதான் சுத்தமான மனசு இல்லைங்களா. நமக்கு ஒன்றுமே இருக்காதுங்க, ஆனால் அதில் ஊழி செய்யணுங்க. நம்மளால் முடிஞ்சதும் செய்யலாம் போதும், ரொம்ப டாப்பில் செய்யணும் அவசியம் இல்லை. அப்போ என்ன என்ன இல்லை இவ்வளோதான் முடியும்பா, நான் அதை செய்கிறேன் அவ்வளோதான். நம்மள்ட்ட இருக்கிற தாளந்தை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான். அது நீங்கள் பழகி பேருக்கு பண்ண செய்யும் போதும், வேறு ஒன்றும் ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியது. நமக்கு என்ன திராணி அதுக்கிட்ட தான் கேட்குற, திராணிக்கு மேலே நம்ம சோதனை இல்லைங்க. சௌர சொல்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது சரீரம் ஒன்று அதுக்கு அவயங்கள் அநேகம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம அநேக அவயங்களாக இருந்தாலும் சபைகள் ஒரு சரீரம் போல் இருக்கணும். ஒரு சரீரத்துக்கு துன்பம் வந்துச்சுன்னா முழு சரீரம் வாடி போயிடும், ஒரு சரீரத்துக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னா முழு சரீரமும் மகிழ்ச்சியாயிரு இல்லைங்களா. இப்போ புதுசாக ஷர்ட் மாட்டிட்டா எப்படி ஆயிரு, நம்ம மூஞ்சி எப்படி ஆயிருந்தோம், உடனே சிரிப்பு கண்ணாடி போயிட்டு சிரிக்கிறது, மூஞ்சி சிரிக்குது இல்லைங்களா. புது ட்ரெஸ் போட்டால் ஆட்டோட வாய் சிரிக்குது, இது கோபம் தானே வரணும், இருட்டு உனக்கு மட்டுமா அப்படின்னு கோபம் தானே வரணும். இது சிரிக்குது உடனே இந்த கை போய் தொட்டு தொட்டு போகுது, என்ன மெட்டேறது நல்லா இருக்கு அப்படிங்கிறது இல்லைங்களா. கால் வந்து நடந்து நடந்து காட்டுது கண்ணாடி முன்னாடி இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லாம் ஒத்துமையாக இருக்குது பாருங்க, ஒரு மகிழ்ச்சியில ஷேர் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணுது. இன்னைக்கு அப்படிதான் இருக்குமா சபையில நம்ம, ஐயோ அவங்க வேணா திரும்பிக்கிறாங்க, சில பேர் மூஞ்சி கூட பார்க்க விரும்ப மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. இவன் வந்தால் மூஞ்சில் முடிச்சாவே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க இல்லைங்களா. சகோதரர் இது சகோதர சகோதரி அப்படி சொல்றா நல்லா இருக்குங்களா. அவங்களும் நம்மளும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நினைக்கும் போது எப்படி இருக்கணும் நம்ம எல்லாரும் இல்லைங்களா. இப்போ இந்த 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 கை வந்து இந்த உடம்புல வந்து எதனாச்சும் நம்ம உடம்புல வந்து கனமான பொருள் இருக்குது, அதாவது முக்கியமான பொருள் இருக்குது நம்ம உடம்புல, கனவீனமான பொருள் இருக்குது இல்லைங்களா. கனவீனமான பொருளை வந்து இந்த உடம்பு சரீரத்தில் மற்ற அவைகள் மதிக்காது இருக்குதா, நகை வந்து கட் பண்ணி தூக்கி எறிகிற நகை இல்லைங்களா. ஆனால் இது என்ன பண்ணுதுங்க, அப்படியே இந்த கை போய் அந்த கை கொடுத்தது நெயில் பரிசு வச்சு விடுது அழகா, இது மாதிரி திரு திரு ரசிக்குது, எப்படி இந்த வாய் ஃபுஃபுன்னு ஊத்துது இல்லைங்களா, அதை அப்படியே ஷேப் பண்ணுது இல்லைங்களா. பாருங்கள் என்ன அழகு பண்ணுது, இந்த முடி முடி கீழே உழுவுற முடி அது கொட்டிச்சுன்னா ஒன்றும் கவலைப்படுது, மூஞ்சி இந்த முடியில் கொட்டிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் இல்லைங்களா. சௌர சொல்ல இது போல் கனவீனமான உறுப்புகள் நிறையா இருக்குது நம்ம சரீரத்தில், அதுக்கு அதிக கனம் கொடுக்குறாரு தேவன். கனவீனமானது இருக்குது அதுக்கு கனம் கொடுக்குறாரு, கனமான பொருளுக்கு வந்து அது சாதாரணமாக தான் இருக்குது, தன் பெருமையாக கூட காட்டிக்கல. கண்ணெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஹக்கா இதயமெல்லாம் இல்லைங்களா, அதெல்லாம் பெருசாக காமிச்சிக்குது இல்லை. சரீரம் எனக்கு முழுசு கண்ணாக தான் வேணும் அடம் பிடிக்குதான், அதை பவுல் சொல்ல முழுசு கண்ணாக இருந்தால் மோப்பம் எங்கேன்னு கேட்பார், முழுசு மோப்பமாக தான் செவி எங்கன்னு கேட்பார் இல்லைங்களா. சௌரஸ்வரர் இது போல சரீரத்தில் வந்து அநேக அவயங்களாக இருந்தாலும் அதது இருக்கிற நிலைமையில சந்தோஷப்பட்டுருக்கு புரியுதுங்களா. தேவன் கர்த்தர் வந்து ஒரு உதாரணத்தை சொன்னாரோ அக்யூரேட்டாக இருக்குங்க, ஆப்டாக இருக்கும் பார்த்தா. அப்போ சபைக்கு உதாரணத்துக்கு மனித உடலை சொல்கிறார், ஹியூமன் பாடி சொல்கிறாரு, சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தாலும் ஒரே அவயமாக ஒரே ஒரே உறுப்புகளாக செயல்படுது, ஒரே சரீரமாக செயல்படுது, தனித்தனி அவைங்களா செயல்படலை. நான் ஒரு கை சரீரம் நீ கால் சரீரமா இந்த சரீரம் அது பிரிஞ்சுக்குதாலாம் பிரியல இல்லைங்களா. இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கு சபைகள் அப்படி பார்த்தா அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி இல்லை அன்பா. அந்த சௌர சோல ஆயிரம் யுகங்கள் மாறினாலும் சத்தியம் வைக்கும் போது உண்மை கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. சத்தியத்தை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அப்போ உண்மையான திருச்சபை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கணும் அன்பா. அந்த சௌர சோல அநேகர் சொல்லுவாங்க இந்த சபைக்கு வந்து பேதுரு தான் தலைவர்னு சொல்லுவாங்க, ஆர்சியிலலாம் சொல்லுவாங்க பேதுரோட வழி வந்ததா போப்பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரசில். ஏன்னா கர்த்தர் தான் வந்து பேதுரோட தான் சபையை ஒப்படைச்சாரு, சாவி அவர்கிட்ட தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை சொல்றாங்க. வசனம் வாசிச்சீங்கன்னா மத்தேயு 16:18. இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லில் மேல் சபை கட்டுவோன்னா கல்லுக்கு அஸ்திபார கல் வந்து பேதுருங்கிறாங்க. பேதுரு தான் கல்லுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு பேதுருக்கு பேரை மாத்தினாங்க, கல்லப்பர்னு வச்சாங்க. அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்து ராயின்னா பாறைன்னு அர்த்தம், அதனால பாறையப்பன் வச்சாங்க. அப்புறம் ராயப்பன் மாத்தினாங்க. ஆர்சியில் பார்த்தா ராயப்பன் ஒரு பேர் படிச்சிருக்கீங்களா, பேதுருக்கு வந்து ராயப்பன் பேர் வச்சிருப்பாங்க. சகோதர சொல்ல இது போல நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில் அப்படின்னா என்ன எதை குறிக்கணும்னா இந்த கல் அப்படின்னா கண்மலை கிறிஸ்து இல்லைங்களா. அந்த உண்மையான சபை யார் மேலே கட்ட போனா இயேசு மேலே, கிறிஸ்து மேலே அஸ்திபாரத்தில் இருக்கணும். சபைக்கு யார் அஸ்திபா இருக்கல்ல கிறிஸ்து தான். அஸ்திபா இருக்கல் அவர் தான் இருக்கணும், தலக்கல் அவர் தான் இருக்கணும். மூலக்கல் அவர் தான், தலக்கல் அவர் தான். அது எப்படின்றத பின்னாடி சர்ஜரி சொல்றேன். எப்படி மூலக்கல்னா ஃபர்ஸ்ட் வரணும், தலக்கல்லாம் மேலே இருக்கணும், மூலக்கல்லாம் கீழே இருக்கணும், தலக்கல்லாம் மேலே இருக்கணும். இது எப்படி போகிறத சூட் ஆகும் இல்லைங்களா. அது பிரமிடுன்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அதில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். எப்படி கிறிஸ்துக்கு அந்த வசனம் கரெக்டாக சூட் ஆகும்னு கரெக்டாக எடுக்கலாம் நம்ம சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறான்னா, நீ நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னா என்னத்துன்னா உண்மையான திருச்சபை சத்தி கல்லுனா சத்தியம். இந்த சத்தியத்தின் இருக்கிற உண்மையான திருச்சபை வந்து அவளுக்கு பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னா அவங்க மறிச்சாலும் பூமியில் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இல்லை சரீரம் மட்டும்தான் நடக்குமோ இல்லையா, அவங்க இங்கே பூமியில் இருக்க மாட்டாங்க. அன்பாந்த சௌரசில் பாதாளம்னா அடக்கம் பண்ணது இல்லைங்களா, கலரில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிளம்பிடுவாங்க சௌரசோல. அதான் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. உண்மையான திருச்சபையில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. அவங்க பரலோகத்தில் பரலோக வாசிகள், அவங்களுக்கு இருப்பிடம் வந்து பூமி கிடையாதுங்க, பரலோகம். அவங்க சொந்த இடம் பரலோகம், அங்கே போய் சேர்ந்துருவாங்க அன்பாந்த சௌரசோல. அப்போ இந்த கல்லின் மீன் சபை கட்டுவேன் அப்படின்னு என்னன்னா சபைன்றது ஒரு கட்டிடத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பாந்த சௌரசோல கட்டிடம் அல்ல, இது வந்து உண்மையான திருச்சபை பற்றி பேசுது. இந்த கல்ன்றது வந்து எதை குறிக்கிறதுனா அந்த வசனத்தை வாசிச்சுன்னா நல்லா தெரியும். கர்த்தர் வந்து சீஷர்கிட்ட பேசிட்டு போகும்போது கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா என்ன என்னன்னு பேசுகிறாங்க ஊருக்குள்ளேன்னு கேட்குறாரு. சில சிலருங்க உங்களை வந்து சிலர் எலியாங்கிறாங்க, சிலர் வந்து தீர்க்கதர்சின்றாங்க, சிலர் யோவான்ஸ்வான்ன்றாங்க, அவங்க சிலர் இறைமையாங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து அப்படியா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு பேதுரு பார்த்துக்கிறார். பேதுரு நீ என்னை யாருன்னு நினைக்கிறேன்னு கேட்பார். அப்போ பேதுரு சொல்லுவார், உண்மையான சத்தியத்தை சொல்லுவார். சொல்லும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, பேதுரு நீ சொல்லலை பேதுரு, எங்கள் அப்பா மேலேருந்து ஹெல்ப் பண்ணிட்டார் உனக்கு. ஏன்னா அது யாருக்குமே தெரியாது, அதற்கு பூமியில் யாருக்குமே இந்த மேட்டர் தெரியாது, இவர் யாருன்றதே தெரியாது. பேதுரு ஃபஸ்ட்டு அடிப்பார் அந்த வார்த்தையை சொன்னோன்னே. ஜீசஸே பார்த்துட்டு நீ உன் மாம்சத்தில் சொல்லலை, பரத்துலேருந்து எங்கள் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துட்டார்னு சொல்கிறார் பாரு. அதனால தான் பேதுருக்கு இயேசு வந்து பேதுரு மேலே ஒருத்தர் தனி கவனம் செலுத்தினார். ஏன்னா தேவனே தனி கவனம் பேதுருக்கு லிங்க் பண்ணுறாரு அப்படின்போது பேதுரு மேலே தேவ கிறிஸ்து ரொம்ப பாசமாக இருந்தார். சௌரஸ் ரொம்ப லிங்க் இருந்தார். அவர் தப்பு பண்ணும்போது கூட அவர் அணைச்சிக்க முயற்சி பண்ணார். யூதாஸ்கர் கூட மன்னிப்பு கிட்டே அணைச்சிருப்பார், ஆனால் யூதாஸே அவசரப்பட்டு முடிவை தேடிட்டார் இல்லைங்களா சௌரஸ்வரில். அப்படி இருக்கும்போது இந்த வசனம் வாசிங்கன்னா மத்தேயு 16:16 வரைக்கும் வாசிங்க. அதுக்கு முன்னாடி இருந்து
வாசிங்க.
மனுஷகுமான என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் கேக்குறாரு.
அதற்கு
சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் எரேமியா சொல்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசி ஒருவர் எழுந்துட்டான்னு சொல்றாங்க
சொல்றாருடைய
குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் அப்படியே பாக்குறாரு, எப்படி நியூஸ் கீழே வந்துச்சு அவ்வளோ சீக்கிரம், எப்படி பேதுரு சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே ஜீசஸ் கண்டுபிடிச்சி கண்டினியூ பேசுகிறாரு பாருங்க. உண்மை சத்தியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பாக்கியவான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ
பாக்கியவான்.
மாம்சம் ரத்தத்தில் நிறைய பேசிக்கிறாங்க, சத்தி என்ற வார்த்தையில் இல்லைங்களா. மாம்சம் ரத்தத்தை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் எங்க அப்பா தான் உனக்கு வெளிப்படுத்திட்டார். பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் சொன்னா பொய்யா இருக்கும், உண்மையா இருக்குங்களா? உண்மைதான் இல்லைங்களா? பொய் பேச மாட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கும் போது இந்த விஷயம் சீக்கிரட் எப்படி கிடைச்சதுன்னு கூட கர்த்தர் தான் உனக்கு, தேவன் தான் வெளிப்படுத்திட்டான்னு சொல்லி சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அப்படி சொல்றாரு. அப்புறம் தான் சொல்றாரு இந்த சத்தி இவர் பேதுருக்கு லிங்க் ஆறனால இந்த சத்தியத்தை பேஸ் பண்ணி பேசுறாரு. மேலும் உனக்கு
சொல்றேன்,
பேதுருவா இருக்கிறா இந்த கல்லின் மேல், அப்படின்னா அந்த கண்மை உறுதியான சத்தியத்தை சொல்றாரு. கல்லின் மேல் சபையை
கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்போது இந்த உண்மையான திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு சகோதர சொல்ல. அப்ப பாருங்க, இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன் அப்படின்னா அன்பான சகோதர சொல்ல, அநேகர் பேதுரு தான் அந்த திருச்சபைக்கு வந்து கல்லா தேவன் வச்சாரு. அஸ்திபார்கல்ல பேதுருன்னு சொல்றாரு. அஸ்திபார்கல் பேதுரு வராதுங்க, அஸ்திபார்கல் இயேசுதான் அஸ்திபார்கல்லா இருக்கும் இல்லைங்களா. வசனத்துல வாசிச்சீங்கன்னா 1 Corinthians 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவே அல்லாமல், இயேசுவே அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. வசனம் தெளிவா இருக்குங்களா? அப்ப அஸ்திபாரக்கள் யார் இருக்கணும்? இயேசு தான் இருக்கணும், வேற யார்? யார் இயேசு தாரோ எந்த மேல யார் மேலேயும் சபை கட்டப்படக்கூடாது. அது கட்டினாலும் சபை இல்லாது இல்லைங்களா. போடப்பட்ட அஸ்திபாரமாக இயேசுவே அல்லாமல் வேற ஒரு நாளும் அஸ்திபாரம் போட முடியாது அப்படி சொல்லப்படும். அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சொல்ல, உண்மையான திருச்சபை வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்மையான திருச்சபை. அப்ப இயேசு மூலக்கல் பேஸ்மெண்ட் முதல் கல்லா இருந்துச்சுன்னா அது தொடர்ச்சி அவர் கற்கள் யாரா இருப்பாங்க? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. பாருங்க வசனம் வாசிச்சீங்கன்னா
Ephesians 2:19-20
அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் போன்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டார்கள். கிறிஸ்து மூலக்கள் தொடர்ச்சி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி அப்படியே வராங்க இல்லைங்களா. அதுக்கு மேல கட்டணம் கட்டப்படுது, செங்கல்லாம் வச்சு கட்டணம் கட்டுறாங்க இல்லைங்களா. அந்த கற்கள் யாருங்க? கரெக்ட், சபை மக்கள் தான் இல்லைங்களா. அந்த ஒவ்வொரு கீழே இயேசு பேஸ் மட்டும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாக வந்துட்டாங்க, மேலே இருக்கிற கற்கள் நாம தாங்க சபை மக்கள் இல்லைங்களா. இது வந்து கண்ணுக்கு தெரியற மாதிரி செங்கல் இல்லைங்க, இது வந்து செங்கல் மணல் சிமெண்ட்ல கட்டலைங்க. இது வந்து ஆவிக்குரிய மாளிகை, இந்த கட்டடமே ஆவிக்குரிய மாளிகைன்னு சொல்லப்படுது. இதுல இருக்கிறதெல்லாம் ஆவிக்குரிய கற்கள். இந்த பூமியில சபை சைலண்டா செலக்ட் ஆயிட்டு இருக்குதுங்க, அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, அந்த செலக்ஷன்ல தான் நீங்க இருக்கிறீங்க இப்ப, உங்களுக்கே தெரியாது. சகோதரர் ரகசியமா நடந்துட்டு இருக்குது பூமியில சபை. பூமி ஃபுல்லா பாவத்துல மூழ்கிட்டு இருக்குதுங்க. எப்படி அந்த கப்பல் முழுகுச்சுன்னா கொஞ்சமா முழுகுமோ அது போல இந்த உலகம் இரண்டாம் உலகம் முழுகிட்டு இருக்குதுங்க. மூன்றாம் உலகம் மேல வந்துட்டு இருக்குதுங்க சார். இந்த மூன்றாம் உலகம் வர்றதுக்கு முன்னாடி சபை மேல போகணும். சைலண்டா பூமியில வந்து பாவம் பெருக பெருக மணிகளும் தேர்ந்திருக்கு, வேகமா அறுவடை நடந்துட்டு இருக்குதுங்க சகோதர. அந்த அறுவடை லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அன்பா அந்த சகோதர சொல்ல. அதான் பார்க்கும்போது அதுக்கு மேல இருக்க கற்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஆவிக்குரிய மாளிகை கட்டப்படுற ஆவிக்குரிய கற்களா நாம தான் வரோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அது எப்படி வசனம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 1 Corinthians 2:5 வாசி, 1 Corinthians 2:5 வாசி. ஜீவனுள்ள கற்களை போல, இந்த கற்களை எப்படி இருக்கீங்க? ஜீவனுள்ள கற்கள், உயிருள்ள கற்கள் இல்லைங்களா. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுறோம். மேசன் யார் அந்த மேசன்? இயேசு தான் அந்த மேசன். இல்ல மேஸ்திரி யாரு? மேசன் இயேசு. இயேசு இயேசு கிறிஸ்து மூலமாக
தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை
ஒப்புமை படுத்தி பேசுறாரு. ஏன் பேசணும்? ஒரு கட்டடத்தை மனித உடல சொன்னாரு, இப்ப ஒரு கட்டிடத்தை சொல்றாரு. ஏன் கட்டிடத்தை மென்ஷன் பண்றாரு அப்படின்னு அன்பாந்த சோர உடனே நம்ம கட்டண கட்டிடத்துக்கு போலாம். நம்ம கட்டணம் கட்டுற இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? கட்டணம் கட்டுறது பக்கத்துல பார்த்துருக்கீங்களா? எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கட்டுவாங்க? ஃபர்ஸ்ட் வச்சிருவாங்க, வரிசையாக வச்சிருவாங்க, அப்புறம் களவு போடுவாங்க, அப்புறம் தண்ணித்து சைடில் குத்தி விடுவாங்க, அப்புறம் திரும்ப செங்கல் மேலே வைப்பாங்க, திரும்ப அதே மாதிரி பண்ணி இப்படியே கட்டுறது ஏறிட்டு வரலைங்களா? சவுர சோரில் இப்போ ஒரு சில இடத்துல வளையணும், ஒரு கார்னரு இல்லை அந்த இடத்துல போதுன்னு நிற்கிற இடத்துல கல் பெருசாக என்ன பண்ணுவாங்க? எடுத்து கட் பண்ணுவார். அந்த மேஸ்திரி பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சாம அந்த கல் கட்டாவுங்க. பார்த்தீங்கன்னா அப்படி அதை அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு கல் எடுப்பார், கல் எடுத்து சுற்றுவார். அடி அப்படி சுற்றிட்டு பார்ப்பார், சுற்றிட்டு பார்த்துட்டு அது கரண்ட் தட்டுனா அவர் நினைச்சாமல் உடையுங்க. அந்த இடத்துல வச்சா கரெக்டாக உட்கார் அந்த கல், பார்த்துட்டீங்களா? அழகாக உட்காரும் அந்த கல், உடஞ்சாமல் கரெக்டாக உட்காரு அந்த கல் போய் உட்காரும். சகோதர சொல்ல இது நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் பார்த்துட்டு தட்டுறாருன்னு சொல்ல கல் வேறப்ப குடைஞ்சதுன்னா வைக்க முடியாது அந்த இடத்துல இல்லைங்களா? உடனே மேஸ்திரி பார்த்துட்டு அப்படி கல்லை திருப்பி போட்டு வெட்டுவார் திரும்ப, இல்லைங்களா? கல்லை திருப்பி போட்டு திரும்ப தட்டுவார், தட்டு வேறப்ப குடைஞ்சிச்சுன்னா திரும்ப அவர் நினைச்ச மாதிரி உடையல, வேறப்ப குடைஞ்சுன்னா திரும்ப தட்டுட்டு பாரு, தூத்துல உடஞ்சிட்டே
இருந்துச்சுன்னா
அந்த கல்லை தூக்கி போட்டு வேற கல் வந்துடும் இல்லைங்களா? அது போல தான் அன்பாந்த சௌர சோழ ஆவிக்குரிய மாளிகை நம்ம கட்டப்பட்டு வரோம். நம்ம எல்லாம் ஒரு கற்கள், நம்ம மேஸ்திரி இயேசு கிறிஸ்து. இயேசு வந்து நம்மளை கல் எடுத்து அவரு நினைச்சாம ஷேப் பண்றாரு நம்மளை. அப்படி அவர் விருப்பம் இல்லாத பழக்கங்கள் நம்மள்ட்ட வெட்டுவாரு. அந்த இடத்துல இப்படிதான் வரணும்னு நினைக்கிறாரு அவரு. ஆனா அது நம்மள்ட்ட அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குது நம்மள்ட்ட, இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மள்ட்ட சில விஷயங்கள். அதை கட் பண்றாரு. அதான் சிச்சைகள், நமக்கு வர சிச்சைகள். தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல கருத்த சில சிச்சைகள் அனுமதி கொடுக்குறாரு நன்மைக்காக. அதை நம்மள்ட்ட விளக்குறாரு, அதை கட் பண்ணி எடுக்கிறாரு. கட் பண்ண அந்த கல்லுக்கு வலிக்குமா? அது வாயிருந்தா கண்டிப்பா வலிக்குது. அதை பலி ஜீவ பலி தான். அதை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வைக்கிறார். இப்ப கட் பண்ணும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம வந்து அதை விட்டுட்டு வேற பலியில செலுத்திட்டு வேற வேற இடத்துல உடைச்சிட்டேன் கல்லு. கர்த்தர் நினைச்சா மாதிரி உடையணும் இல்லைங்களா? அப்ப வந்து அந்த கல் வந்து கண்ணாப்பு உடைஞ்சதுன்னா இந்த வாய்ப்பு வேறவங்களுக்கு போயிடும். இந்த கல் வேற கல் வந்துடும் இந்த இடத்துல. நம்ம கல் கீழே விழுந்துரும், இந்த இடத்துல வேற கல் கைக்கு வந்துடும். முதல்ல நம்ம உட்கார வேண்டிய இடத்துல வேற கல் போய் உட்காந்துடும் இல்லைங்களா? அதனால தான் சௌர சொல் உதாரணம் வைக்கிற உதாரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க. சௌர சொல்ல பாருங்க, அந்த கல்லை தட்டி விட்டு கரெக்டாக வைக்கிறார். வச்சு 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 கட் நீங்கள் ஜீவனில் கற்களை போல ஆவிக்குரிய மாதிரியாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அன்பாந்த சௌர சொல். இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவனில் கற்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பாந்த சௌர சொல். இப்படி தான் நம்ம கட்டப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வீடு எப்படி அப்படின்னா சபை, அந்த மாதிரி கட்டப்பட்ட வீடு தான் உண்மையான திருச்சபை அப்படின்னு சொல்லப்படுது. 1 தீமோத்தேயு 3:15 அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அன்பந்த சகோதர சொல்ல. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் அப்படின்னா உண்மையான திருச்சபை, ஜீவனுள்ள தேவனுடைய சபை, சும்மா ஜீவன் இல்லாத கடவுள் கிடையாது, ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபையாய் சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குது. இப்ப இந்த பில்டிங் நிக்குதுன்னா எதுல நிக்குதுங்க? அந்த தூண்ல தான் நிக்குது இல்லைங்களா? அந்த தூண் மாதிரி செவரு இல்லைன்னா பில்லரு இதெல்லாம் நிக்கும் வீடு இல்லைங்களா? என்ன முற்ற நடுவில் இது பில்லர் இல்லைங்களா? இது போல சௌர சொல்ல அது எது தாங்கி பிடிக்குது இல்லைங்களா? அந்த செவ்ல தாங்கி பிடிக்குது. அது போல உண்மையான திருச்சபைக்கு எது தூணுனா சத்தியம். உண்மையான திருச்சபை எதை பேஸ் பண்ணிக்கணும்னா சத்தியத்தை தூணும் ஆதாரம். ஒரு மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது. இது யார் சபை அப்படின்னா அந்த மனுஷன் பேர் சொல்லி அந்த சபைன்னு சொல்றோம் நம்ம. அப்படிதான் இருக்குது. டேவிட் பாஸ் சபை, இந்த பாஸ் சபை, அந்த பாஸ் சபை அப்படிதான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய சபையா இருக்கக்கூடாது. அது யாருடைய சபையா இருக்கக்கூடாது? தேவனுடைய சபை. இல்லைங்களா? அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். சபையில் இருக்க எல்லாமே சத்தியத்துக்கு பயந்து வாழ்றவங்களா இருக்கணும், சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இருக்கணும். அதான் உண்மையான திருச்சபை, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறேன் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த இன்னைக்கு இருக்கிற சபைகள்லாம் பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல அந்த மாதிரி கட்டப்படல. ஒரு வசனம் வாசிங்கன்னா மத்தைய 16:18 வாசிங்க. மத்தைய 16:18 இதுதான் சொல்றாருங்க அன்பாந்த. ஜீவனுள்ள கற்கள்னா சத்தியத்துக்கு தூணும் நிக்கிற, சத்தியத்துல கட்டப்பற சபை இருக்கணும். இந்த கல்ல தான் சொல்றாரு இந்த கல்லின் சபையை கட்டுவே. இந்த மாதிரி சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரர்கள் தான் பாதாளத்தின் வாசல், அதை அவங்களுக்கு தான் மரணம் கிடையாது. அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சில, உண்மையிலிருந்து மிக சிலர் அப்படி பாக்குறோம் இல்லைங்களா சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சபை உண்மையான திருச்சபை இருக்கிறது தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் எப்படி சொல்லப்படுதுன்னா திருச்சபைன்னு பேர் வச்சிருக்குது ஒழியா தாய் சபைன்னு சொல்லிக்கிறாங்களோ ஒழியா, ஆனா அங்க போனீங்கன்னா அது நடத்துறவருக்கு தான் தலைமையிடமா இருக்குது இல்லைங்களா. அவங்க அவங்க குடும்பம் அவங்க தான் முன்னாடி நிக்கிறாங்க எல்லாரும் இல்லைங்களா. மத்தவங்க எல்லாம் வந்து கடைசி வரைக்குமே விசுவாசிகளாவே இருக்கணும். இப்படியே கைத்திட்டு பாட்டு கட்டு போயிட்டே இருக்கணும், காசு கொடுத்து கொடுத்து வந்து கைத்திருக்காது, காசு கொடுத்துட்டு போயிடணும் இல்லைங்களா. இப்படிதான் வச்சுட்டு இருக்கிறாங்களோ இல்லையா. அவங்க ஒரு வார்த்தை சத்தியத்தை பேச, நீ பேசக்கூடாது, நான் அதுக்குதான் இருக்க, நாம் பேசணும் இல்லைங்களா. நீ பேச, நீ பாஸ் ஆயிட்டா வருமானம் பாதிச்சிடும் இல்லைங்களா. அந்த வேலை வச்சுக்கூடாது இல்லைங்களா. உங்களுக்கு தெரிஞ்சா கூட அது சரியா சொன்னா கூட எங்க பாஸ்டர்னு கேட்டா அப்படிலாம் வராதுன்றாரு இல்லைங்களா. நாலு பேர் சொல்லிடுறாரு கூட யாரும் சேராதுங்கிறார். ஏன்னா சேர்ந்து இவரும் தெரிஞ்சுட்டு விஷயம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருமே இல்லைங்களா. அவர் விலைக்கு வச்சிருவாங்க இல்லைங்களா சகோதர சொல்ல. ஊழிக்கார எழுத்து பேசக்கூடாது இல்லைங்களா. எழுத்தா பேசுன சத்தியம் தான் சந்தேகம் கேட்டேன். இது உங்களுக்கு எழுத்து பேசுற மாதிரி தெரியுதா இல்லையா? அவங்களுக்கு பேர் எழுத்து பேசுற மாதிரி தெரியுதுங்க. சாபம், நம்ம சகோதரர் ஒருத்தர் வேணுக்குன்னு ஒருத்தர் போன் போடுறாருங்க. போன் போட்டு இப்ப பாருங்க பாசிட்ட பேச சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணிட்டு ஏதோ சந்தேகம் சொல்லிட்டு சந்தேகம் கேட்டாங்க. அவர் பதில் அப்படிதான் சொன்னாங்க, ஊழிக்கான்னு கேள்விக்குறியா ரத்தங்கி செத்துருவ ஜாக்கிரத அப்படிங்கிறாரு. பைபிள்ல கேள்வி கேட்டது ரத்தங்கி செத்துருவாராமா அவர் பா. ஆமா ஆமா, ஊழி ஜனங்க வந்து சத்தியத்தை யார் வேலை எதிர்பார்ப்பாங்க? ஊழிக்கார வேலை எதிர்பார்ப்பாங்க. அது கேட்டு அவங்க சொல்லலன்னா அவங்க ஊழிக்கார, அவங்க அவங்க ஊழிக்காருங்க. நீங்க இல்லைங்க பதா, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஊழிக்காண்ட கேள்வி கேட்கறது ஏசுட்டு கூட கேள்வி கேட்டவங்க ஊழிக்காட்ட கேட்க மாட்டாங்க. அதுமே பயம் நட்டுக்கிட்ட தப்பா கப்பா கேட்டுருமோ, அது கேட்கறதுக்கு முன்னாடியே பயங்கர பில்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கேட்கலாமா, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, அது எனக்கு தெரியல தப்பா இருந்தா தப்பா ரைட்டானு தெரியாது, இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில வந்து அப்படி நட்டுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சா சமாளிச்சிடறாரு, தெரிலன்னு சொல்ல இந்த லட்சத்தில் இருக்கிறீங்க நீயே கண்டுபிடிட்டு போயிடுவார், அங்கே போய் வீட்டில் போய் தேடுவார் என்னத்ததுக்கு அர்த்தம்னு இல்லைங்களா சகோதர சொல்ல. இல்லைன்னு திட்டிட்டு போயிடுவார், இந்த வேலை வச்சுக்காத நீ வந்து ஒழுங்கா உபவாசத்து ஜெபம் பண்ணி பிசாசு கட்டு அப்படின்னு போயிடுவார். கேட்டதுக்கு தண்டனை உபவாசம் சாப்பாடு கட்டு இல்லைங்களா. நம்மள அவமானப்படுத்திட்டா நீங்க அடுத்த கேட்க மாட்டீங்க, மனசு கஷ்டப்படுத்திடுவாங்க. நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கு டக்குனு ஒரு அடியில் நம்ம மனசு காயப்படுற மாதிரி காயம் அடிச்சிட்டாங்கன்னா ஏசுகிட்ட பேச பேசுவார், ஏசு ஏசுந்தா காயப்படுத்துவாரா? நம்ம தெரியலன்னு கேட்குறாங்க அப்படின்னும் போது எப்படி அன்பான பதில் வந்திருக்கோம், அப்படி கிருபை நிறைந்த வார்த்தை தான் வார்த்தை இல்லை, எப்படி பதில் கொடுத்துருப்பாரு. சரி உங்களுக்கு கேட்குறாங்க, அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது, அது சொல்லணும், அந்த என்ன தான் வரணும். அப்போ சொல்ல அப்படி தான் பேசியிருக்காங்க இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு ஊழிக்காரன் சொல்கிறங்க எப்படி நடந்துக்கணுங்க, அவங்களும் அப்படி தான் இருக்கணுங்க, அவங்க சாயல் தரிச்சிருக்கணுங்க, அவங்கள அடிச்சுட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நாமளும் இல்லைங்களா. நாம எனக்கு இதுதான் பிடிக்கலாம் போகக்கூடாதுங்க, உங்களுக்கு பிடிச்சதான் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க, இங்கே வந்தால் சத்தியத்து தான் போயாகணும் இல்லைங்களா சகோதர சொல்ல. இப்படி தான் தேவ வார்த்தை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு இல்லைங்க, அது ஆதி அப்போஸ்தலர் காலத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மனுஷனை புகழ்ந்து பேசுறது, மனுஷனுக்கு பிரசாபம் கொடுக்குறது, மனுஷனை தூக்கி தோல் வச்சாரு, இதெல்லாம் அப்போவே வந்துச்சுங்க. பவுல்கிட்ட சத்தியம் கேட்டவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்களாம் பவுல் குரூப்புன்னாங்க, நாங்களாம் பவுலை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் அப்போலோ ஒரு பக்கம் கிளாஸ் எடுத்து வந்துருக்கிறாரு. அப்போலோ சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணா அப்போலோ தான் சூப்பர், அப்போலோ அவரு மாதிரிலாம் வராது, அவரு நாங்களும் அப்போலோ சேர்ந்தோம்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பவுல் கோஷ், இந்த பக்கம் அப்போலோ கோஷ்னு உருவாயிடுச்சு. பவுல் அப்படியே பார்க்குறாரு, என்னையா பண்ணுறீங்க, நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் இந்த கோஷ் சொல்லுது, அவங்க நாங்கள் அப்போலோ சேர்ந்தோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன் அப்போலோ தண்ணி ஊற்றினாரு, நட்டவனும் வராது தண்ணி ஊற்றினாலும் வராதுப்பா, விலை செய்கிறதான் முடியும், தேவன் தான் விலை செஞ்சார், நீ நட்டவனே தண்ணி ஊற்றுனே பார்த்துக்கிட்டேயா, விலையை செஞ்சார் மறந்துட்டேயா அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி எந்த ஊழிக்காரனுக்கு பேசுவாங்க, ஆமாம் எஸ் நான் தான், என்னால் நான் எப்படி பாடுபட்டது, எப்படி கண்ணீரோடு ஜவுன தெரியுமா, உங்களுக்காக எப்படிலாம் நான் உழைச்சது தெரியுமா, எங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறேன் அப்படியே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இவர் பற்றி பில்டப் விட்டு விட்டு ஒன்று, ஏன்னா வருமானம் பெருக்கணும் இல்லைங்களா, இல்லைங்க இவர் எந்த அளவுக்கு தன்னை வந்து பில்டப் பண்ணி காமிச்சா தான் வருமானம் சேரும் இல்லைங்களா. இப்படி தான் பேசும் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு இவர் ஒரு குடும்ப கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, எந்த குடும்பம் கஷ்டப்படாது இருக்குது, யார் குடும்பத்தை கஷ்டம் இல்லை இல்லைங்களா, எல்லா குடும்பம் கஷ்டப்படுது, நம்மளை சொல்லிட்டு தெரியறோம், நம்ம எந்திரிச்சு ஆமா பாச நானும் தான் அப்படின்னு சொன்னா நீ உட்காருட்டு சொல்ல முடியுமா, நம்ம எந்திரிச்சு சொல்ல முடியாது, உன்ன மாதிரி நானும் அதே தேவன் தான் கும்பிட்றேன், நானும் தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் மேலேருந்து குதிச்சு வந்தேன் நான் இல்லைங்களா. ஆனால் இவர் தன்னை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. சகோதரர் சொல்ற அதான் பவுல் சொல்றாரு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3:4 மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க, இது ஆவிக்குரிய திருச்சபை இல்ல, மனுஷ மாம்ச திருச்சபையா இருக்குது, மனுஷ மார்க்கமா போயிட்டு இருக்கிறீங்க.
ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும்
சொன்னாவே அவங்க யாருங்க, ஆவிக்குரிய திருச்சபையில இல்ல, அந்த கல்ல இல்ல, அவங்க மாமிஸ்குரியலா இருக்கிறாங்க இல்லைங்களா. நம்மளை உண்டாக்குனதுல யாருன்னா தேவன், நம்மளை அழைச்சது தேவன், நம்மளை தேர்ந்தது தேவன், கொடுக்கற சத்திய தேவன் கொடுக்கறது இல்லைங்களா. நாம் எல்லாருமே வேலைக்காரங்க, தேவனுடைய ஊழிய செய்ய வந்த ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள் நம்ம எல்லாருமே இல்லைங்களா. முதலாளி பெரியவரா வேலைக்காரங்க பெரியவரா, அவரோட வேலை செய்ய வந்து நம்ம சாதாரண ஒரு வேலைக்காரங்க இல்லைங்களா. சௌரவ சோழ அவரு நம்ம இருக்கணும் மொழிய நம்மளை வந்து இயேசுக்கு மேல உயர்த்தி கூடாது. இன்னைக்கு இயேசு கூட இயேசுக்கு மேல உயர்த்திக்கிறாங்க, இயேசு ரெண்டாவது வரைக்கும் வந்தா கூட வான் கூப்பிட்டா கூட இருங்க பாஸ்டர் கேட்டு வரன்னு ஒரு போற ஆளுங்க நிக்கலாம். அந்த மாதிரி மாறிடுச்சு, உலகமே மாறிடுச்சு இல்லைங்களா. சௌரவ சோழ இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது, வாசிக்க வேலைக்காரங்க பாருங்க, எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. இந்த மாதிரிலாம் இன்னைக்கு ஊழிக்காரங்க பேசிக்கிறாங்களா, பேசி யாரும் பேச பார்க்கவே முடியாதுங்க. நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா, அதே உடன் சகோதரி விட்டு கொடுக்கல பாருங்க. அவர் இவங்களுக்குள்ள சண்டை இருக்குது, ஆனால் இவர் எப்படி பேசுறாரு பாருங்க. தன்னுடைய ஊழியத்தையும் உடன் சகோதரி ஊழியத்தையும் அணைச்சிக்கிறாரு பாருங்க. நான் நட்டேன் அப்போலோ நீர், அவர் ஒரு பக்கம் ஊழிய செஞ்சிருக்கிறாரு, நட்டேன் அவர் நீர் பாய்ச்சினார், அப்புறம் நட்டவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விலை செய்யற தேவனாலே எல்லாம் ஆகும். விலை செஞ்சது யாரு, கடவுள், தேவன் தான் விலை செஞ்சார், அவரால் தான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு சகோதரர்ல. இந்த மாதிரி போராட்டம் வந்து ஆதி திருச்சபிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இவரை சேர்ந்தவன், நான் அவரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க சபைக்குள்ள, நிறைய பிரிவுகள் உருவாச்சு அன்பந்த சௌரஸ்வர. அதில் மட்டும் இல்லாத இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க, நீ எந்த சபையில் இருக்கிறீன்னு கேட்டால் இவர் வந்து பெந்தகோ சபைக்கோ ஒரு சின்ன சபைக்கோ ஆவிக்குரிய சபைன்னு போயிட்டு இருப்பாருங்க. ஆனால் இவர் மெம்பர்ஷிப் எங்கே வச்சிருப்பார்னா பாரம்பரிய சபையில் வச்சிருப்பார், ஆர்சி சிஎஸ்சின்னு வச்சிருப்பார். எந்த சபைனா அந்த சபை தான் சொல்வார், ஏன்னா அங்கே தான் சுடுகாடு கிடைக்கும் இல்லைங்களா. இங்கே சுடுகாடு இருக்குமானு தெரியாது இவங்கள்ட்ட இல்லைங்களா, அதனால பேருக்கு வச்சுட்டு இருப்பாங்க அன்பான சகோதரர். இதெல்லாம் மாம்ச பிரகாரம் நடக்குது, எங்கே புதைச்சாலும் தேவனுடைய இடம் தாங்கிறது இல்லைங்களா. சகோதர சோழல் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவிக்குறி விஷயம் இல்லாத மாம்ச பிரகாரம் நடக்கிறது எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்கள் நேம் எழுதப்படணும் அவசியம் இல்லை, இங்கே உங்கள் பேர் மெம்பர்ஷிப் இருக்குன்னு அவசியம் இல்லை, இங்கே மெம்பர்ஷிப் இருந்தால் எங்கே மெம்பர்ஷிப் இருந்தால் அங்கே தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா. நம்ம பேர் எங்கே இருக்கணுங்க ஆக்சுவலாக, பரலோகத்தில் பேர் எழுதிருக்கணும். அந்த சபையாகிய சர்வ சங்கத்தில் நம்ம பேர் இருக்கணுங்க. அந்த சங்கம் இருக்கு, சபையோட சங்கம் அது இல்லை என்ன சொல்லு, லட்சத்தி அந்த சபையோட எண்ணிக்கை இருக்குங்களா, அந்த எண்ணிக்கைக்குள்ளார அது நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அது வசனத்தில் வாசிங்கன்னா எபிரேயர் 12:23 வாசி.
பரலோகத்தில்
பாருங்க, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாக சபை. முதற் பேரானவர் யாரு? இயேசு. முதற் பேரானவர்கள் அப்படி சரீரமான சபை, புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே ஒரே சரீரமாக சொல்லப்படுது. முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை எடுத்திருக்கோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்ட அந்த முழு சரீரம் இல்லைங்களா, சங்கம் எடுத்து அங்க பேர் எழுதிருக்கணும். அன்பந்த சகோதர சொல்ல முடிச்சுனா சொன்னோம். உண்மையான பரலோகத்தில் அந்த பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்பந்த சகோதர சொல்ல. சரி, இந்த பரலோகத்தில் நம்ம பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் அந்த சங்கத்துல சர்வ சங்கமாய் பரலோகத்தில் பரிசுத்தம் கூடுகையில் சபையோட எண்ணிக்கையில் நம்ம ஒருத்தராக இருக்கணும்னா, அந்த சரீரமான சபையில் ஒரு அவயமாக நம்ம இணைக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம 3 ஸ்டெப்பை கடந்து வர வேண்டியது இருக்குது. நமக்கு முன்னாடி 3 தடைகள் இருக்குது, 3 படிக்கட்டுகள், 3 தடைகள் ஏதோ ஒன்று சொல்லலாம். இதை நீங்கள் தாண்டணுங்க, நம்ம தாண்டணும் சௌரவசர். இது அனைவருக்கு தெரியாது, கிறிஸ்டினா மாறணும்னே சபை நினச்சிக்கிறாங்க. எல்லா கிறிஸ்டினும் கிறிஸ்டினா இன்றைக்கி கிறிஸ்டினா மாறிட்டாங்கன்னா நாளைக்கே நான் பரலோகம் போறேன்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. அப்படி இல்லை சகோதர சொல்ல, கிருஷ்ணா மாறுவது முக்கியம் இல்லை, 3 ஸ்டெப் இருக்குதுங்க. 3வது ஸ்டெப் நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க. இந்த 3 ஸ்டெப் நம்ம அடிக்கடி பழகின வார்த்தை தான், தெரிஞ்ச வார்த்தை தாங்க, ஆனால் நம்ம டீப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த 3 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் இயேசுவோடு இருக்கக்கூடிய ஜனங்கள், அவரோட இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த 3 ஸ்டெப்பை கடந்து வந்தவங்களா இருப்பாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல, அது வசனத்தில் வாசிங்கன்னா அது என்ன அந்த 3 ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 17:14 வாசி. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள் முதல் ஸ்டெப் அழைக்கப்பட்டவர்கள், 2வது ஸ்டெப் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது ஸ்டெப் உண்மை உள்ளவர்கள். 3 ஸ்டெப் இருக்குங்களா, அவரோட கூட இருக்க அவன் தான் 3 ஸ்டெப் கடந்து வரணும். அன்பாந்த சகோதரர்கள், அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பாந்த சகோதரர்கள், அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அநேகர். நீங்கள் நினச்சிருப்பீங்க உலகத்தில் இவ்வளோ கிறிஸ்டின் இருக்காங்க, எங்கே பார்த்தா கிறிஸ்டின் இருக்காங்க, ஆனால் ஏன் நமக்கு மட்டும் சத்தியம் வந்துட்டுருக்குது? ஏன் இவங்களுக்கு மட்டும் நான் தெரியுது, மற்றவங்களாம் தெரியல? அவங்களும் 5 வருஷம் 6 வருஷம் அங்கேயே படித்து வந்தவங்க, பைபிள் காலேஜ் முடிச்சு வந்தவங்க, டிகிரி வாங்கணும், அவங்களுக்கே தெரியல, இவங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? நிறைய சந்தேகம் நம்மளும் இருக்கு இல்லைங்களா சார். காரணம் என்னென்னா, அழைக்கப்பட்ட அநேகர், செலக்ட் ஆனவங்க சிலர், அந்த லிஸ்டில் வரணும்னா சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவங்க தான் சத்தியம் தேடுறாங்க. மற்றவங்கலாம் வந்து எப்படி உள்ளே வந்தாங்கன்னா, ஏசுட்டு வந்தால் என்ன கிடைக்குன்னு தேடி வந்தவங்க எல்லாருமே இல்லைங்களா. கடன் தொல்லையா, அவர் சாட்சி சொல்வார் சபையில், நான் பெரிய கடன்காரனாக இருந்தேன், கடன் தொல்லை கடன்காரங்க வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, கண்ணீரோடு ஆண்டுகிட்ட ஜெபித்தேன், என் கடன்களை நீக்கி போட்டு இன்றைக்கி கடன் கொடுக்குறா மாத்திரம் அலையலுயா அப்படின்னும் போது கடன் வாங்கணும் கடன்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓ இன்றைக்கி தான் வீட்டிலேருந்து பக்கத்துலேருந்து கூட்டு வந்திருப்பாங்க, நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவ் நானும் ஏசு கட்சிக்கு சேர்ந்துடுறேங்க, என்ன எதுக்குன்னா நான் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நோய் எனக்கு இந்த நோய் இருந்துச்சு ஏசிட்டு வந்தேன், என் நோய் சுகமாச்சு, நோய்க்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க ஏசிட்டு வந்துடும், பிசாசின் தொல்லை போராட்டம் பில்லிசூனி கட்டுகள் இயேசு கும்பிட்டேன் நல்லாயிடுச்சு, எல்லாரும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க இயேசு அம்மா இயேசுட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா. இப்படி சேர்ந்த கூட்டம் தாங்க எல்லாமே, எல்லாம் வந்து ஏதோ ஒரு விட்டு கிடைக்குன்னு எதிர்ப்பு பிடுங்க கேட்க வந்தாங்க. அதை கத்த சொல்கிறாரு, அற்புத இடம் தேடுகிற சந்ததி சொல்கிறார் இல்லைங்களா, அந்த சந்ததி திட்டி சொல்வாருங்க சகோதர சொல்ல. இது அதில் உண்மையான மணிகள் இருக்குது, அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்க வந்தாங்க, அந்த கூட்டத்தில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கத்த கண்டுபிடிச்சி வச்சிருந்தார் சகோதர சோழ. இது போல இப்படி கூடின கூட்டத்தில் வந்து அவருடைய வார்த்தை கேட்குற ஜனங்கள் சிலர் தான் இருப்பாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குற ஜனங்கள். இல்லைங்களா. சகோதர சொல்ல அந்த சத்தியத்தை தேர்ற ஜனங்கள் கம்மியா இருக்கனால்தான் கர்த்தர் சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாரும் கிறிஸ்டினா இயேசு சொந்த ரச்சனை எது வந்த சொன்னாங்க, அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சில செலக்ட் ஆனவங்க, அதை தெரிந்து கொள்ள செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் சிலர். அடுத்த ஸ்டெப் இருக்குது, உண்மை உள்ள ஜனங்கள் அவங்க மிக சிலர்னு வருது. சகோதர சொல்ல அவங்க இன்னும் பல அந்த எப்போ மிக சிலர் சொல்லி பார்க்கலாம் பின்னாடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள ரெண்டு ஸ்டெப் இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு. அடுத்த வர உண்மை உள்ளவர்கள் பார்த்தலாம் சகோதர சொல்ல. சரி, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். மத்தையோ 22:14-15. அந்தபடி அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படி சொல்லப்படுது அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும் போது அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர் அப்படின்னா என்ன என்ன ஆண் பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசு மேல விசுவாசம் வச்சு இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் எல்லாருமே அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான். கிறிஸ்டினா மான் எல்லாருமே சகோதர, இவெல்லாம் உலகம் பூரும் நிறைய பரவி இருக்கிறாங்க. உலகத்திலே பெரிய மதம் எந்த மதங்க, கிறிஸ்துவ மதம் தான் இல்லைங்களா. சகோதர சொல்ல அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர், இவங்களுக்கு என்ன பேர் வைக்கப்படுன்னா உலகத்தில் விசுவாசிகள் சொல்லுவாங்க இவங்கள. மற்றும் இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாது கலந்து கொள்வார்கள், விசுவாச ஜபம் பண்ணுவாங்க, உபவாச கூட்டங்களை தவறாது கலந்து கொள்வார்கள், தசமோகம் காணிக்கையெல்லாம் தவறாமல் செலுத்துவார்கள், தன் பாவத்தை போக்க பெரும் முயற்சி செய்வதுடன் ஒழுக்கு ரீதியாக வாழ்றதுக்கு வாழ விரும்புவார்கள். ஒழுக்கு ரீதியாக வாழ்றது முயற்சி எடுப்பாங்க. கிறிஸ்டினா வந்தோன்னு ரெண்டு மூணு வசனம் போய் என்ன பண்ணால் அவங்களுக்கு மா சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணிட்டு நான் சாட்சி சொல்லுவாங்க, நான் பெரிய குடிகாரனாக இருந்தேன், ஏசு என்னை தொட்டார், நான் குடியை விட்டுட்டேன், நான் சிகரெட் குடிச்சிருந்தேன், சிகரெட்டை நிறுத்திட்டேன், நான் ஒரு மந்திரவாதி இந்த மந்திரம் செய்து விட்டுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், அப்படி மாட்டேன், இப்படி பண்ணி நிறையா அவங்க மேலான தவறுகள் பாவங்களை வந்து சுத்தம் பண்ணுவாங்க. மேலான அழுக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம், இந்த பாவம் எல்லாரும் செஞ்சது எல்லாம் பார்த்தேன், பெரிய கொலகாரனாக இருந்தேன், நான் திருடனாக இருந்தேன், திருடுறத விட்டேன், கொலை செய்து விட்டுட்டேன் சொல்லும் போது தன் வெளியரங்கமான பாவத்தை அறிக்கை செய்கிறாங்க, அறிக்கை செய்ய விட்டுட்டு, ஏன்னா வசனம் போய் அவனுக்கு கிரியை செஞ்சுருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறது மனசில் நினைக்கிறது இதை யார் அழிக்கிறதுக்கு இல்லைங்களா. இப்போ மேலே மட்டும் கழுவிட்டு போனால் நம்ம ஏற்றுக்கு வர மேலே அங்கே இருக்க முடியுமா, மேலே பரவம் போக முடியுமா, நம்ம போக முடியாது. சுத்தம்னா என்னங்க, உள்ள சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா, நினைவுகள் மூலம் கூட சுத்திகரிக்கப்படணும் இல்லைங்களா. சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, அப்போ வெளிக்கா வெளி சுத்தமும் உள் சுத்தம் ரெண்டு இருக்காது, வெளி சுத்தம் மட்டும் செய்வாங்க. இவங்க தான் சகோதர சொல்ல அழைக்கப்பட்ட நிலைக்கு வர கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களும் கலந்துக்குவாங்க, உபவாச கூட்டங்கள் சபை எப்போல்லாம் சபையில் வந்து நைட்டு வந்து ஆள் நிற்பேன்னா உட்காந்துருப்பாங்க, உபவாச கூட்டம் உட்கா ஒரு ஒரு குருட்டுத்தனமான பக்தி இருக்கு அவங்களுக்குள்ள, தன்னோட கடமை கரெக்டாக செய்யணும் நினைப்பாங்க, டைமிங்கு சபைக்கு போயிடணும் இதெல்லாம் அது டைம் கரெக்டாக செஞ்சிடணும். அது மட்டும் இல்லை, அவங்க காணிக்க தசம போல கரெக்டாக கொடுத்துடணும், திருவிருந்த கரெக்டாக பங்கெடுக்கணும். இந்த மாதிரி அன்பாந்த சகோதர சொல்ல ஒழுக்கு ரீதியாக வாழ்றதுக்கு முழு முயற்சி எடுக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல இவங்க தான் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து சபையில் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க, இல்லை கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சரியான மீன் என்ன தெரியுங்களா, கிறிஸ்து அவர்கள் அப்படி இருக்கணும். இப்போ நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து அவன், கிறிஸ்தவல்னா கிறிஸ்து அவள் அப்படின்னு அர்த்தங்க இல்லைங்களா. அவங்க இயேசுவாக மாறிட்டு இருக்கிறாங்க, அவங்க இயேசுவை குணத்தை தரிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு விஷயமும் இயேசுக்குடைய கேரக்டர் அவங்களுக்கு பிரதிபலிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா. அதான் கிறிஸ்தவர் கிறிஸ்து அவள் அப்படின்னு சொல்லப்படுது அன்பாந்த சகோதர சொல்ல. இப்படி இருக்கும்போது இந்த அழைக்கப்பட்ட நிலையில் வர ஜனங்கள் வந்து எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகிச்சிருக்கும். நீங்க உலகத்தார அல்ல, கர்த்தர் கூட என்ன சொல்ற, நான் உலகத்தார் அல்லாத போல் நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்ற இல்லைங்களா. உலகத்தார இருந்தா உலகம் உங்களை சிநேகிச்சிருக்கும் அப்படிங்கிறாரு. நான் உங்களை எங்க தேர்ந்தெடுத்த, நீ உலகத்தார் இல்ல ஆனா எங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க. பூமியில் இருக்கும் போதே சில விஷயத்த வாட்ச் பண்ணிருக்காரு கர்த்தர், நீங்க உலகத்துல தான் இருந்தீங்க ஆனா உலகத்தார் அல்ல அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்னன்னா பூமியில இருந்த உலக ஜனங்களோட வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா அவங்களுடைய தேடுதலுமே நம்ம தேடுதல் இல்லை, நம்ம மனசு எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குது இல்லைங்களா. சௌரஸ் அதனால என்ன சொல்றேன்னா உங்களை உலகத்துட்டு நான் பிரித்து எடுத்துட்டேன், நீ உலகத்தார் அல்ல, நான் உலகத்தோடு பிரித்தெடுத்தேன் சொல்றார். அப்படின்னா இனிமேட்டு உலகத்தான் அல்ல, நீ பரலோகத்துக்கு சேர வேண்டிய பரலோகவாசி இல்லைங்களா. சகோதர சொல்ல அதை சொல்றாரு, நான் உலகத்தை நீ நான் உலக நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் போது என்னன்னா, இந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள், இந்த அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இவங்க தான் அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற மண்பந்த சகோதர சொல்ல. அதான் அழைக்கப்பட்டுள்ள அநேகர், இந்த உலகத்திலேருந்து இவங்க எல்லாருமே அழைக்கப்பட்ட ஜனங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த மாதிரி அழைக்கப்பட்ட ஜனங்கள் வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாந்த சகோதர சொல்ல, குழந்தை பருவம்னு சொல்கிறாங்க இவங்களை. கிறிஸ்துக்குள்ள முதல் வந்து குழந்தை பருவம், இந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள முதல் கால் எடுத்து வச்ச குழந்தை பருவத்தில் இருக்கிற ஜனங்கள், குழந்தை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைகள் வந்து பிறக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து எதை விரும்பிக்க ரொம்ப ஆவலாக விரும்புங்க, குழந்தைகள் பால் இல்லைங்களா, குழந்தைகளுக்கு பிடிச்சமானது பால் தான் இல்லைங்களா. சகோதர சொல்ல அது போல கிறிஸ்துக்குள்ள முதல் முதல் வர அழைக்கப்பட்ட ஜனங்கள் எதை விரும்புவாங்கன்னா பால் போன்ற ஆகாரத்தை விரும்புவாங்க. குழந்தை பருவம் ஃபஸ்ட்டு கிறிஸ்டினா உள்ள வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வசு தேவை பால் போன்ற ஆகாரம். எதுக்குன்னா அந்த குழந்தை எதுக்கு நான் பால் கொடுக்குறோம், குழந்தைக்கு டைஜஸ்டாக வளரணும் அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைக்கு டைஜஸ்டான பால் போன்ற ஆகாரத்தை கொடுக்கணும், அது வளர்றதுக்காக கொடுக்குறோம் இல்லைங்களா. சகோதர சொல்ல அதான் பவுல் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 2-3 வசன வாசி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாக ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கு இல்லைங்களா. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, இந்த குழந்தை பருவத்தில் வந்து திரு வசனங்களே போதும் பால், சத்தியம் ஃபுல்லாக தின்னு வசனங்கள் போனால் போதும், திரு வசனமாகிய ஞானப்பால் சத்தியப்பால் இல்லைங்களா, ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்க, அதை தேடுங்கன்னு சொல்றாரு. வளரும்படி எதுக்குன்னா வளர்றதுக்காக, குழந்தை பால் குடிச்சிருக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, வளரணும் குழந்தை கொடுக்கறது நோக்க, பால் கொடுக்குற நோக்க வளர்ச்சிக்காக கொடுக்கணும் இல்லைங்களா. சகோதர சொல்ல அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அநேக ஊழிக்காரெல்லாம் வேலை செஞ்சாங்க பூமியில், ரொம்ப ட்ரை பண்ணாங்க சத்தியத்துக்கு கொண்டு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் பேர்னா வில்லியம் கேரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார் அன்பாந்த சகோதர சொல்ல. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 18-ஆம் நூற்றாண்டில் வந்து வந்தார். 1761 1834 வரைக்கும் இவர் வந்து வேலை செஞ்சாருங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரளாவுக்கு வந்தாருங்க, கேரளாவில் வந்து சத்தியம் போதிச்சாருங்க. இவர் இங்கிலீஷில் தான் பேசியிருக்கிறார், பேசும்போது அங்கே இருக்கலாம் மலையாளிஸ் இல்லைங்களா, நம்பூதிரி மாதிரி கொடிமெல்லாம் போட்டுருந்துருக்காங்க. இவர் பேச பேச என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொன்று கேட்டிருக்காங்க, கடைசியில் வந்து ரிசல்ட் எதிர்பார்த்தா அவங்க ஒன்றுமே இல்லை. என்ன நினச்சி வந்தாங்கன்னா இவர் போகும்போது ஏதோ காசு கொடுப்பாரு, இல்லைன்னா ஃபாரின் துணி கொடுப்பாரு, கோதுமை கொடுப்பாரு, இல்லைனா பால் போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி வேறு பக்கம் சொல்ல அந்த பக்கம் போயிட்டு சரி மலையாளம் கற்றுட்டு பேசலான்னு சொல்லி மலையாளத்தில் போய் நல்லா கற்றுக்கிட்டார். மலையாளம் கற்றுட்டு மலையாளம் பேசலான்னு சொல்லிட்டு மலையாளத்தில் இவங்க தாய்மொழியிலே நம்ம சத்தியம் சொல்லலான்னு சொல்லிட்டு மலையாளம் கற்றுட்டு போயிட்டு அப்படி சத்தியம் சொல்லலான்னு அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது மலையாள கேரளா விட்டு தமிழ்நாடு போய் கொண்டுட்டார். இந்த பக்கம் வந்து மலையாளத்தில் பேசினோடனே இவங்களுக்கு மலையாளம் தெரியல, தமிழ் இவங்க அப்படியே பார்த்து என்னடா இவங்க பேர மாதிரி இருக்கிறான்னு சொல்லி முழிக்கிறார். இந்த மாதிரி அவர் பார்த்துட்டு கடைசியில் கண்டுபிடிச்சாரு, தேவனுடைய சத்தியம் போகிறது கூட மொழிகள் தடையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சிட்டு மொதல் நம்ம சத்தியம் சொல்கிறதுக்கு முன்னாடி மொழிகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற 26 மொழிகள் கற்றுக்கிட்டாரு. 26 மொழிகளையும் மொதல் கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சத்தியத்தை வந்து அந்த மொழிகளில் மொழிபெயர்த்தார். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு சகோதர சொல்ல மொழி. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டர்கள்லாம் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா வடநாட்டில்தான் வராங்க. நம்ம இந்தியா ஃபுல்லாக இந்தியா லெவலில் செலக்ட் ஆகிறாங்க இல்லைங்களா, எங்கேனாலும் போடுவாங்க, தூக்கி போடுவாங்க. இப்போ ஹிந்தி தெரிஞ்சுட்டு வந்து நம்ம சேலம் கலெக்டாக இருக்கான்னு வச்சோம்ல, நம்ம போய் கண்ணீர் கம்பளியுமா நம்ம பிரச்சனைலாம் சொன்னால் அவர் புரியுமா, ஐயா எங்கள் வீட்டில் டிச்சு ஓட மாட்டேங்கிறியா, கொசு தொல்லை தாங்க முடியா, லைட்டு ஸ்ட்ரீட் லைட் எரிய மாட்டேயா, வீட்டில் கரண்ட் இருந்தால் அது பிடிக்கிட்டு போயிட்டாங்கயா அப்படின்னு சொல்லி அழுதுலேருந்து ஜாப் பண்ணிட்டு அழுது அவர்கிட்ட கோரிக்கை வச்சேன்னா அவருக்கு என்ன புரியுமா, அப்படியே பார்ப்பார். அவனுக்கு ஒன்று தெரியும், இவர் ஏதோ கவலையாக சொல்கிறாங்க, அழுகிறாங்க, அழுகிற அளவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, நம்ம ஏரியாவில் நடந்த அந்த பிரச்சனை இவரில் என்ன பிரச்சனை தெரியல, ஆனால் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாரு. அப்படியே அச்சா 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 இவரு பிஏ பாப்பாரு. அச்சா அச்சா எனக்கு புரியாம சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அப்படின்னு அவருக்கு தலையாட்டு சோகம் மூஞ்சி சோகமா வச்சு அவன் இல்லைங்களா. அவர் சிரிச்சா அச்சானா எங்க அம்மா கோவம் தரும் இல்லைங்களா. ஆனா சோகமா வச்சுட்டு அச்சா அச்சான்னு கேட்டவன் இல்லைங்களா. இது மாதிரி கேட்டுட்டு கடைசியில் அவர் வந்து உண்மையில அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாரு. இவங்களுடைய கண்ணீர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தமிழ் கத்துக்குன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஒரு கஷ்டப்பட்டு தமிழ் கத்துறான்னு சொல்ல, இனிமே நான் தமிழ் கத்துக்கிட்டு இந்த ஜனோட குறைகள்லாம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு தமிழ் கத்துட்டு குறை கேட்கலாம் நினைக்கும் போது இவர் தூக்கி ஆந்திராவில் மாத்திருவாங்க சொல்லுங்க அப்படின் போது அங்க வேற மொழியில் வந்துடும் இல்லைங்களா. அது மாதிரி வெவ்வேறு ஸ்டேட் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி மொழி வந்து ஒரு பெரிய தடையா இருந்துச்சு சகோதர சொல்ல. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல வந்து மொழி பிரச்சனை அதிகமா இருந்துச்சு. அது மாதிரி தான் என்ன பண்ணிட்டாருன்னா சகோதர சொல்ல அப்போஸ்தலர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் சத்திய வந்து ஞானப்பால் கொடுத்தாங்க, அந்தந்த தாய்மொழியிலே ஞானப்பால் கொடுத்தாங்க இல்லைங்களா. அதான் எப்படி சொல்றேன்னா சத்திய வசனம் என்ன எது கிடையாதுன்னா அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு குழந்தை பிறந்திருக்க ஜனங்களுக்கு கொடுக்கப்படுற முதல் பால் இல்லைங்களா, அதான் தாய்ப்பால் இல்லைங்களா. முதல் பால் கொடுக்க சத்திய பால் கொடுக்கப்படுது. அந்த வசனம் திரும்ப கூட வாசிங்க. நீ வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்கள். அப்படியே வாஞ்சியாரு சொல்றாரு சௌர சொல்ல. இந்த வசனத்தை வச்சுக்கலாங்க. இப்ப ஒரு குழந்தை எவ்வளவு காலம் பால் குடிக்கணும், பால் வந்து குடிக்கிறது எப்ப குழந்தை பிறந்த பால் கொடுக்குறோம் குழந்தை வளர்ச்சிக்காக. அந்த குழந்தை வந்து எவ்வளவு காலம் பால் குடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பால் குடிக்கணும். அதனால அந்த குழந்தைக்கு என்ன பண்ண தாய் என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண திட உணவு மாத்துவாங்க. அந்த ஃபஸ்ட் அதுக்கு என்ன பால் போட்டு கலப்பாங்க, இல்லைன்னா சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மிக்சியில் அடித்து இல்லைன்னா நல்லா பெச இது பண்ணி கூழ் மாதிரி ஆக்கி ஸ்பூனில் விட்டுவாங்க. அதுக்கப்புறம் கையிலையும் நல்லா பிசைஞ்சு கொடுப்பாங்க. அது ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா சாதாரணமாக பிசைஞ்சு விட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா குழம்பு ஊற்றிட்டு நீயே போ பிசைஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறமே அந்த குழந்தை கடிச்சு திங்குது, அந்த லெவலுக்கு வளர்ந்துருது இல்லைங்களா. சௌரஸ் இப்படி நாளுக்கு நாள் வளருது, அந்த குழந்தை வளருது, ஆகார திடீர்னு மாறிட்டே வந்துச்சு இல்லைங்களா. ஆனால் இந்த திருவசனமாக ஞானப்பால் கூட எப்படி நாங்கள் ஆவிக்குறி குழந்தை வளர்றதுக்கு தானே. இந்த குழந்தை வந்து 50 வருஷம் 60 வருஷமாக பாலையே குடிச்சிருந்தா மனம் திரும்புங்கள், இயேசு சொந்த ரத்தனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே சொல்லிட்டு தான் வார வாரம் சபைக்கு போகிறோம், மொத வாரம் போகிறோம் மனம் திரும்புங்கள் இயேசு சொந்த ரத்தனை ஏற்றுக்கணும், ரெண்டாவது வாரம் போகிறோம் மனம் திரும்புங்கள் இயேசு சொந்த ரத்தனை ஏற்றுக்கணும், மூணாவது வாரம் மனம் திரும்புங்கள் இயேசு சொந்த ரத்தனை ஏற்றுக்கணும், இனி பாவம் செய்யாத மனம் திரும்பு. இதை தான் நான் மனம் திரும்பி இயேசு சொந்தரச்சு 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு இன்னும் மனம் திரும்ப மனம் திரும்ப இயேசு சொந்தரச்சுன்னா இன்னும் எத்தனை என்ன என்ன பண்றது நான். சரி என்ன ஒரு மீட்டிங் போறாங்க அங்க போனாச்சு அதை புதுசாக சத்தியம் கிடைக்கணும், அங்கே போய் உட்காந்து அங்கே பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடி ஊழிக்கார் ஹெலிகாப்டர் கூட இறக்குறாங்க இறக்கிட்டு அங்கேயும் வந்து என்ன பண்ண மனம் திரும்பு இயேசுவை சொந்தரச்சா ஏற்றுக்கோள் அப்படிங்கிறாங்க. ஏ நான் தான் ஏத்துட்டு தானே இவ்வளவு நாள் ஆச்சு இல்லைங்களா, பாலே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து சௌர சோல அந்த பால் அடையாளம் தெரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. மொதல் வாரம் போகிறப்ப பால் கொடுக்குற எப்படி கொடுக்குறாங்கன்னா, மகனே மகளே உன் வாழ்க்கையில் இயேசு சொந்த ரத்தனை ஏற்றுக்கொள்வாயா இன்று ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பால் அப்படியே டம்மல் கொடுத்தா மாதிரி ஓன அப்படியே குடிச்சுட்டு என்ன பிரசங்கம் அப்படிங்கெல்லாம் ஒலிட்டு இருக்குது அப்படியே குடிச்சுட்டு காத்துட்டுருக்கேன் எல்லாரும். ரெண்டாம் வாரம் போகும்போது அதே பால் தாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, முன்பு ஒரு நாள் பட்டணத்துக்கு சென்ற போது அங்கே ஒரு சகோதரி ஓ என்று அழுதா, எங்கெங்கோ சென்று ஊழியம் செய்து அவளுக்கு அவள் குறை உடைய பிரச்சனை தீரவில்லை. நான் அவள் தலை மீது கரங்களை வைத்த போது அவள் சுகமடைந்தாள். அல்லேலூயா. நான் சொன்னேன் மகளே இன்று இயேசு உன் வாழ்க்கை ஏற்றுக்கொள் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சகோதரி கண்ணீரோடு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்று மகனே மகளே சகோதர சகோதரிகளே உன் வாழ்க்கையில் இயேசு சொந்தரை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு. டே நான் ஏற்றுட்டு வந்ததான் இத்தனை வருஷம் ஆச்சு இல்லைங்களா. ஆனால் அது தெரியாது நமக்கு அப்படியே பாஸ்ட் எடுக்கிறப்ப கையில் சிறுக்குதுங்க. அதே பால் தாங்க டபரால் ஊற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரில, டம்மர் டபராக மாறிக்குது கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. ஒரே சக்தி ஒரே மேட்டர் தாங்க மாறி இருக்குது கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. சரி இன்னொரு வாரம் போனால் சில பேருக்கு வந்து சாஃப்டாக பேசினா பிடிக்காது, அவங்களுக்கு வந்து கடிஞ்சு பேசினதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் இல்லைங்களா. உன் வாழ்க்கையில் இயேசு சொந்தத்தை ஏற்றுக்கொள் மனம் திரும்பு சாபம் அப்படின்னு அப்படி இருக்குங்க. சீரியஸ் மெசேஜ் இதான் சீரியஸான மெசேஜ், இதான் உண்மையான ஊழிக்கான காலங்க. என்ன என்ன பேசுறது யாருனாச்சும் வளைஞ்சு கடிஞ்சு பேசுறாரு பார்த்தீங்களா, சாபம்ங்கிற அவ்வளோ கூடுதல் அவர் உன்னை சாபம்னு சொல்லதான் அவனுக்கு சந்தோஷமா அவனுக்கு சிவரசு இல்லை மனம் திரும்பு கத்துனா அவருக்கு அப்படி பார்த்தனாலும் அப்படி பேசினார் பார்த்தீங்களா. அது மாதிரி கணீர் கணீர் சத்தமா பேசுனா அது வந்து என்னன்னா பிளேட்ல ஊத்தி கொடுத்தாங்க பால், அதே பால் தாங்க பிளேட்ல ஊத்தி இப்படி ஆட்டி குடின்றாங்க அப்படிங்கெல்லாம் ஒலிக்கிட்டு குடிச்சுட்டு சட்டையெல்லாம் நனைஞ்சிட்டு குடிச்சுட்டுறாங்க. அப்பயும் கூட பால் நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் 50 வயசு ஆயிடுச்சுங்க, 30 வயசு 40 வயசு இருக்குதுங்க, 40 வருஷம் 50 வருஷமா நம்ம வந்து இன்னைக்கு சபைக்கு போய் பாலே குடிச்சுக்கிறோம். இதை நம்ம வீட்டில் எடுத்துக்கலாங்க, ஒருத்தர் 50 வயசே வீட்டில் பாலே குடிச்சுதான் சந்தோஷப்படுமா, சோரே சாப்பிட்றதுல அவர் பாலே குடிச்சுக்கிறாரு, குழந்தையிலேருந்து பாலே குடிச்சுக்கிறாரு. அவங்க வீட்டில் சந்தோஷம், எங்கள் பையன்தாங்க அது 50 வயசு ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு எந்த செலவுங்க அரிசி வாங்குற செலவே இல்லைங்க, பால் புட்டில் வச்சா குடிச்சு போகிற வாரமா படுத்துக்காதே அப்படி சந்தோஷப்படுவாங்க. பெற்றோருக்காது பையன் சோர்ல சோர்த்திங்களா நம்ம தூக்கிட்டு டாக்டருக்கு ஓடுவாங்க இல்லைங்களா. உலக பிரகாரமாக நம்ம அந்த பதறும் போது ஏன் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி பாலே ஊற்றிட்டு, அது பால் கூட ஊற்றலைங்க, தண்ணி கலந்த பால் இல்லைங்க, தண்ணியில் பாலை கலந்துருக்குறாங்க இல்லைங்களா, பாலில் கூட தண்ணி கலக்கல, மனம் திரும்பி ஏசு சுதந்திராச்சு இதே ஓட்டிட்டுக்குதுங்க. ஒரு சபையில் வந்து பாஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணாராம், இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ரெண்டு சகோதரர் வந்து பிரசங்கம் கேட்டு வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் நைஸ் பாஸ்டர் அப்படின்னா உடனே பாஸ்ட் ஒரே சந்தோஷம், அப்படியா நல்லா இருந்துச்சா நல்லா எடுத்தேன் நான் அந்த பாயிண்ட் நல்லா இருந்து நல்லா ரைட்டா அவனு சூப்பர் நைஸ் பாஸ் அப்படின்னு அப்படியா சரி ஓகேண்ணா. அடுத்த வாரம் வந்து அந்த பொண்ணுங்க வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கார், இந்த வாரம் பிரசங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி எதிர்பார்த்துக்கார். ரெண்டாவது வாரம் அந்த பொண்ணுங்க வந்துருக்குது, வந்து பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் இன்னைக்கு இந்த வாரம் வெரி நைஸ் ஃபாதர் அப்படின்னு, வெரி நைஸ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்படியா ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்களாட்டு, அப்படியா வெரி குட் வெரி குட் பரவாயில்ல பரவாயில்ல வெரி குட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவரே சந்தோஷம், பரவாயில்ல நல்லா சபை நடத்த மாட்டேதுன்னு. அடுத்த வாரம் என்ன சொல்ல போகிறேன் சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது இப்போ என்ன அந்த பொண்ணுங்க சொல்ல போகணும்னு காத்துட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு அதேமாரி வந்து பாஸ்டர் இந்த வாரம் உங்கள் பிரசங்கம் வெரி வெரி நைஸ் பாஸ்டர் அப்படின்னு, அப்படியா இவருக்கு டவுட் ஆயிடுச்சுப்பேன் உனக்கு போவோம் உட்காரு. நான் 3 வாரமாக சொன்னதே தான் சொன்னேன், ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னா நைஸ் வெரி வெரி நைஸாக எடுத்துட்டேன் அப்படின்னு அதே தான் ஃபஸ்ட் நானும் சொன்னேன். முத முறை அரைச்சமாவே நீ அரைச்சிட்டுனால தான் முத முறை அரைக்கும் நைஸாக இருந்துச்சு, திரும்ப அதே மாதிரி திரும்ப அரைச்சி இன்னும் நைஸ் வெரி நைஸ் ஆயிடுச்சு, திரும்ப அந்த இன்னும் அரைச்சி வெரி வெரி நைஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஒரே அரைச்சமாவே அரைச்சிட்டுக்கிறீங்க நீங்க, புதுசாக ஒரு மேட்டே சொல்ல மாட்டேன், மனம் திரும்ப ஏசு சொந்தராச்சத்துக்கு மனம் திரும்ப ஏசு சொந்தர் இப்படியே ஓட்டிட்டுக்கிறீங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போறோங்க, வீட்டுக்கு போனோன்னே அந்த வீட்டுக்கு போனோன்னே நமக்கு வந்து ஒருத்தர் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் கூப்பிட்றாங்க நம்ம வீட்டுக்கு, பிரதர் தயவுசெய்து நீ வந்தே அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போனவங்க என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து போனேன்னு பால் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல, நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்று நான் சொல்ல நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா, வந்தோடனே பார்த்து தண்ணி கொடுக்குறதுல பால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். உடனே நல்லா குடிச்சிட்டு உடனே அவன் சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க. உடனே இவர் வந்து ஃப்ரெண்டை பார்த்து விதிக்கிறாரு, நான் சொல்ல இல்லை ரொம்ப பாசம் ரொம்ப நல்லாங்க பாருங்கள் வந்தோடனே பால் கொடுக்குறாங்க அப்புறம் சாப்பிட சொல்கிறாங்க பார்த்தியா கவுனி அதெல்லாம் அப்படின்னு. சரி உங்கள் அன்பத்தோட நான் சாப்பிட்டு போகிறேன்னு சாப்பிட சொல்கிறேன். உடனே வேலை இப்போ கை கழுட்டு வாங்க போதுன்னு கை கழுட்டு எல்லாம் டைனிங் டேபிள் உக்காந்துட்டாங்க, உக்காந்துன்னு ஒன்று பவுலில் கொண்டு வைக்கிறாங்க, உக்காந்துன்னு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மூடி திறந்தால் உள்ள ஒரு டம்ளரில் பார், உடனே அப்படி பார்க்குறாங்க பார்லா அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு பேர் பார்க்குறாங்க, ஃப்ரெண்டு ரெண்டு பேர் பார்த்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பால் தருவாங்க ரொம்ப பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்டானு சொல்லிட்டு உடனே பால் எடுத்து கடக்கணும்னு குடிச்சு வச்சுட்டு சாப்பாடு ரெடியாக உட்காறாங்க. உட்காந்துன்னு அங்கே போய் கை கழுட்டு வெளியில் உட்காந்துக்குவாங்க, கை கழுவிட்டு உட்காருதா அப்படின்னு சாப்பிட்டு வச்சு அவ்வளோதான் இல்லைங்களா. அவங்க கை கழுட்டு உட்காடுறாங்க, திரும்ப நல்ல பசி எடுத்துச்சு பாருங்க, காலத்தே சாப்பிடாத இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க பிரதர் இருந்து நீ மதியானம் சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க, ஒருவேளை இவங்க வயிறு காய விட்டு பாலை கொடுத்து காய விட்டு மத்தியானம் செவ்வியாக பிரியாணி கிரியாணி போடுவாங்களாட்டுது ஹெவியாக கொடுப்பாங்களாட்டுன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. மத்தியானம் வந்து உட்காந்து அதேமாதிரி வந்து பவியமாக தண்ணி குடிக்கிறாங்க, கை கழுவிட்டு இப்போ உட்காராங்க. சாப்பிட உட்காரும் போது பெரிய பேசன் வருது, பேசனில் வந்து இந்த மூடி தந்தால் உள்ளே பால், ஒன்று பார்த்துட்டு ரெண்டு பேர் பார்த்துக்கிறாங்க இந்த முறை பால் கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க. உடனே பாலை குடித்தோடனே சரிங்க நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க போங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க கொண்டாண்டுறாங்க. உடனே இதுதான் சாப்பாடு இன்னும் பசி அதிகமாகிடுச்சு, வெளியில் உட்காந்துக்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இதை பார்த்துக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க இருந்து நீங்கள் நைட் சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க. இருப்பாங்களா அவங்க, ஐயோ எனக்கு வேலை நிறையா இருக்கு இல்லைங்களா, ஓடியே போயிடுறாங்க. வீட்டுக்கு ஒன்றா வீட்டில் பால் ஆற்றிட்டு வச்சு வாங்க வாங்க உங்களுக்காக தான் வச்சுருந்தேன், பால் எங்கே போயிட்டு உங்களுக்கு பால் ஆற்றிட்டு இருக்கிறேன்னா இங்கேயும் பாலா இல்லைங்களா ஓடுவாங்க இல்லைங்களா. சகோதர சார் பாருங்கள் வாரம் ஒன்னே கேட்டுக்கிறேன், மனம் திரும்பி ஏசு சொந்த ரச்சனைக்கு, மனம் திரும்பி ஏசு சொந்த ரச்சனை. இதுதான் மனம் திரும்பி ஏசு சொந்த ரச்சனை. எத்தனை வருஷங்களாச்சு நம்ம வீட்டில் ஒருத்தர் 50 வயசு 60 வயசு பாலே குடிச்சா சந்தோஷப்படுமா? இன்னைக்கு கிறிஸ்டினா மாதிரி நம்ம எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு ஒன்றும் பாலே குடிச்சிக்கணும் இல்லைங்களா? அதை பவுல் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பேசுகிறாரு. நீங்களே என்றைக்கு நீங்கள் சத்தியத்தில் திட உணவு சாப்பிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டிகளாக மாற போகிறீங்க? அப்படி இல்லாத ஒன்றும் பாலே குடிச்சிருந்தா எப்படி பண்ணு பவுல் பேசுகிறாரு. வசனத்தில் வச்சிங்கன்னா எபிரேயர் 5:12
காலத்தை
பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு வாசிங்க.
காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு.
திரும்ப ஒவ்வொன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்குது. மீண்டும் மூல உபதேசம் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்குது.
நீங்கள்
பலமான ஆகாரத்தை இல்ல பாலை உண்ணத்தக்கவளா இருக்கிறீங்க. காலத்தை பார்த்தா போதகரா இருக்கீங்க, ஆனா இன்னும் பாலே குடிச்சிருக்கீங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்ல என்ன பண்றீங்க? பாலை உண்ணத்தக்கவளா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு சகோதர. சொல்ல பாருங்க, இதுதான் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல வளர்றதுக்காக கூத்தது பால் இல்லைங்களா? வளர்ந்ததுக்கு அப்புறம் பாலே குடிச்சு கூடாதுங்க. இது சத்து போதுமா நம்ம உடம்புக்கு அப்படின்னு என்ன வெறும் பாலே குடிச்சிருந்தா இப்படியே நான் கீழே விழுந்துருவோம் இல்லைங்களா? சார் நம்ம அது ஸ்ட்ரென்த் வேணுங்க. வளர வளர அதுக்கான உணவு திட உணவு நமக்கு உடம்பு மாற்றணும் இல்லைங்களா சார்? ஆனா உடம்பு வளர்ச்சிக்கு அப்படி பண்ணும்போது ஆவிக்குற வளர்ச்சிக்கும் அதான் பவுல் சொல்றாரு. பால் வந்து வளர்ந்து கொடுக்கப்படுது, நீ இன்னும் போதற இன்னும் பாலே உண்ணத்தக்கலாம் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றது பாக்குற அன்பா அந்த சகோதர சொல்றாரு. அப்ப வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல திருவசன ஞானப்பால் மேல் நம்ம வாஞ்சிருக்கணும். ஆரம்ப ஸ்டேஜ் அன்பா அந்த சகோதர சொல்ல. இப்ப குழந்தைங்களா இருக்கு பார்த்தும்போது எல்கேஜி யூகேஜி கிளாஸ்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும்? குழந்தைங்களை எப்படி பாடம் படிப்பாங்க? ரைம்ஸ் பாட்டு போடும், கை தட்டி பாட்டு பாடி குதிச்சுட்டு இருப்பாங்க. அதே எல்கேஜி இது பிஎஸ்சி எம்எஸ்சி காலேஜ்ல எப்படி இருப்பாங்க? கை தட்டி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே சீரியஸா பெரிய புத்தகத்தை ரிசர்ச் பண்றாங்க, தேடுறாங்க இல்லைங்களா? வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு படிப்புல அப்படி. ஆனா இப்போ வந்து எல்கேஜி பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்க பிஎஸ்சி புத்தகத்தை காமிச்சு இதுக்கு இதுதான் அர்த்தம் சொன்னா ஏத்துக்குமா? அது எங்க மிஸ் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் தான் சொன்னான்னு சொல்லுவோம். சரி நான் வரணும் அவ்வளவுதான் இல்லைங்களா? அது போல இன்னைக்கு இவங்க இன்னும் எல்கேஜி ப்ரீகேஜி நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க டிகிரி லெவல்ல போயிட்டு இருக்கிறீங்க. இவங்கள்ட்ட பேசுனா அவங்களுக்கு புரியாது, உங்களுக்கே தெரியாது. ஏன் இவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன் நீங்களே நினைப்பீங்க? ஏன்னா உங்கள் லெவல் வேறு, அவங்க லெவல் வேறு. அதான் சொன்னேன், இனிமேல் உங்களால் போய் உட்காந்தாலும் உட்கார முடியாது, அவங்க பிரசங்களை உங்களால் கேட்கக்கூட முடியாது. அந்தளவுக்கு உங்களால் போர் அடிச்சிடும், உங்களுக்கு தேவையான ஃபுட்டும் கிடைக்காது உங்களுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு பலமாக நகர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் வந்து கடிச்சு பிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? திட உணவு மாறிடுச்சு உங்கள் உணவெல்லாம். பாலே குடிச்சிருந்த உங்களுக்கு திட உணவு கிடைச்ச உடனே உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன சந்தோஷமா, உங்க ஆவிக்குரிய மனுஷன் புஷ்டியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வளர்ச்சி, நல்ல திட ஸ்ட்ரென்த் கிடைக்குது உங்களுக்கு. உள்ளுக்குள்ள பலம் வந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. நமக்கு எதுல தேவன் நம்ம கூட தைரியம் வந்துச்சு உங்களுக்கு இல்லைங்களா? அதனால வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சோடனே இந்த உணவு மேல வாஞ்சு அதிகமாயிடுச்சு புரியுதுங்களா? அதுதான் சௌர சொல்ல. நீங்க காலத்தை பார்த்தால் போதகரா இருக்கின்ற பாலே உண்ணத்தக்கலா இருக்கின்ற மாதிரி இப்ப நீங்க வந்து சத்தியத்துல வளர ஆரம்பிச்சிட்டீங்க. வளரும்படி அந்த வளர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்பாந்த சகோதர சொல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கண்ணிலே பார்க்குறீங்க. வேதத்தில் மகத்துவங்களின் கண்கள் கண்டது வசனம் இருக்கு இல்லைங்களா? இதை மனக்கண்ணில் நம்ம பார்க்குறோம். இது உண்மை ரகசியத்தை நம்ம நேரில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அன்பாந்த சகோதர சொல்ல. இப்படி தான் வந்து காலங்கள் மாற மாற அந்த அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, இது வந்து நாளுக்கு நாள் வளரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த அநேகர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு விசுவாசம் மட்டும் போதும்னு அநேகர் சொல்லுவாங்க. ரோமர் 5:1
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கபடியால் சகோதர சொல்ல. அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் நிறைய வசனம் நீ ஏசு விசுவாச அப்போ நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். விசுவாசிச்சா போதில்ல பிரதர் அப்படின்னு நினைச்சா விசுவாசிகள கூட்டம் சேர்ந்துச்சு சகோதர. இந்த வசனம் யாருக்கு சொன்னதுன்னா இஸ்ரேஜன்கள் சொல்றதுங்க. நீ விசுவாசி நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படும், கத்ரா ஏசு விசுவாசா நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படும்னா இஸ்ரேஜனுக்கு ஏசு விசுவாசிக்கல மறுதளிச்சாங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது, நமக்கு அப்படி இல்லைங்க. இல்லை இயேசு விசுவாசிச்சுன்னா உள்ளே வந்துட்டோம் நம்ம எல்லாருமே இல்லைங்களா. இப்போ என்ன வளரணும், நாளுக்கு நாள் வளரணும். நம்ம விசுவாசம் எப்படி காட்டணும், கிரியில காட்டணும் இல்லைங்களா. நம்ம விசுவாசத்தை கிரியில காட்டணும், கிரி இல்லாத விசுவாசம் செத்து இல்லைங்களா. நம்ம நீ உன் வீட்டாரும் அப்படின் போது என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் அழைப்பு அவங்களுக்கு தான் போச்சு, இயேசுடைய காலத்து அவங்களுக்கு சொன்ன வார்த்தை அது. இப்போ வீட்டார்னா சபை குறிக்கிறது, இப்போ நாம தான் அந்த வீட்டார். இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, விசுவாசி பால் அது நமக்கு. விசுவாசி இயேசு விசுவாசி தான் அழைப்பு, அழைக்கப்பட்ட நிலைக்கு வந்துட்டோம் பால். இப்போ அடுத்த ஸ்டெப் உண்மை உள்ள இது தெரிந்து கொள்ள போனால் கிரியில் காட்டணும். அது சத்தியத்தை கிரியில் காட்டுச்சனால் கம்மியாயிருவாங்க. சத்தியத்தை கேட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது கிரியில் கொண்டு ஒரு நடைமுறை கொண்டு வர ஜனங்கள் சில பேர் தான் இருப்பாங்க. அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ள சிலர், அந்த சிலர் யாருன்னா தெரிந்து கொள்ள ஜனங்கன்னா சத்தியத்தை கேட்டு அது நடக்கிற ஜனங்கள் சகோதர சொல்ல. அதான் நீ வீட்டானு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது வளர்ச்சி காட்டணும், கொஞ்சம் வளர்ச்சி வரணும் சகோதர சொல்ல. வசனம் வாசிங்கன்னா யோவான் இல்லை யாக்கோபு 2:17 வசனம் வாசி. யாக்கோபு 2:17 17 யாக்கோபு
2:17
விசுவாசம் கிரியில்லன்னா தண்ணீர் தானே செத்துதான் இருக்கும். இப்போ ஒரு சகோதரர் வந்து தண்ணி கேட்கிறார், ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தண்ணி கேட்கிறார், சொன்னேன் அதே தண்ணி கேட்கிறார். இப்போ தண்ணி இப்போ சுதன் வந்து தண்ணி கேட்கிறார். தண்ணி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணுங்க, தண்ணி கொடுக்கணும் அவருக்கு. அவர் வந்து பிரதர் தண்ணி வேணும், சிஸ்டர் தண்ணி வேணும், ரெண்டு மூணு கேட்குறாரு. நம்ம தண்ணி கொடுக்கணும் அவருக்கு. அதை விட்டுட்டு சுதன்ட்டு வந்து, சுதன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுதன் அப்படின்னா அப்படி இல்லை பிரதா, சரி தண்ணி கொஞ்சம் கொடுங்க பிரதா, தாகமாக இருக்குதுதான் கேட்பார். சுதன் நான் என்ன பண்ணுறது தெரியுமா, உங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்க தெரியுமா சுதன் அப்படின்னு சொன்னால், ஓகே தண்ணி கொடுங்க, உங்கள் அன்பு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு குடிச்ச தண்ணி கொடுத்தா இன்னும் அன்பு நல்லா வெளிப்படையே தெரியும் இல்லைங்களா. சுதன் நீ நம்ப மாட்டேங்க இல்லைங்களா, பாருங்க நான் வந்து என்ன பண்ணி காட்டுறேன், வேணா ஒன்று செய்யட்டுமா, ஒரு நாள் பூரா முழங்கால நின்று காட்டணுமா என் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, ஒன்றும் வேணாங்க நீ தண்ணி கொடுங்க முத இல்லைங்களா. அப்புறம் மீதி என்ன சொல்கிறேன்னா, சுதன் நீ என்ன ஏதோ தப்பாக நினச்சிங்க, என்னோடய அன்பை நீங்கள் தெரிய புரிஞ்சிக்கல, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாலையெல்லாம் கழுத்தில் போட்டு பொட்ட பொன்னாடையெல்லாம் மேலே பூத்தி மாலை வச்சு டண்டனக்க டண்டு நான் டான்ஸில் ஆடி சுதன் நதி தோல் வச்சு டான்ஸில் ஆடுனா இப்போ தெரிஞ்சு அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்க சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு தண்ணி கொடுங்க இல்லைங்களா, எனக்கு தண்ணி கொடுங்க, நான் தண்ணி வேணுங்க அப்படிதான் கேட்பார் இல்லைங்களா. பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னிலிருந்து 40 நாள் உபவாசம் இருந்து நான் அன்பா வெளிப்படுத்துறேன்னா, நீ உபவாசம் இருக்க வேண்டாங்க, எனக்கு தண்ணி கொடுத்தா எனக்கு போதுங்க இல்லைங்களா. அப்போ எப்படின்னா, சுதன் கேட்ட வார்த்தை எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்ட வார்த்தை நம்ம கேட்டிருந்தோம்னா அது கிரியில் செய்வோம், செயல்படுத்துவோம். நம்ம தண்ணி கொடுத்தா மேட்ரு முடிஞ்சுது அவ்வளோதான். அதை விட்டுட்டு சுதன் மேலே இருக்கிற என்னோட அன்பெல்லாம் போட்டு துணிச்சுன்னா சுதன் அதை தான் விரும்புகிறான்னு நமக்கு தெரியாது இல்லை. இன்னைக்கு அப்படி தான் கிறிஸ்தவர் இருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது பண்ண ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அப்படின்னு என்னன்னா, ஒரு வீட்டில் வந்து கதவை தட்டுறாரு, நம்ம கதவை திறக்காது, அடனே வண்டிகளை நீங்கள் தான் இப்போ தான் வரது மனசு வந்துச்சா, எப்போ அவங்க நல்லா இருக்கா இவங்க நல்லா இருக்கா, அப்புறம் எந்த வண்டியில் இருந்தீங்க அப்படி வெளியிலேருந்து வச்சு கதவை திறக்க அப்படி ஜன்னலே பேசிட்டு இருந்தோம்னா, அவர் பேக் தூக்கிட்டு இப்படியே ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பார் இல்லைங்களா. கதவை கடைசிக்கு திறக்கிறதே இல்லை கதவை, அப்படியே அவர் இங்கிருந்தே விசாரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சோல, அவர் என்ன பண்ண கொண்டாந்து போயிடுவார் அப்போ இல்லைங்களா. சகோதர சோழல அப்போ பாருங்க, ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். யார் திறப்ப கதவை, கதவை திறங்கன்னு சத்தத்தை கேட்டவங்க தான் அந்த கதவை திறக்க சொல்றான்னு திறப்பாங்க இல்லைங்களா. தண்ணி கொடுங்க அப்படின்னு சத்தத்தை கேட்டவங்க தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுங்கன்னு சத்தம் கேட்டவங்க வந்து சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்களா, என்னக்கா அந்த சத்தம் அவங்க சரி கேட்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்துவர் வந்து வரட்டு பக்தி காட்டுறாங்க, முரட்டு பக்தியை காட்டுறாங்களே ஒழிய தேவன்கிட்ட அவருடைய வார்த்தை என்னான்னு புரிஞ்சிக்காத அந்த வார்த்தைக்கேற்ற கிரியை காட்டலைங்க புரியுதுங்களா. ஒருவன் சார் ஒரு வந்து ஏன் சார் வார்த்தை கேட்டது நடக்கணும் இல்லைங்களா, அது நடக்கலைன்னா அது வேஸ்ட்டுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அன்பான சகோதர சொல்ல. அப்போ நம்ம வந்து அழைக்கப்பட்ட நிலையில் தெரிந்து கொள்ளும் நிலைக்கு எப்படி மாறன்னா, அழைக்கப்பட்ட நிலையில் வரும்போது 4 வசனத்தை கேட்டு கிறிஸ்துவங்களை சந்தோஷப்பட்டு கிறிஸ்துவங்கள அன்பு வந்துச்சு நமக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்து நமக்கு என்ன போதிக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதன்புறம் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா. அதுதான் சரியான வசனம். இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து ஐயாட்ட கேட்குறேன், ஐயா இப்போ நான் வெளியில் போகணும் எப்படி போகிறது அப்படின்னு இந்த பக்கம் பார்த்து கேட்குறேன். ஐயா சொல்கிறாரு இப்போ இங்கே வாசப்படி இப்படி போங்க அப்படின்றார். நான் வந்து இந்த வாசப்படி ஐயா சொன்னால் என்ன பண்ணணும் அடுத்தது நான் ஓ சரிங்க சொல்லி காதுன்னு வெளியில போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். அதை விட்டுட்டு எனக்கு தெரியும் விட்டு இதில் போயிட்டு இதுலேயே ட்ரை பண்ணுற உள்ளே போகிறது வெளியில் போகிறதுக்கு, இல்லைன்னா இந்த பக்கம் போய் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் செவுத்தையே பொறாண்டிகிட்டே இருக்கிறேன் நான் வெளியில் போகிறதுக்கு. ஐயா வந்து இல்லைங்க இந்த கதவே இல்லைங்க இங்க, நீ இப்படி போங்க அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எரிகோவை உடைச்ச தேவன், எரிகோவின் செவத்தை உடைத்த தேவன் செவத்தை உடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு போய் ஜவம் பண்ணா நியாயமா இருக்குங்களா? இது முரட்டு பக்திங்க. இவ ஒரு வார்த்தை சத்தத்தை கேட்டோம்னா ஐயாட்ட கேட்டதுன்னா வசனத்தை கேட்டால் அப்புறம் நடந்து உள்ள போய் ஈஸியாக வெளியில் போயிடல. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு கிறிஸ்துவ மண்டலமே அன்பாந்த சகோதர சத்தியம் என்னன்னு தெரியல. ஆனால் முரட்டுத்தனமா கடவுள்கிட்ட அன்பை வெளிப்பார். 40 நாள் உபவாசம் இருக்குது, அப்படியே என்ன கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, காலு காடு மேடலாம் சுத்தி ஊழியம் செய்யறது. அங்கே போய் என்ன செய்யணும், என்ன தெரியும் நீ செஞ்ச போய் ஊழியம்? இயேசுன்ற வார்த்தை தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏசு ஏசுன்னு போய் ஊழியம் செஞ்சீங்களா? போய் இயேசு மனந்தும் இயேசு சுதந்திரத்தை இதுதான் சொல்லியிருக்கு, வேற என்ன சொல்ல முடியும்? வேதத்தில் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஒரு சத்தியமும் தெரியாது. என்ன ஊழியம் செஞ்சாங்க போய் மேலே போய் இந்த மாதிரி காடு மேடலாம் சுத்தி ஊழிய விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சகோதர சோல்ல நாலஞ்சு முறை படிச்சா மட்டும் சொல்ல சரி, இதை படிச்சு நாம தான் நிறைய முறை படிச்சிருக்கிறோம், புரிஞ்சுதான் நமக்கு? புரியுதுங்க. பைபிள் வந்து தேவனுடைய ஆவியில் எழுதப்பட்ட புத்தகங்க. தேவனுடைய ஆவியில தேவனுடைய ஞானத்தில் எழுதப்பட்ட புத்தகம் மனித ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து கண்டுபிடிக்கணும்னா தேவனே அனுமதி கொடுக்கணுங்க. நம்ம அவர்கிட்ட தேரதை பார்த்து நமக்கு ஓப்பன் பண்ணணும் அவர், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. சகோதர சொல்லி எல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க, தானும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாத்திட்டு
இருக்கிறேன்.
இந்த மருந்து மாத்திரை எது கொடுத்தாங்க தேவன்? யார் உண்டாக்குனது? அதெல்லாம் தேவன் தாங்க. அதெல்லாம் இருக்கும்போது மாத்திரைக்கு வந்து சாப்பிட்றது கொடுத்துருக்காரு. நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயந்தான் தேவன் நமக்கு அவர்கிட்ட உதவி தேரணும். நம்ம முடிஞ்சாலும் நாம தான் முயற்சி எடுக்கிறோம். அது மாதிரி அவன் சாப்பிடாத தேவன் பசி ஆத்திரான்னு சொல்லி சாப்பாடு வச்சு சும்மா இருக்கு சொல்லுங்க போகலாம். இப்படி சொல்கிறாங்கல்ல சண்டே இல்லைங்க, சனிக்கிழமை 7ஆம் நாள். ஆ
செவ்வாய்க்கிழமை
எனக்கு பசி எடுக்க
கூடாதுன்னு.
அப்ப திங்கக்கிழமை அசுத்த நாளா? மத்த நாள் அசுத்த நாட்களா? அது அடையாளத்துல சொன்னது பிரதர் என்னன்னா, கர்த்தர் வந்து 6 நாள் உலகத்துனா 7 நாள் ஓய்ந்திருந்தார் இல்லைங்களா? அது எதுக்கு சொல்றாருன்னா, 1 நாள் வந்து கர்த்தருக்கு 1000 வருஷம், 6 நாள் 6000 வருஷம். 6000 வருஷம் பூமியில் உபத்திரம் பாடுகள் இருக்குது, கஷ்டப்பட்டு ஜனங்கள் வேலை செய்வாங்க. 7வது வருஷம் வந்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும், அன்றைக்கி எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கிடைக்க போகுதுன்றதை அடையாள பஸ் செஞ்சு காமிச்சாங்க. நீ எதுனா அவங்க நடைமுறை வாழ்க்கையில் திருஷ்டாந்தமாக காமிச்சார், வேற ஒன்றும் இல்லை. இது ஜனங்க அப்படியே நேரடியாக எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 7 நாள் சோறு தின்காத வேலை செய்யாது இருந்தால் பல்லவம் போக முடியுமா? பல்லவம் போகிறதுக்கு ஒரே வழி இயேசு தாங்க. இயேசு இல்லாத சோறு தின்னாலாம் பல்லவம் போக முடியாது இல்லைங்களா? ஓய்ந்து இருந்தாலும் போக முடியாது. அப்ப ஏசு தேவையில்லை அவங்களுக்கெல்லாம். ஓய்வு நாள் ஆண்டவர் தேடினா, அப்ப இவங்க ஓய்வு நாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? ஓய்வு நாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஓய்வு நாளை தேடுறதா முக்கியன்றாங்க. ஏன் மத்த ஓய்வு இல்லாதனால ஆண்டவர் தேடக்கூடாதா? அன்னைக்கு கேட்க மாட்டார் ஆண்டவர். ஆ ஆமா, இது வந்து என்னன்னா, சத்தியம் தெரியாதவர்கள் இது நேரடி எடுத்து அப்படியே எடுத்துக்கிறது, நேரில் எடுத்து இந்த மாதிரி ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறது. இது உங்களுக்கு போக போக தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த இது திட உணவாக வருது, அது இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த வளர்ச்சி கரெக்டாக செட் ஆயிரும் உங்களுக்கு. சகோதர சோழர், இது மாதிரி நிறைய ஜனங்கள் வஞ்சனையில் பிசாஸ் பெச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து இடதுகைக்கு வலதுகைக்கு வித்தியாசத்திலாக போயிட்டுருக்கிறாங்க. என் ஜனம் இடதுகைக்கு வலது வித்தியாசமாக இருக்கிறதே சொல்கிறார், சங்காரமாகிட்டு இருக்கிறாங்க. சகோதர சோழர், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க பாருங்க, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்கறது மாத்திரமல்ல அதுவே நடக்கவுள்ளா இருக்கணும். கிரியை இல்லாத விஷயம் செத்தது, கிரியில செயல்படணும். எப்படி கிரியன்னா, நம்ம சுய கிரியெல்லாம் இருக்கக்கூடாது, சத்தியம் என்ன சொல்லுதோ அதை செய்யணுங்க இல்லைங்களா. இப்போ நம்ம உலகத்தில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு தான் செய்ய முடியும். பிளாக் மை யூஸ் பண்ணால் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு எங்கள் ராசி பிறகு ரெட்டு தான் எங்கள் ராசி, ராசி சகப்பு தான் என்னோடய ராசி, பச்சை கலர் என்னோடய ராசின்னு பச்சையில் எழுத முடியுமா? அது உங்கள் வீட்டில் போய் உங்கள் ராசியை பார்த்து அனுப்பிச்சிருவாங்க இல்லைங்களா. சகோதர சோழ சட்டத்திட்டம், மனிதனே போட்ட சட்டத்திட்டத்துக்கு உள்ளே வரணும், ஒரு ஒரு வேலையை உட்கா அமர முடியும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய சட்ட புத்தகம் பைபிள், அந்த சட்டத்தின் வழியாக தான் உள்ளே பிரவேசிக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னெல்லாம் ஒரு பிதாண்டுறோம், ஓய்வினால் வர முடியாது, இயேசு வழியாக தான் பிதாண்டு போக முடியும் இல்லை. அந்த போகிற வழி, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து நடிச்சுட பின்பற்றணும், இடுக்கமான பாதை அது, நெருக்கமான வழி. சகோதரர் இப்படி தான் பிரவேசிக்கணும் மொழிய, மற்ற சடங்காச்சாரமெல்லாம் செஞ்சு உள்ள போண்டி. அப்படி பார்த்தா ஆர்சியில் ஒரு சடங்காச்சாரம் சொல்லுவாங்க, சிஎஸ் ஒரு சடங்காச்சாரம், ஒவ்வொருத்தரும் ஒரு சடங்கா சொல்லுவாங்க இல்லைங்களா. மூலிகை ஞானசாரம், தெளிச்சு ஞானசாரம், குழந்தைய ஞானசாரணும், இப்படி தான் பண்ணணும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஜென்மபாவம் நீங்கணும், கர்மபாவம் நீங்கணும் சொல்லி நிறைய சொல்கிறாங்க. சகோதர சில இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் குப்பை. சத்தியம் தெரியாதவருக்கு இப்படி தான் பேசுவாங்க. சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் ஒரே சத்தியம், ஒரே இயேசு, ஒரே ஆவியில் வந்துடுவாங்க. சத்தியத்துக்கு ஒரே ஆன்சர் தான் என்ன, பல ஆன்சர் இருக்கும், ஒரு கேள்விக்கு ஒரே ஆன்சர், அந்த ஆன்சர் கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பூமியில். சொல்லுங்க, ஆமா, ஓய்வு நாளில் வந்து இவங்க சீரியஸாக இயேசு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ குளியில் வந்து எடுக்க மாட்டேன்னு கேட்கிறாரு. அவர் அது சீரியஸாக எடுத்துக்கல கர்த்தர், ஓய்வுனால எந்த வேலை, அந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆக்சுவலாக செய்யக்கூடாது இவங்க, ஆனால் செய்கிறாரு இல்லைங்களா. சௌரவ சொல்ல கர்த்தர் வந்து பேசுறதுங்களா புரிஞ்சுக்க தெரியல, வணங்கா கழுத்துள்ளன்னு சொல்வார், முரட்டு ஜனங்களே சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து. சௌரவ சொல்ல இந்த மாதிரி நம்ம நிறையா தெரிஞ்சிருப்போம். இப்போ சத்தியம் வரும்போது நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் இன்னும் போக போக நல்லா கிளியராக மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆயிரும் மைண்ட். இப்போ நீங்கள் பைபிள் படிச்சு நல்லா புரியுங்க, உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். திருத்துவ சப்ஜெக்ட்லாம் தாண்டிடுச்சுன்னா நல்லா புரியும் உங்களுக்கு, நல்ல பைபிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அன்பான சௌர சொல்ல சரி, அப்போ கிரியை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசன வாசிகள் யோவான் 6:29 வசன வாசி, ஏத்துக்கிறாங்க. தேவனோட வைராக்கியம் மட்டும் இருந்துச்சு இல்லையா, இயேசு விசுவாசிச்சான்னா இயேசு கேட்ட வைராக்கியமாக மாறிடு, கிரியை மாறிடு இல்லைங்களா. அது இயேசு கேட்ட வைராக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தை சொல்கிறார் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம விசுவாசிக்கணும்னா, அவருடைய கர்த்தர் உபதேசம் பண்ணுறாருன்னா அந்த உபதேசத்தில் நிற்கணுங்க, நிலச்சி நிற்கணும். அப்படின்னு என்னங்க, வாழ்ந்து காட்டணும். அவங்க தான் உண்மையிலே உண்மை விசுவாசிகள் அன்பாந்த சகோதர சொல்ல. அவன் எப்படி சொல்கிறான்னா, யோவான் 8:31 யோவான் 8:31
நிலைத்திருந்தால்
மெய்யாகவே சீஷராக இருப்பீர்கள். அப்ப சீஷர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சொன்ன மாதிரி அடிச்சுட பின்பற்றினவர்கள் இல்லைங்களா. மெய்யாகவே சீஷராக இருப்பீர்கள், உபதேசம் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராக இருப்பீர்கள் சொல்லப்படும். உபதேசத்தில் கேட்டது மாத்திரம் அல்ல அன்பாந்த சௌர சொல்ல, அதில் நிலைச்சிருக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். பிலிப்பியர் 1:29 பிலிப்பியர் 1:29
ஏனெனில் கிறிஸ்துவத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
அதுல இயேசு விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுறது அருள் செய்யப்பட்டிருக்கு. பாடுகள் வந்து நம்ம பிளஸிங் மாதிரி சொல்றது, அருள் பாடுகள் வந்து நம்ம அருள். எவ்வளவு காலம் அந்த பாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சபை நிறைவேற இருக்குதான். சபை நிறைவேறதுக்கு அப்புறம் நான் இயேசுக்காக பாடுபட தயார்னா ஒன்றும் வேணாம், நீ அமைதியாக இருந்தால் போதுன்றாங்க. நான் சிலுவை சுமக்க தயார்னா தேவையில்லை, நீ ஏன் சிலுவை சுமந்து கஷ்டப்படுற, நீ பெருசா பூமியில் வாழ்ந்தா போதுன்றாங்க. சகோதர சார் பாடுகள் குறிப்பிட்ட காலம் தாங்க, நமக்கு வர பாடுகள் வந்து பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம், அது நமக்கு தெரியாதுங்க. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவ விசுவாசத்தை மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுறதுக்கும் நமக்கு அருள் செய்யப்பட்டு அருளப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்படும். சகோதர சொல் அப்படின்னா என்னன்னா, இயேசு விசுவாசிக்கிற ஜனங்கள் எப்படி பாடுகள் வரும், எப்படி பாடுகள் வருங்க? இயேசு விசுவாச்சா ஒரு பாடு வராதுங்க, இயேசு விசுவாச்சா எந்த பாடு வராது. இயேசு விசுவாசிக்கிற ஜனங்கள் இயேசு சொன்னாம நடக்க ஆரம்பிச்சோன்னா பாடுகள் ஸ்டார்ட் ஆகும். எதுங்களா பொய் பேச பொய்யே முதலீடா போட்டு பேசுகிற ஒருத்தர், இப்ப தேவனுடைய சத்தியம் வந்துச்சு பொய் பேச முடியாதுன்னு வந்துச்சு, இப்ப என்ன பண்ணுது? அது கஷ்டம் இருக்குமா இருக்காதுங்களா? பாடுகள் அதான் பாடுகள், சத்தியத்துங்கிற ஒரு பாடுகள். அதுக்காக நாம அக்கம் பக்கம்லாம் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு வர பிரச்சனை பாடுகள்னு சொல்லக்கூடாது. இது நாமளே உருவாக்கிட்ட பாடுகள், இது சத்தியத்திலிருந்து பாடுகள் இல்லை. சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்துக்கான வாழும் போது சில கஷ்டங்கள் நமக்கு இருக்குதுங்க இல்லைங்களா, அது பாடுகள் தான். சௌரஸ் சொல்ல அதுல வந்து பவுல் சொல்ல லாபமான நஷ்டம் எண்ணுக்கிறேன் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது என்ன, சில விஷயங்கள் லாபமா இருந்துச்சு உலகத்துல நஷ்டமா மாறுது, இதோ பாடுகள். இந்த மாதிரி பாடுகள் போற ஜனங்களை கத்த சொல்றாரு, உன் முகத்தை ஏமலிச்சு நான் சுமக்கிறேன், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேட இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவங்களுக்கு தாங்க அது, ஏன்னா பாடுகளுக்கு கடந்து போறாங்க இவங்க, கிறிஸ்து போதுன்னு சொல்லி உள்ள வராங்க, இயேசுடைய வார்த்தை வழியா உள்ள வரனால இவங்க குடும்பத்தையோ இவங்க தேவையில யார் சந்திச்சவனு, இப்ப தேவன் சந்திச்சவன் இல்லைங்களா. இவங்க கிறிஸ்துக்கு நல்ல போர்ச்சவரா உள்ள வரும்போது போர்ச்சவர்கள் சண்டைக்கு போர்க்களத்தில் நிற்கும் போது அந்த குடும்பத்தை யார் போஷிப்பா, அந்த ராஜா போஷிச்சாவணும், அந்த குடும்பத்தை தேவையான அவங்க கவனிச்சாவணும், கவர்மெண்ட் கவனிக்கணும். ஏன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, போராடிட்டு எல்லையில இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை அவங்க போஷிக்கணும் இப்ப இல்லைங்களா. அது போல தான் அன்பாந்த சௌர சோழ நம்ம உள்ள இறங்கும் போதுதான் அந்த தேவன் நம்மளை போஷிக்க ஆரம்பிப்பாரு இல்லைங்களா. அப்ப நம்ம தேவைகள் வந்து இன்னது தேவைன்னு பரமத்துவன் முன்கூட்டி அறிந்திருக்கிற அப்படியா, நம்ம தேவைகள் வந்து நமக்கே தெரியாதுங்க என்னென்ன வேணும்னு. நம்மளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கனா கர்த்தர் நம்மளை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்காரு அப்படி சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்லி. அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னா, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுறதுக்கும் நமக்கு அருள் செய்யப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். வசனம் வாசிச்சிங்கன்னா இதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்னு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 21 வசனம் வாசி, 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கு, ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடுகளை தொடர்ந்து வரும்படி. அப்படின்னா ஸ்டக்காய் நின்ற கூடாது, கொஞ்ச நாள் சத்தியத்தில் இருக்குது கொஞ்ச நாள் விளைகிறது அப்படி பரக்கூடாது. சிலுவையை சுமந்தீங்கன்னா வலிக்குதுன்னு சொல்லி நின்ற கூடாது, நடக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்னாடி நடந்துறாங்க பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க இல்லைங்களா, ஆனால் நடக்க ஆரம்பிங்க. அது இடுக்கமான வழியாக பிரவேசிக்கிறீங்க, அது வந்து கத்திரம் கூட இருக்கிறார். நான் மட்டும் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் நினச்சி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு நம்ம இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு அப்படி நினைக்கிறோம். சகோதர சோதரில் உலக கஷ்டம் அல்ல, உலக கஷ்டம் உண்மையில் அதுதான் பாரம். கத்திரே சொல்கிறாரு, உன்னோட நுகம் வந்து பாரமாக இருக்குது, அது ஏமளவு வச்சு நான் தூக்குறேங்கிறேன். ஏன் நுகம் இலகுவானது, சத்தியத்தின் ஒரு பாடுகள் இது இலகுவாக தான் இருக்கும், அது நான் தூக்கிறேன்றார், அது நீ தூக்கிங்கிறார், உலகத்தின் பாடு நான் தூக்குறேங்கிறார். நீ சத்தியத்தை நம்ம எடுக்கும்போது உலகத்தின் பாடு அவர் சுமக்கிறார் சகோதர சோரில். அப்போ பாருங்க சத்தியத்துக்காக நான் வாழும்போது என்ன சொல்கிறாருன்னா, வாசன் திரும்ப வாசிங்க, இதற்காக நீங்கள் சகோதர சொல்ல, ஏன்னா இதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரி சந்தோஷமா பிரவேசிக்கிற வாசல் இல்ல. உலகத்தின் பாடுகள் அப்படின்னா உலகத்துல வந்து உலகமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது, உலகத்துக்கு சந்தோஷத்துல நம்மளுடைய சந்தோஷம் வந்து சில இதெல்லாம் அவாய்ட், பாவம் இருக்கு நிறைஞ்சிருக்கிறதுலாம் நம்ம அவாய்ட் பண்ணுற சூழல் ஏற்படும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் இருப்பாங்க, நம்ம கூட இருந்திருப்பாங்க, நேத்திற்கு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த நண்பருடைய சாவகாசம் தேவையில்லை தான், ஆனால் நண்பர்களை கட் பண்ண முடியாது, லிங்க் வச்சுட்டே இருக்கோம் நம்ம சௌர சூழல். ஆனால் கட் பண்ணால் அவங்க நம்மளை உண்மைத்துக்கு பயத்துக்கார மாதிரி பார்ப்பான், உலகங்களுடைய பயத்துக்கால் என்னும் வசனமே இருக்குங்க. நம்மளை பயத்துக்கார என்ன கிறிஸ்டினா மாட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சௌர சூழல் நண்பர்களும் வேறு வழியில் கட் பண்ணி தான், இதெல்லாம் கனவு வாழ்க்கை, கொண்டாந்து மறைஞ்சிடும், எல்லாம் மறைஞ்சிடும், சூரியனுக்குள்ள எல்லாம் மாயை, எல்லாம் மறைஞ்சிருங்க, நாம் வாழ்ற வாழ்ந்து நிஜமாக நிற்கிங்க அப்படி. அதனால் நம்ம இதுக்கு விழித்துணர்வு விழிப்புணர்வுலாம் இருக்கணும் அன்பாந்த சகோதர சோழ. மற்றவங்களை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, அவங்களுக்கு தெரியாது இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அவங்க மாதிரி நாமளும் இல்லை, நம்ம இரவுக்கு இருளுக்கு உள்ளானவர் அல்லவே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம எல்லாருமே இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இரு நல்லா பகலில் நடக்கிறவங்க போல் நடக்கணுங்க நம்ம. சகோதர ஸ்ரீ தான் கர்த்தர் சொல்றாரு நமக்கு. எப்படின்னா விசுவாசம் மட்டும் போதாது, அதன் நிமித்த பாடுபடுறது கூட நமக்கு அருள் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் அதுக்கு அர்த்தம். அன்பார்ந்த சகோதர சொல்ல இன்னும் வசனம் வாச்சிங்கன்னா மத்தேயு 7:14 வசனம் வாசி. ஜீவனுக்கு போகிற வாசல் வலி இடுக்கமும் நெருக்கமா இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை சொன்னா இருக்கணும் அனுபவம் வரணும் இல்ல நமக்கு. ஆனா நீ கிறிஸ்டின் அப்படிதான் இருக்காங்களா, ஆசீர்வாதத்தை தான் தேடி போடுறாங்க. ஆசீர்வாத பெருவிழான்னு கூட்டம் போகுது, கஷ்ட பெருவிழான்னு வருவாங்க நினைச்சோம், பாடுகள் பெருவிழான்னு வருவாங்க நினைச்சோம், வர மாட்டாங்க. ஆசீர்வாத பெருவிழா அந்த அந்த கீழே அந்த ஊழிக்கார் கீழே எழுதிருக்கணும், இந்த தொல்லை அந்த தொல்லை விடுதலை பண்ணணும்னு எழுதிருக்கணும், வரம் பெற்ற ஊழிக்கார்னு இருக்கணும், அப்பதான் கூட்டம் போகுது. இல்லை போக மாட்டாங்க ஜனங்கள் வந்து ஒரு இவர்கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்கறாங்க, இயேசு வந்து எனக்கு என்ன செய்வார்னு கேட்கறாங்க. சௌர இந்த மாதிரி காலத்தில் மத்தியில் கிறிஸ்டின் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சௌர சொல்ல இதெல்லாம் வந்து தேட வேண்டியது இல்லைங்க, என்னங்க நம்ம தேடி தேடி ஓட வேண்டியது இல்லை. நாம கிறிஸ்துடைய வார்த்தை நடக்க ஆரம்பிச்சாவே கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவாருங்க. நம்ம சக்திக்கு மீறின விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அவர் கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணாத தெரியலன்னா கண்டுபிடிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சொல்ல அப்போ பாருங்கள் இப்படி தான் நம்ம போகணும். ஜீவனுக்கு போகிற வாசல் வலி இடுக்கம் நெருக்கமாக இருக்குது. வாசிங்க அந்த வசனம்,
ஜீவனுக்கு போகிற வலி
சரி, அப்படி இருக்கும்போது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்னன்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அது மாதிரி நடக்கக்கூடிய ஜனங்களா இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறோம். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் சந்திட்டு வரும், எடுக்கட்டுமா இதோ நிறுத்திடலாங்க, ஒன்னும் டிஸ்டர்ப் இல்ல. சரி சகோதர சோல அவ பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வசனம் எப்படி சொல்றதுன்னா மத்தேயு 22:14 வாசி. நடந்தவர்கள் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்த ஜனங்கள் இல்லைங்களா, உண்மை சத்தியத்தில் உள்ள போனாதான் அதுக்கு உண்மை கண்டுபிடிக்கும். மற்றபடி பேருக்கு நாம கிறிஸ்டின் போயிட்டுக்கலாம், ஜெய ஜெயின் போயிட்டுக்கலாம், இல்லை அங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே போனால் கர்த்தர் என்ன தொட்டார் எடுத்தார் அப்படின்னு நிறைய பேசிட்டே இருக்கலாம் நம்ம சௌர இது மாதிரி போய் போய் பேசிட்டுக்கலாங்க சௌர சார். ஆனால் உண்மையில சுவைச்சு டேஸ்ட் பண்ணி கர்த்தோட சஞ்சரிக்கிற ஜனங்கள் சிலர் தான், கர்த்தர் வாழ்ற ஜனம் ரொம்ப சிலருங்க. அவங்க வந்து தனிமையில் இல்லை, நம்ம நினச்சிட்டு தனிமையில் கூட கர்த்தர் கூட இருக்கிறாரு, பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நம் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ பக்கத்துலேருந்து சந்திக்கிறாங்க. நீதிமன்ற பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திருத கண்கள் காணவில்லை இல்லைங்களா, அது கரெக்டாக தேவன் போஷிப்பார். அன்பார்ந்த சகோதரர் எது வரைக்குன்னா நம்மளை பரமக்கானான் கூட்டு போகிற வரைக்கும் போஷிப்பார். இஸ்ரேல் ஜனங்க வந்து கானான் கூட்டு போனார், எகிப்துலேருந்து கானான் கூட்டு போனாங்க. எகிப்து உலகத்து கிடையாளம், மோசை யாருக்குன்னா இயேசு கிடையாளம், இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்துவர் கிடையாளம், வனாந்தர பிரயாணம் வந்து உலக வாழ்க்கை, கானான் வந்து பரமக்கானான் கிடையாளம், இதெல்லாம் நிழலும் பொருளுங்க இது சகோதரஸ் இல்லை. இப்போ அந்த பரம வனாந்தர வழியாக போகும்போது அவங்க ஆகா ஓகனா தேவன் போஷிச்சார், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லாத விட்டாரா, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாருங்க. அவங்க வனாந்தரத்தில் வந்து மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் வழி நடத்தினார், வெயில் அதிகமாக இருக்கிறப்ப ஏசி போட்ட மாதிரி மேகஸ்தம் வந்து மூடிடும், அப்படி குழு குழு நடந்திருக்காங்க. நைட் டைமில் குளிர் எடுக்கும் பயங்கரமாக, அவ வனாந்தரத்தில் குளிர் நேரத்தில் அக்னிஸ்தம் ஹீட்டர் போட்டுருவார், அப்படி ஜுவ்வூர் சூடு இறங்கிட்டுருக்கோம், அப்படியே ஜாலியாக தூங்கியிருக்காங்க. உடனே எனக்கு இது வேணா வான தூதர்கள் சார் அப்போ சாப்பிட்ருக்காங்க, செருப்பு பியில ட்ரெஸ்ஸு கிளியில் போயிருக்கிறாங்களா, அது போல தான் சகோதர சொல்ல இதெல்லாம் நிழல் நிஜத்தில் நம்ம வாழ்க்கை. அன்பார்ந்த சகோதர சொல்ல நம்மளை ஒரு கரம் கூட்டிட்டு போகுது முன்னாடி, முன்னாடி வந்து நடந்து போயிட்டுக்கிறோம், பின்னாடி தான் நம்ம போயிட்டுக்கிறோம். அன்பார்ந்த சகோதர நம்ம நினச்சிட்டுக்கிறோம் நம்ம தனிமையில் போயிட்டுக்கிறோம் நினச்சிக்கிறோம், அப்படி இல்லை அன்பார்ந்த சகோதர சொல்ல கர்த்தர் சொல்றாரு மத்தேயு 16:24 வாசி. எல்லாத்தையும் கம்பல் பண்ணல அவர், விரும்பினால் யாரையும் கம்பல் பண்ணலங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
அவன்
தன்னைத்தான் விரும்பணும் ஃபர்ஸ்ட். அப்படின்னா தன் சுயசித்தத்தை விடணும், அது தேவனுக்கு பிரியமா இருக்காது நம்ம சுயசித்தம் இல்லைங்களா, தேவ சித்தத்துக்கு மாறணும். இயேசு கூட மாத்தினாரு, என் சித்தம் அல்ல உன் சித்தம் செய்ய வந்து சொன்னார். அப்படியே இயேசு சுயசித்தம் இருந்துச்சு, சுயசித்தத்தை செய்யல அவரு, என் சித்தம் அல்ல உன் சித்தம் செய்ய வந்தேன்னு சொல்றாரு. தன் சுயசித்தத்தை விடணும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கணும். அது நிமித்தம் ஒரு பாடுகளை வந்து சுமக்க தயாரா இருக்கணும். தன்னைத்தான் வெறுத்து சத்தியத்தில் வாழும்போது பாடுகள் நமக்கு இருக்குதுங்க, அந்த பாடுகளை சுமக்க சிலுவை மேலே ஈஸியாக வலிக்குமா வலிக்காதுங்களா, வலிக்கும். அந்த சிலுவை சுமக்க ரெடியாயிடணும், பாடுகள் சிலுவை சுமந்து அப்படி நின்று வேண்டாம், வாழ ஆரம்பிச்சிருங்க. அது ஒன்றும் ஃபாலோ பண்ணுங்க, இயேசு ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்பற்ற கடவர்கள் அப்படி சொல்றாரு அன்பந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம தன்னைத்தான் வெறுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதா இருக்கணும் அன்பந்த சகோதர சொல்ல. யோவான் 6:37-38 யோவான் 6:37-38
எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளவில்லை.
பாத்தீங்களா, என்னிடத்தில் வருவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37-38 பாத்தீங்களா, இயேசு கூட எப்படி வந்தாரு, அவருடைய சித்தத்தை வரல, என்னோட விருப்பத்தை செய்யறதும் இல்ல, என் அனுப்பினோட சித்தத்தின் படி செய்யவே வாழ்ந்தது இறங்கி வந்து. அப்ப அவருடைய சரீரம் எப்படி இருக்குங்க, அப்ப அப்படியா நம்ம தலை, அவர் அவர் தலை நம்ம சரீரம்னு வச்சுட்டா தலை வேற சரீரம் வேறையா? இப்ப என் தலையை வச்சுதான் நீங்க அமுல் பிரதர்னு சொல்றீங்க, என் தலை எடுத்து வேற பிரதர் தலையை வச்சா நான் வேற பிரதர் ஆயிடுறேன் இல்லைங்களா சௌரவ சொல்ல. அப்ப தலை வச்சு நம்ம சரீரம், நம்ம முழு சரீரத்துக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குது. அது போல கிறிஸ்து சரீரமான தலைன்னா நம்ம அங்கம் சொல்லிட்டா நம்ம கிறிஸ்துவர்கள், நம்ம கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து நாம கிறிஸ்துவ ஆயிட்டோம் இல்லைங்களா. அப்ப எப்படி இயேசுக்கு என்ன சட்டத்திட்டமோ அதே தான் நமக்கு வருது இல்லைங்களா, எனக்கு என்ன செய்யும் உங்களுக்கு அதே செய்வாங்க இல்லைங்களா. அது நடக்கும், எல்லாமே நடக்கும். அங்க அவமானம் இங்கே அவமானம், அங்க பாடுகளை இங்கே பாடுகள், அங்க மகிமைன்னு இங்கேயும் மகிமை, அங்க பரலோகம்னா இங்கேயும் பரலோகம், அங்க ஆளுகைன்னு இங்கேயும் ஆளுகை, அங்க வல்லமைன்னு இங்கேயும் வல்லமை, இப்படிதான் நடக்குங்க சார். நன்மை எல்லாமே தீமை எல்லாமே கரெக்டா இருக்குங்க அன்பாந்த சகோதர சொல்ல. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்லு வசனம், ஒரு வாசி திரும்ப
நன்மை
பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, தேவனுடைய உலகத்து ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக கண்டுபிடிக்கிறீங்க. பகுத்தறியத்தக்கதா மறுரூபம் ஆகணும் சொல்றாரு. பழைய மனுஷன் சாகணும், புது மனுஷன் உருவானு சிருஷ்டிக்க போகணும். பழைய மனுஷன் செய்கைகள் சாகிறதா பழைய மனுஷன் சாகுறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. நாம போய் செத்துறது இல்லைங்க, பழைய மனுஷனோட செய்கைகள் சாகடிக்கணும். அதான் மறுரூபமாக இருக்குது. நேற்றுக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு அப்படி இல்லை இல்லைங்களா. அப்போ திரும்ப விழுந்தா கூட பயப்பட வேண்டாம், நம்ம பலவீனத்தில் விழுகிற திரும்ப எந்திரிக்கிற முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் நம்ம அன்பாந்த சகோதர சொல்ல. ஏன்னா மனிதன் மாதிரி தேவன் இல்லை, பூர்ண அன்புள்ளவர் இல்லைங்களா, நம்ம அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்கிறார் இல்லைங்களா சௌரஸ். அதனால் நம்ம எத்தனை முறைனாலும் நம்ம வந்து அவர்கிட்ட திரும்ப நெருங்கலாக காணப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படி சொல்லி பார்க்குறோம் அன்பாந்த சௌரஸ்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னை பரிசுத்தன் மாதிரி காமிச்சுக்குவாங்க, தன்னை பெரிய தீர்க்கதரிசி மாதிரி காமிச்சு, தன்னை பெரிய தேவனுடைய மனுஷன் மாதிரி காமிச்சுக்குவாங்க. இதெல்லாம் வேஷங்க சார், வேஷம் வந்து கத்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதெல்லாம் சும்மாங்க வெளி வேஷம், மனுஷனை ஏமாத்தலாம், தேவனை ஏமாற்ற முடியுமா? ஏமாத்த முடியாது. உள்ளியந்திர ஆராயும் தேவன் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். கத்திருக்கு மனசுல நினைக்கிறது கூட பயப்படுறோம் நம்ம இல்லைங்களா, பேசுறது அப்புறம் எப்படி இருக்கும் இல்லைங்களா சகோதரர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ரொம்ப வேஷம் போறலாம் இருக்கக்கூடாது. உள்ளது உள்ளபடி ஆமா தப்பு செஞ்சாலும் தேவன் மன்னிச்சிருங்கப்பா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டு அனுதினம் சுத்தம் பண்ணும். ஒரு வேலை ஒயிட் ஷர்ட் இருக்குது, ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி அதே போட்டுட்டு இருந்தால் ஷர்ட் என்ன கலரில் மாறி இருக்கு? மங்களாய் கருப்பாய் கடைசியில் கலரே மாறி வேற பிளாக் ஷர்ட்டாக மாறி இருக்குது இல்லைங்களா? அது பிடிக்குது, அதே போட்டுக்க முடியுங்களா சகோதர? அது என்ன பண்ணுங்க, ஒயிட்ல வந்து ஒரு சின்ன டாட் வந்துட்டா கூட பார்த்துன்னு என்ன சொல்றாங்க, என்ன சட்டையில கார இவ்வளோ ஒயிட்டை விட்டுட்டு அதை மட்டும் சொல்றாங்க, ஏன் சட்டையில கரைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது போல இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில வந்து கரை வரும். நம்ம என்ன வெள்ளை சட்டில கரை வச்சு என்ன பண்ணுவோம், துவைக்கிறோம், அழுக்கு போட்டு ஒன்று துவைச்சு சரி பண்ணுறோம். அது போல நம்ம நீதியின் வஸ்திரத்தை சுத்திகரிக்கணும் ஜபத்தின் மூலியமாக, பாவம் பண்ணி கேட்டு அனுதினமும் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த சுத்தமாக வச்சுக்கணும். அதில் சுருக்கம் கரை புள்ளி டாட்ஸ் எல்லாம் வந்துச்சுனா அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப நாள் விட்டு ஒன்றா துவைச்சிக்கலான்னு விட்டுனோம், ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா அது சட்டையில் நல்லா படிஞ்சிட கரையாக மாறி அது துவைச்ச கூட போகாது இல்லைங்களா? அது கூற அழுக்கு சேர்றப்பே துவைச்சிடணும். நிறையா சகோதரிகள் சொல்லுவாங்க பிரதர்ஸ்ட்ட, சட்டை கொஞ்சம் அழுக்காரப்பே போட்டுருங்க, போட்டு அடி எப்படி இந்த போட்டு அடி நடிச்சு போட்டு எப்படி துவைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. வாஷிங் மிஷினே அழுகுதுன்னுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம அதிகமாக போட்டு காட்டடி அடித்து கொடுத்துறோம், கொடுத்து நான் அவங்க துவைக்கிறது தடுமாறுறாங்க இல்லைங்களா? ஒயிட் ஷர்ட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அழுக்காரப்பே கொடுத்துடணும் நம்ம, அது நல்லது இல்லைங்களா சௌரஸ்? அது போல் இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம அனுதினமும் சுத்தம் பண்ணணும். அன்பாக அந்த சௌரஸ்ல நம்ம ஆராதனைக்கு போகிறோம்னு சொல்கிறோம் நிறைய பேர். உண்மையில் ஆராதனை எது தெரியுங்களா? வசந்தத்தில் வாசிங்க, கிரியில செய்யுங்க அந்த ஆராதனையை. ரோமர் 12:1 வாசி. புத்தி உள்ள ஆராதனை தான் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்கும். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இல்லைங்களா சகோதர? சொல்ல நம்ம மாமிச பழக்க வழக்கங்கள் மாமிச மனுஷனை சாகடிக்கணுங்க இல்லைங்களா? அவன் மாமிச கண்ட்ரோல் பண்ணணுங்க. இல்லை கண்ட்ரோல் பண்ணதுதான் நாம் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு சுகந்த வாசனையை மாறப்போகுது. எனக்காக இந்த புள்ள உலகத்தில் இந்த பிள்ளைக்கு எந்த ஒரு சுகமும் இல்லை, எந்த ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை இந்த பிள்ளை எனக்காக வாழுது, எனக்காக இது ஸ்ட்ரென்த்து கூட இல்லை இதுக்கு. ஆனால் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை திரட்டி எனக்காக அது வாழ்ந்து என்ன எனக்கு பிரியப்படுத்துகிற முயற்சி எடுக்குதுன்னு சொல்லி தேவன் சந்தோஷப்படணுங்க. அது நாளுக்கு நாள் அந்த பலன் அதிகரிச்சுட்டே போகும் நமக்கு இல்லைங்களா? அவர் பலம் கூட பக்க பலம் நம்ம கூட இருக்க நல்லா உணரலாங்க. அன்பாந்த சகோதரஸ்வரர், இதுதான் நீங்கள் செய்த புத்தி உள்ள ஆராதனை. அதை விட்டுட்டு இனி கிறிஸ்துவ மண்டல் என்ன சொல்லுதுன்னா, ஆராதனைன்ற பேரையே ஆராதனை ஆக்கிட்டாங்க. ஆராதனைன்றது ஒரு வார்த்தைங்க, அது ஆராதனை ஆயிடாது. அங்கே போயிட்டு ஆராதனைக்கு போகிறேன்னு போயிட்டு அங்கே போயிட்டு சபையில் போயிட்டு ஆராதனை ஆராதனை அதே ஆராதனையாக பாட்டாக பாடிட்டுருக்காங்க. ஆராதனை வார்த்தையே பாட்டாக போகிறாங்க. ஆராதனை துதிக்கிற துதிக்கிற சோதரி சோதரி அழு 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 அப்படி கத்திட்டுருக்காங்க. சோதர சோதர துதிக்கிற துதிக்கிற ஆராதனை அப்படி இந்த ஆராதனை ஆராதிக்கிற ஆராதிக்கிறன்னு பாடிட்டுருக்காங்க. அது ஆராதனை இல்லைங்க சகோதர சார். ஒருத்தரை பார்த்து வணக்கம் சார்னு சொன்னால் வணக்கம்னு சொல்லுவார். அதை விட்டுட்டு அவரை பார்த்து உங்களுக்கு வணக்கம் சொல்ல போகிறேன் அப்படின்னா அப்படிங்களா சார் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படி போயிருது பேசாரு. திரும்ப அது ஒரு நாள் உங்களுக்கு வணக்கம் சொல்ல போறேங்க அப்படின்றது இப்படியே சொல்றது. என்னைக்கு வணக்கம் சொல்றது? ஒரு நாள் பிடிச்சி நிறுத்திவார், ஒன்றும் வணக்கம் சொல்லு இல்லைன்னா சொல்லாத போயிரு, என்ன நீ பார்க்குறவள வணக்கம் சொல்ல போற வணக்கம் சொல்ல போற. அந்த மாதிரி ஆராதனை 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 இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இல்லையா? ஆராதனை எப்போ செய்யறதுங்க? ஆராதனை எப்படின்னா கிரியில செய்யணும். நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புடுங்க. அப்படின்னா ஜீவன் போன்றுகிற வாழ்க்கைய தேவனுக்கு பிரியமா மாத்திரதான் அது பலி செலுத்துறது சமங்க இல்லைங்களா? அதுக்காக நம்ம சாகடிக்கிறது இல்லை, ஜீவன் போன்ற வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். தாளந்துகள் நம்ம ஒவ்வொருத்தர் தாளந்து கண்டிப்பாக இருக்குது. தாளந்துல மனுஷனே கிடையாது, உங்களுக்குள்ளே புதஞ்சிருக்கிற ஒரு தாளந்து இருக்குதுங்க, ஸ்பெஷலாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சா தேவனுக்கு அதை பயன்படுத்துங்க சகோதர சோழ. அந்த தாளந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அது தேவனுக்கு பிரியமா ஜீவ பலியாக போகுது. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லப்படுது. ஆராதனைன்ற பேரில் நீங்க தப்பு தப்பா போயிட்டு இருக்குது அன்பாந்த சகோதர சோழ. உண்மையிலேயே வந்து ஜீவ பலி என்னன்னா நம்முடைய தாளந்துகள் அப்படி சொல்லப்படும். என்னென்ன நம்ம தாளந்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாமிச வாழ்க்கை மற்றது உரிமைகள் கர்த்தருடைய கர்த்தர் இயேசுவின் ஊழியத்தை ஒப்படைக்கிறதுக்கு குறிக்குது. அதான் ஜீவ பலின்னு சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேரம், இதெல்லாம் மனசுல பதிவு வச்சிருங்க. நேரம் ஒன்று, ரெண்டாவது உடல் நலம் சக்தி, மூன்றாவது ஐஸ்வர்யம். அதில் வந்து ஐஸ்வர்யத்தில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வீடு உடைமைகள் வாகனம் படிப்பு இதெல்லாம் ஐஸ்வர்யத்தில் வரும். நான்காவது அறிவுத்திறன், அறிவுத்திறன் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுத்திறமை, வரைதல், மொழிபெயர்த்தல், பாட்டு எழுதுதல், இதெல்லாம் அறிவுத்திறன். ஐந்தாவது செல்வாக்கு. செல்வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி மாதிரி பொது மேடையில் வந்து மேடையில் பேசுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஒரு இப்போ திடீர்னு இடத்துல ஒரு மீட்டிங், இந்த ரோட்டில் ஒரு மீட்டிங் போடணும், நம்ம போட முடியாது. அது ஒரு இந்துக்களாக ஒரு அரசியல்வாதி டக்குன்னு குறுக்கில் ரோட்டை குறுக்கில் போட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதை கேட்க போலீஸ் யாரும் கேட்க முடியாது, வந்து பந்தோஸ் நின்றுவாங்க போலீஸ். ஆனால் நாம் போட்டால் கலெக்டர் பர்மிஷன் வாங்கியான்னு கேட்பாங்க, நம்மளை போட விட மாட்டாங்க. அதே ஒரு இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து சத்தியத்தில் வந்துட்டாருன்னு சொல்ல, இந்த ஏரியா கவுன்சிலர் சத்தியத்தில் வந்துட்டார்னா அவர் வந்து சொன்னாரா கேப்பலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி மீட்டிங் போனால் போடுங்க, ஏய் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு, யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா. இது போல் செல்வாக்குள்ள ஜனங்கள், இதுதான் செல்வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அன்பாந்த சகோதரி, இதெல்லாம் வந்து தாளந்து, நம்முடைய தாளந்து, இதை நம்ம பயன்படுத்தணும். அன்பாந்த சகோதரர் சொல்ல, நேரம் அப்படின் போது நம்ம அதிக நேரத்தை வந்து உலகத்துக்கு பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் நேரத்தை தேவனுக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, தேவையில்லாத நேரங்கள் வேஸ்ட்டாக பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பிரயோஜனமாக மாற்றுங்க, சத்தியத்துக்கு பயன்படுத்துங்க, நேரத்தில் சத்தியத்துக்கு மாற்றுங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, டைம் என்ன, பத்து பத்தாக போகுது, நீங்கள் போய் வீட்டில் போய் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், வேலைக்கு போய் டயர்டாக வந்து உட்காந்துருக்கலாம் இல்லைங்களா. உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் கூட இருக்கலாம், உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கலாம், நாளைக்கு ஒரு பிரச்சனை போய் ஃபீல் பண்ணிட்டு கூட இருக்கலாம் நீங்கள் இல்லைங்களா. நிறைய ப்ராப்ளத்தின் பற்றி நம்ம இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சௌர சோரில் இப்போ நீங்கள் உங்க சத்தியம் கேட்டுட்டு, தன்னை மருந்து சத்தியம் கேட்டுட்டு இருக்கிறான். இதுதான் நீ கொடுக்குற நேரம். இங்கே நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்பட ஆரம்பிச்சிருச்சிங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். சௌர சோழ இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவத்தை உணர போகிறீங்க. ஃபஸ்ட்டு நேரம், அது தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது உடல்நலம், சக்தி. நிறைய பேர்த்துக்கு வந்து இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் பட்டாலும் ஒன்றுமே ஆகாது, உடம்பு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படியே மலையில் அப்படியே நனைஞ்சிட்டு போயிட்டே இருப்பார், அடுத்த நாள் வேலை செய்வார். நான் விடிய விடிய தூங்காத இருப்பார், காலேஜ் வேலைக்கு போயிடுவார். அப்படிலாம் நிறைய பேர் இருக்காது, உடம்பு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த் அவருக்கு இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட ஒத்துக்காது, டக்கு டக்குன்னு இருப்பாங்க, சளி பிடிச்சி, அந்த மாதிரி சில சகோதரர்கள் இருப்பாங்க. இப்போ உடல் ஆரோக்கியம் கூட தாழ்ந்துங்கிறது, அந்த தாழ்ந்துக்கிற சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி மழை பெய்யுது, இடி இடிக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்துடுவேன் நீங்கள் வந்துடணும்னு கேட்பார். புரியுதுங்களா, கிளாஸ் கட் ஆகக்கூடாது, நான் எப்படி வந்து சேர்ந்துடுறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்துடுறேன், இல்லை நீங்கள் அங்கே இருங்க, நான் உங்கள் இடத்துக்கு வந்துடுறேன். ஒருவேள் அவர் தேடி வந்திருக்கதான் இருந்துச்சுன்னா, நீங்கள் வர நீங்கள் அங்கே இருங்க, நாங்கள் வந்துடுறேன். இந்த மாதிரி ஊழித்து செய்யலாம், தாழ்ந்து ஊழித்து பயன்படுத்தலாம். இந்த உடல்நல தாளந்து இல்லாதவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லைங்களா. சகோதர சோழ இது தாளந்து உடல்நல சக்தியை குறிக்குது. இந்த தாளந்து கூட நம்ம தேவனுக்கு பிரியமாக மாற்றணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தவறாக பயன்படுத்திக்கிறோம். செகண்ட் ஷோ படம் பார்க்கறது, நைட்டு பூரா அரட்டடிக்கிறது, இவன்ட்ட இவனாயம் அவனாயம் பேசுறது, இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா. இதில் உடம்புக்கு எடுத்துட்டுக்கிறோம், இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். அன்பாந்த சகோதர சோழ, அடுத்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தில் பணம், வீடு, உடைமைகள், வாகனம், படிப்பு இதெல்லாம் வருது. சகோதர சோழ வீடு, ஐஸ்வர்யத்தில் பணம் இருந்துச்சுன்னா சில சகோதரர் பணம் ஒரு தாளந்தா இருக்கும், நல்லா பணம் இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வேற தாளந்து இருக்காது. அந்த மாதிரி சகோதர சகோதரர் வந்து தேவனுக்கு வேலை செய்து பணத்தை பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அந்த பணத்தை கொடுக்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணலாம். சகோதர சோழ இப்போ உதாரணம் சொல்ல போனால், வீடு ஒரு தாளந்துக்கு வீடு இருக்குது. இப்போ வீடு வந்து ஹால் இருக்குது, இந்த ஹால் நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதே ஹால் இல்லைன்னா நம்ம வாடகைக்கு எடுத்து செய்யணும், புரியுதுங்களா. வாடகைக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை தரணும் நம்ம, கரெக்டுங்களா. இந்த வாழை தரது எவ்வளோ செலவாகும், இந்த பணத்துக்கு எங்கே போகிறது. இப்போ இந்த வீடை வந்து தேவனுடைய சத்தியத்துக்கு ஒரு மணி நேரம் கொடுக்கலாமே, இந்த ரூம் ஹால் கொடுக்கல, தப்பு இல்லையே. இது ஒரு ஆசீர்வாதம் பெறுதல், இந்த இடமே ஆசீர்வாதம். தேவனுடைய சத்தி இறங்குதுன்னா தேவனு எங்கே ரெண்டு பேர் மூணு பேர் நாமத்து அவர் மத்திய நான் இருப்பேன்னு சொன்னேன், தேவனுடைய இருப்பிடமாக மாறுதில்ல இது இல்லைங்களா. அப்போ நம்ம வீடு வந்து ரெண்டு பேர் இருக்கிற வீடு வந்து பெரிய ஹால் வச்சுருப்போம், சும்மா இருக்கும் அந்த ஹால். சௌரஸ் இந்த ஹாலை தேவனுக்கு பயன்படுத்தலாமே, இது நம்ம வீட்டை கொடுக்கலாம். இது இப்படி வீட்டை கொடுக்குறதுங்க, எங்கள் வீட்டில் சத்தியம் எடுக்கும் போது ஏன் வீணாக செலவு பண்ணுறீங்க, அப்படி கொடுக்கலாம். இந்த இதுக்கு இது செலவு பண்ணுற பணம் தாழ்ந்து உரில் வெளியில் நடக்குது, மீட்டிங் ஒரு மீட்டிங் இப்போ நடத்துகிறோம், அங்கே பணம் தேவைப்படுது, பணம் தாழ்ந்துருக்கு பணத்தை செலவு பண்ணோம். தேவனுடைய பணத்தை வந்து தேவனுக்கே பயன்படுத்தணும், வேறு சொந்தத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அஞ்சு பைசா கூட எடுக்கக்கூடாது, தேவன் வாட்ச் பண்ணுறாரு. அப்போ நம்ம சொந்தமாக உழைச்சி தான் நம்ம சாப்பிட்டுக்கணும் சகோதர சோழ, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அப்போ பணத்தை கூட தேவனுக்காக பயன்படுத்தணும் நம்ம, இது ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது உடைமைகள், உடைமைகள்லாம் நம்ம பொருள் கூட தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படும். உதாரணத்துக்கு ஒரு பிரதர் வராருன்னு வச்சுக்கோல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது மழை வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உடனே கொடை கொடுத்து பிரதர் கொடை எடுத்துகிட்டு போகணும் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நம்ம கொடுப்போமா, கொடை போட்டு திரும்ப வரலன்னு நாம் என்ன பண்ணுறது. அதனால் வந்து அதை உறுதி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுப்போம், இதை அப்படியே தலையில் மாட்டிட்டு போங்க, அவர் தொட நனைஞ்சிட்டே போவார் இல்லைங்களா. சவர சோரில் நீங்கள் ஒரு கூட கூட தான் பத்து கூட உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க, தேவன் ரெடி பண்ணி வச்சிருப்பார் இல்லைங்களா. அதனால் அந்த அந்த பிரதர் என்ன பண்ணுவார், கொடை வச்சிருப்பார் உங்க கொடையா, ரிட்டர்ன் பண்ணிடுவார் இல்லைங்களா. அதனால் வந்து சில உதாரணத்து உடமையை சொன்னேன் நான், ஒரு நம்மளுக்கு ஒரு பொருள் சொல்கிறேன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம பிரதருக்குலாம் யாருக்கு, நம்ம சிஸ்டருக்குலாம் யாருக்கு இல்லைங்களா. இது தேவ மனுஷங்க இவங்கலாம், தேவனுக்காக தேவ சத்தியத்தில் வர ஜனங்கள் இவங்கலாம் அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுக்கல இல்லைங்களா. இது போல் நம்ம உடமைகள் தேவனுக்கு கொடுக்கலாம் அன்பாந்த சகோதர சொல்லி. அதே போல் வாகனம், நம்மள டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எதுக்குங்க, நம்ம குடும்பத்தை வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டுக்கிறதுக்கா. நேற்றுக்கு ரவுண்ட் அடித்தோம் நம்ம எல்லாருமே இல்லைங்களா. இன்றைக்கி என்ன பண்ணணும்னா தேவனுடைய சத்தியத்துக்கு பயன்படுத்தணுங்க. எப்படி சத்தியத்துக்கு பயன்படுத்தலாம்னா, திடீர்னு ஒரு இடத்துல சத்தியம் நடக்குது, அங்கே வந்து ஒரு பிரதர் போய் சேரணும், டைம் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாரு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு, வண்டியில் உட்காந்து நான் கூட்டு போகிறேன் அப்படி கூட போய் சேர்த்துடணும். அப்போ வீட்டிலலாம் புறப்பட்டு ரெடியாக இருப்பாங்க, எங்கே வெளியில் போகிறது ரெடியாக இருப்பாங்க. ஏங்க போகலாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரதர் ட்ரெயின் விட்டார் விட்டுவார்னு சொல்லுவேன், என்னங்க அப்படி சண்டைக்கு வரக்கூடாது. அவங்களும் அவங்களும் சத்தியத்தில் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டர் போங்க போங்க நம்ம போய் இல்லை நிம்மதம் விட்டுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கு. நம்ம நம்ம பிரதர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் இறந்துட்டார், அவர் ஹில்ஸில் வந்து சீமன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாருங்க, லாரி சீமன் லாரி ஓட்டி டயரில் படுத்துருப்பாருங்க அப்படி. அவர் வந்து திடீர்னு ஒரு மதுரையிலேயே ஒரு வெளியூரில் வந்து மீட்டிங் போடுனா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான்னா, போய் பிரதர் அந்த மாதிரி ட்ரெயின் மிஸ் பண்ணுற பிரதர் எப்படி போகிறதுனா, உடனே எழுந்து தண்ணி மூஞ்சில் அடிச்சுட்டு வந்து காரில் வந்து உட்காந்துக்காரு, சரி முடிச்சுரு நான் ஓட்டுற மாதிரி நீ படுத்துக்கோன்னு சொல்லுவார். இவரே தூங்கிட்டு இருப்பார், இவருடைய சும சுமந்து தூக்கிட்டு போய் அந்த அடத்துல போய் விட்டுருவாங்க. இடையில ஒரு முறை எழுப்பார், டீ சாப்பிட்டு எழுப்பார், அது டீ சாப்பிட விருப்பம்னா எழுந்திரிக்கலாம் இல்லை படுத்துக்கலாம், முழிச்சு பார்த்தா மதுரை காலையில் அந்த மாதிரி ஓட்டு சல்லுன்னு அழுத்திட்டு போயிடுவார். சார் இந்த மாதிரி சில பேர் தன் வாகனத்தை கொடுப்பாங்க, தன் பொருளை கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து சார் நேற்று வரைக்கும் தேவன் உலகத்துக்கு பயன்படுத்தணும், இப்போ உலகம் நமக்கு நம்மள்ட தான் கொடுத்துருக்காரு, நமக்கு தான் கொடுத்தாரு தேவன். தேவனுடைய வேலை வரும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான், தேவனுடைய வேலைக்கு தான். இதுக்கு என்ன ஒரு கலெக்டர் தாசாரம் செய்வார் அந்த வேலையை, இவர் பெரிய பணக்காரர் வந்து செய்வாரா, இல்லை நல்ல கார் பங்களாவோட வந்து வேலை செய்வார் அந்த வேலை யார் செய்யணும், நம்மள்ட்ட நம்ம தான் செய்யணும். இது நம்ம அப்பாவுடைய வேலை, நம்முடைய பிள்ளைங்க வாரிசுகள் இல்லைங்களா, நாம தான் இந்த வேலையை செய்யணும் இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய டூ வீலர் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி, வாங்க என் உட்கார நான் கூட்டி போடுறேன். நம்ம பைக்கு ஃபஸ்ட்டு தேவ மனுஷங்களுக்கு தான் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பைக்கு இல்லைங்களா. அப்படி நினைக்கணுங்க, நம்ம வாகனம் கூட தேவனுக்கு பயன்படுத்தணும். இதெல்லாம் சகோதர சோழ இதெல்லாம் எதுக்கு அடையலன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்துக்கு அடையலமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். அடுத்து நான்காவது அறிவுத்திறன், பேச்சு திறவை, வரைதல், மொழிபெயர்த்தல், பாட்டல், இதெல்லாம் வருது அறிவுத்திறல். சில பேர் நல்லா பாடுவாங்க அழகாக, அவங்க வந்து சினிமா பாட்டு பாடினா நல்லா வருமானம் இருக்கும், இல்லை சினிமா பாட்டு பாடினா நல்லா சந்தோஷமாக கேட்பாங்க, விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரி சகோதர சகோதரர் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்வீட்டான வாய்ஸை தேவனை புகழ்ந்து பாடலாமே, தேவனை ரசித்து பாடலாமே, அது தேவனுக்கு மகிமைப்பாக பாட்டுக்கலாமே. நல்ல சில நல்லா வரைவாங்க, நிறைய படம் வரைவாங்க, நல்ல டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய வரைய வேண்டிய விஷயம் நிறைய நமக்கு இருக்குது, இந்த மாதிரி வரைஞ்சி கொடுக்கலாமா, அவங்க அழகாக பார்த்துட்டு வரைஞ்சி கொடுக்கலாமே, அதுவும் தேவனுக்கு பயன்படுத்த வரைய திறமை தேவனுக்கு பயன்படுத்தலாமே. சிலர் மொழிபெயர்ப்பாங்க, வேறு மொழியில் இருக்கிற தாய்மொழிக்கு போடுவாங்க, இங்கிலீஷில் நிறைய சத்தியம் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்குது நம்மள்கிட்ட, அது வந்து தமிழில் மொழிபெயர்த்தோம்னா அநேக ஜனங்கள் போய் சேர்ந்துருமில்ல, சத்தியம் இது ரீச் ஆகல. அப்போ தாழ்ந்துங்க, சில பேர் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கும், தமிழில் மொழிபெயர்ப்ப சல்லுன்னு எழுதுவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு டக்குன்னு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா இது அநேக ஜனங்கள் வெளிச்சத்தில் வந்து பயணம் உக்காந்தத்துலேயே சாதிப்பாங்க ஊழியத்தை, காடு மேடாக போகிறத விட உக்காந்தத்துலேயே முடிச்சிருவாங்க அவங்க. இந்த மாதிரி சௌரவ சூழல் தாழ்ந்துகள் இதெல்லாம், இந்த மாதிரி அறிவுத்திறல் இதெல்லாம் வருது, இதை நம்ம பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் வாங்கி நீ வீட்டில் படிச்சு பாருங்க, நல்லா டீப்பாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அன்பாந்த சகோதர சொல்ல செல்வாக்கு, செல்வாக்குன்றது பொது மேடையில் பேசுறது, கர்த்தருடைய வேலைக்காக மனிதர்கள் ஆயத்தப்படுது, இதெல்லாம் வந்து செல்வாக்கு. உதாரணம் பார்த்தனா இதில் வந்து அரசியல்வாதியும் வரலாம், விஐபிஸும் வரலாம், ரவுடிகள் கூட வரலாம். ஒரு ஊரில் வந்து சகோதரர் வந்து போஸ்டெல்லாம் ஒட்டி கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம சகோதரில் என்ன பண்ணுவோம்னா, சில ஊரில் ஃபாலோ கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் போட்டாங்கன்னா அவங்களே நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நைட்டு விடிய விடிய போஸ்ட் விட்டுவாங்க எல்லோரும். எப்படி என்ன இப்போ எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி, நாங்கள் தான் போஸ்ட் விட்டு, யாராவது போஸ்ட் விட்ட விட மாட்டோம், நாங்கள் தான் ஒட்டுவோம். அதனால் ஒட்டிகிட்ருப்போம். அதான் ஒட்டும்போது ஒரு ஊரில் என்னாச்சுன்னா, அந்த சகோதரில் வந்து போஸ்டெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் இருக்கிற சில கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானவர்கள். ஏன்னா அவங்க இயேசு பற்றி இங்கே பேசுனேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பித்து கையெல்லாம் முறுக்கி குத்துறாங்களாம். குத்தும்போது அப்போ வந்து இவங்க பயம், நம்ம சகோதரர் சண்டைக்கு போக மாட்டாங்க இல்லைங்களா. ஆ சரி சார் நாங்கள் இனிமேட்டு ஒட்டலை அப்படின்றாங்க. மொதல் ஒட்டுனதில் கிளிட்டாங்கிறாங்க, கிளிக்க இல்லை சார் இது ஒட்டுனதுக்கு போது இனிமேல் நீங்கள் ஒட்டலை அப்படியே கிளிடான்னு சொல்லி அடிக்கிறாங்க சகோதரர் சொல்லி. அவங்க கையிலலாம் கட்டா என்னென்னமோ வச்சு உருட்டு கட்டெல்லாம் வச்சுருக்காங்க அடிக்கிறது. இந்த மாதிரி மிரட்டு மொதல் மரணத்துக்கு ஏதோ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிரதர் ஒருத்தர் வரார், வந்தோடனே அவரை பார்த்தனால கட்டையில் கீழே போட்டாங்க. கீழே போட்டோடனே என்னப்பா அப்படின்போது, இல்லை நம்ம ஊரில் போஸ்ட் ஒட்டிட்டு தானே போப்போ நம்ம பிரதர்ஸ் தான் அவங்க போங்கப்பா அப்படின்னு சார் நான் அப்படின்ட்டு போயிட்டானு. அப்போ வந்து அவர் பிரதர்கிட்ட கேட்கும்போது, என்ன பிரதர் உங்களுக்கு கண்ணு இப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இவங்களுடைய தாதாவே நான் தான் பிரதர், நான் சத்தியத்தில் வந்து அவங்களுக்கு தெரியாது, நான் இப்போ சத்தியத்தில் வந்துட்டேன், இன்னும் அவங்க பழைய மாதிரி நினச்சிட்டுக்கிறாங்க என்ன, ஆனால் அவங்களுக்கு தெரியாது பிரதர், அதான் என்னை பார்த்துட்டு ஓடிட்டாங்க. பாருங்கள் எங்கள் பாசு சொன்னேன்னு அவ்வளோ கீழே, இவருடைய செல்வாக்கு ரவுடித்தனம், இதை கூட எப்படி மாற்றிட்டா இருப்பேன், தேவனுடைய ஊழியத்துக்கு இந்த செல்வாக்கை பயன்படுத்து. இது போல இந்த செல்வாக்கு கூட தாழ்ந்துங்க, சொசைட்டியில் நம்ம சொன்னால் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு இருந்துச்சுன்னா அது தேவனுக்கு பயன்படுத்தியிருக்கு அந்த வேலையை. மனுஷனுக்கு உலகத்துக்கே நம்ம பயன்படுத்து, ரெக்கார்ட் டான்ஸ் போகிறதுக்கோ இல்லைங்களா, நிறைய அப்படி தான் பயன்படுத்தாது செல்வாக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறதுக்கோ பண்டிகைக்கு இது மாதிரி பயன்படுத்திட்டுருக்காங்க இல்லைங்களா. அப்படி வேண்டாம், சத்தியம் தெரியாது மட்டும் ஓகே, அப்படி இருந்தோம் நம்ம தேர்தலுக்கிறது இது இதுக்கு பயன்படுத்துறோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம், இந்த வேலையை நாம தான் செய்ய சொல்லி தேவன் நம்ம தாழ்ந்துக்கு கொடுத்துருக்காரு, நம்ம தாளந்து கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பயன்படுத்தணும். அன்பாந்த சகோதர சொல்ல இதை செல்வாக்கு, இந்த மாதிரி 5 தாளந்துகள் அன்பாந்த சகோதர சொல்ல நமக்குள்ள இருக்குது. 5 தாளந்து, ஒருத்தர் 2 தாளந்து இருக்கலாம், ஒருத்தர் 3 தாளந்து இருக்கலாம், ஒருத்தர் 5 தாளந்து இருக்கலாம், ஒருத்தர் 1 தாளந்து இருக்கலாம், ஆனால் தாளந்து இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தாளந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த தாளந்துக்கு வேலை செஞ்சால் போதும் சகோதர சொல்ல, அந்த தாளந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வேலை செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம். அன்பாந்த சகோதர சொல்ல இப்படி தான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஏன்னா அதிக தாளந்து கொடுத்து விட்டு தேவன் அதிகம் கணக்கு கேட்பேன், உனக்கு இவ்வளோ தாளந்து கொடுத்துரு என்ன செஞ்சேன் அப்படின்னு. அந்த தாளந்துக்காரங்க தாளந்து ஒப்படைக்கணுங்க, தாளந்துக்கு அந்த வேலை செஞ்சுருக்கணும். சத்தியத்து வந்ததுக்கப்புறம் சகோதரர் வசனம் வச்சிங்கன்னா லூக்கா 12:48 வசனம், மனுஷங்களும் யார்ட்ட அதிகம் கொடுத்தா அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. அது போல தேவன் கூட சொல்றாரு, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுது அப்படின்றது அதிகம் கேட்கப்படும். உங்கள்கிட்ட நிறைய தாளந்து கொடுத்துருக்குறேன், நீ நிறைய எனக்கு செய்யணும், ஊழியர் செய்யணும், நல்ல பேச்சு திறமை இருக்குது, நான் பேசுனா நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு உனக்கு தாளந்து இருக்குது. நீ நிறைய பேர் நிறைய சாதிச்சிருக்க பேசி, அது சத்தியத்துக்கு பயன்படுத்துங்க அந்த பேச்சு திறமையை. நல்லா பாடுவேன், தேவனை துதிச்சு பாடுங்க, நல்லா வரைவேன், தேவனுக்காக வரைங்க இல்லைங்களா. இந்த மாதிரி நல்ல மொழிபெயர், தேவனுக்காக மொழிபெயருங்க. நல்ல வண்டி வச்சுருக்க, தேவனோட ஊழியத்தை பயன்படுத்துங்க இல்லை. நல்ல வீடு வச்சுருக்கிறேன், தேவனுக்கு தேவனோட சத்தியம் புழங்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க இல்லைங்களா. சௌரஸ் இதெல்லாம் வந்து இப்போது தேவனோட பார்க்குற பார்வைங்க, அதெல்லாம் தேவன் மனுஷன்ட்டு வந்து பார்க்குற பார்வை. நம்ம சும்மா குருட்டு தினமாக மனுஷங்களை பார்க்கறதில்ல, தேவன் இவங்க கிரியை எப்படி இருக்குது, எனக்காக எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இவங்கள்ட்ட இருக்கிறது தெரியும் தேவனுக்கு, இல்லாதவருக்கு தெரியும் தேவன், இவங்க ஏழாமையும் தெரியும் இருக்கிறது தேவனுக்கு தெரியும். இது அப்படியே பார்க்குறாரு நம்மளை, இந்த பிள்ளைகிட்ட நான் என்ன பண்ணுது பார்க்கலாம், இப்போ இந்த மாதிரி சூழலுக்கு என்ன பண்ணுது இந்த பிள்ளை பார்க்கலாம், அப்படி பார்க்குறாரு நம்மளை எல்லாத்தையும். நம்ம செய்யும்போது அவர் சந்தோஷப்படுறாரு இல்லைங்களா. இது இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், ஆனால் இதை செய்து தடை வந்து நம்ம மாம்சம் தடையாக இருக்கும், வேண்டாம் வேணாம் அவசரப்படாதான், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி தடையாக இருக்கும். சௌரசல் நம்ம வந்து துணிச்சலாக செய்யணும், அன்பாந்த சௌரஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அன்பாந்த சௌரஸில் சரி அப்படி இருக்கும்போது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுது அவன்றது அதிகம் தேவன் கேட்பான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வேலை செய்யறதை எப்படி சொல்கிறாருனா, தேவன் பரிசுத்தவான்கள்னு சொல்லி அழைக்கிறாரு. எப்படி அவங்களுக்கு பரிசுத்தவான்களாக மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 50:5 உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள், இவங்க உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போடுறாங்க, பலியின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுங்களா, அதான் ஞானஸ்நான உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்னன்னே தெரியாத சில பேர் ஞானஸ்தானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஞானஸ்நான உடன்படிக்கை, அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக ஒரு அக்ரிமெண்ட், ஆக்சுவலாக அது உடன்படிக்கைங்க. அப்படின்னா என்ன, தண்ணியில் படுக்க இப்படி பின்பக்கமாக சாக்கிறாங்க இல்லைங்களா. அது என்னன்னா, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணிட்டாங்க, கொண்டா பிடிச்சதே செத்த நிலைமை தாங்க, அவனும் கூட தூக்குனாலும் அவ்வளோதான் இல்லைங்களா. தண்ணியில் அடக்கம் பண்ணிட்டு தூக்குற போது திரும்ப உயிர்த்தெழுந்து வருது. ரெண்டாவது மனுஷன், பழைய மனுஷனை சாகடிச்சிட்டேன், புது மனுஷனா இனி வாழ போகிறேன், எழுந்து உயிர்த்தெழுந்து வந்துட்டு, அதுக்கு அடையாளம் தான் சிம்பாலிக்காக தண்ணியில் செய்கிறதுங்க. இது ஞானஸ்தானம் கொடுக்குறவர் இயேசுங்க, இயேசுக்கு அடையாளமாக கொடுக்குறவர் நமக்கு சகோதரர்ல. அவ பாருங்க, அதான் உடன்படிக்கை, பலியினால் ஒரு உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள், இவங்க தான் பரிசுத்தவான்கள், பலியின் உடன்படிக்கை செய்தார். இனி நான் வந்து என் சித்தப்படியில் உங்கள் சித்தப்படி செய்யறதுக்கான வாழ்க்கை தயார் சொல்லிட்டு ஒரு பலியின் உடன்படிக்கை தயாராங்க பார்த்தீங்களா, தயாராகிறார்கள் இல்லைங்களா, அவங்க தான் பரிசுத்தவன்கள் சொல்கிறாரு. இந்த பைபிள் யாருக்கு எழுதப்பட்ட புத்தகம்னா, பரிசுத்தவன் எழுதப்பட்ட புத்தகம், இது யாராலும் கையில் வச்சுக்கலாங்க, ஆனால் யாருக்கு சொந்தமான புத்தகம், பைபிள் எழுதும்போது என்ன இருக்குன்னா, கொரிந்த சபையில் பரிசுத்தவன்கள் எழுதுறாது, ரோமபுரியில் பரிசுத்தவன் எழுதுறாது, கலாத்தியில் பரிசுத்தவன் எழுதுறதாவது, தெசலோனிக்குள்ள பரிசுத்தவன்கள் எழுதுறது அப்படி ஸ்டார்ட் பண்றப்ப இருக்கிறாரு. பரிசுத்தவன்கள் எழுதுறது அவர். இது எல்லாரும் வச்சுக்கலாம், போட்டோலாம் எடுத்துக்கலாம், ஆனா யாருக்கு சொந்தமான புத்தகம்? பரிசுத்தவன் சொந்தமா புத்தகம். அவங்களுக்கு போட்ட நிருபங்கள் லெட்டர்ஸ், இது அவங்களுக்கு தான் புரியும். இதை மற்றவங்க எடுத்து படிச்சா புரியாது. வச்சுக்கலாம், படிக்கலாம், சத்தமா கத்தி கத்தி கூட படிக்கலாம், ஆனா ஒண்ணுமே புரியாது இல்லைங்களா. ஆனா அதுல இருக்கிற விஷயம் அந்த பலியின் உடன்படிக்கை செய்யறது திறந்த உடனே புரியும். ஓ அப்படியா, அடின் மூடிறாங்க இல்லைங்களா சகோதரர். இதுதான் உங்களுக்கு பலினா உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். உடன்படிக்கைன்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு செய்யற உடன்படிக்கை. இப்போ திருமணம் கூட உடன்படிக்கை தான், திருமணம் உடன்படிக்கை. திருமணம் வந்து இப்போ நம்ம கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணி நம்ம சேலத்துக்குனா சேலத்துக்கு அம்மா பாட்டுனா அம்மா பாட்டு அத்தனை பேர்த்து பத்திரி வச்சிருமா? யாருக்கு பத்திரி வைக்கிறீங்க? சொந்த பந்தம் தெரிஞ்ச நண்பர்கள் உற்றவர்கள் அக்கம் பக்கம் இதான் கொடுக்குறோம், அதை ஸ்டாப் இல்லைங்களா. அவங்க தான் கூப்பிடுறோம். சரி, இது போல தேவனுடைய உடன்படிக்கை கூட எப்படி நடக்குன்னா, பல்லவத்தில் தேவன் பார்க்குறாரு, கிறிஸ்து பார்க்குறாங்க, சபை தூதர்கள் பார்க்குறாங்க, மகிமெழுந்த சபை பார்த்துட்டு இருக்குது, பூமியில் மகிமை அடைஞ்சு கொண்டிருக்கிற சபை பரிசுதான் என்ன பார்க்குறாங்க. இவங்க தான் உறவினர்கள்லாம். இவங்க மத்தியில் வந்து உடன்படிக்கை நடக்கும். அப்படி தண்ணியில் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் செய்கிறாங்க சகோதர சொல்ல. இது வந்து அக்ரிமெண்ட் உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை வந்து ஏன் வந்து பத்திரிக்கையில் வைக்கிறோம், அழைக்கிறோம், ஏன் மூலம் கொட்டுறோம்? கூடி ஆமாம் பகிர மூலம் கொட்டி ஊர் ஊராக கூட்டிகிட்டு போகிறது, ஊர் உலகம் கூட்டிகிட்டு போகிறோம். என்னென்னா நாளைக்கு வந்து இவன் வந்து இந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்லிடுவானுங்க. அதனால தான் மூலம் அடித்து எல்லாத்தையும் காட்டுறது, இப்போ ரெண்டு பேருக்கு கல்யாணம் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லைன்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா. அதுக்காகங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறேன் இல்லைங்களா, நான் தாலி கட்டுறதுக்கு கொண்டு போன தாலி கட்டவேல எனக்கு கட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுவார் சில பேர். எனக்கு அந்த பொண்ணே பிடிக்கல, என்னை வலுக்கட்டமா கையை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி. அதனால தான் அந்த ஊருக்காரெல்லாம் எழுந்து பாருங்கப்பா அவன் கட்டுறத நீங்கள் சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சொந்தக்கெல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு கல்யாணத்தை மறந்துடும். அதெல்லாம் திரும்ப உட்காந்து ரவுண்டு ரவுண்டு பேசிட்டு இருப்பாங்க. அவன் என் கதை உங்க கதைன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கௌரவமாக அங்கே போய் பாரு என்ன சொல்ல முடியும், என்ன பண்ணும், ஐயா நீங்கள் அச்சனை போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு பூ கொடுத்து வந்துருங்க, பூ அரிசியெல்லாம் கொடுத்துறாங்க. அவங்க வந்து கையில் வந்து பெருமை அப்படின்ட்டு தாலி கட்டும் போது சரி போடுங்க அப்போ எந்திரிச்சு பாருன்னு அர்த்தம், தாலி போ கட்டானா பார்த்துக்கோ அப்படின்னு இல்லைங்களா. அதுக்கு தாங்க எந்த கொடுக்குதுங்க இல்லைங்களா. அப்படி தாலி கட்டும் போது எப்படி எக்கு எக்கில் போடுறாங்களா, அது கரெக்டாக இங்கே இவர் இங்கேருந்து போட்டால் அவர் மேலே விழுப்புது, முன்னாடி இருக்கிற தலைமையில தான் கொடுக்குது இல்லைங்களா. ஏமாத்துறா இல்லைங்க, இதெல்லாம் ஜனங்களை ஏமாத்துறா இல்லைங்க, ஜனங்களுக்கு தெரியல. அப்படியே தன்னை கௌரவப்படுத்தினா சொல்லிட்டு அப்படி வீசுறாங்க, முன்னாடி இருக்கலாம் இப்படி தட்டிட்டு இருப்பாரு பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சகோதர. இது என்னன்னா ஏமாத்துறா இல்லைங்க. இப்போ அந்த மாதிரி அந்த தாலி கட்டும் போது கூட ஐயோ கட்டிட்டாங்களான்னு சொல்லி நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மியூசிக்கே மாத்துறாங்க. அந்த டைம் சும்மா டும் டக்கு டும் டக்குன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. கட்டும் போது கட்டுமலை அடிக்கிறானுங்க. அது ஒரு பிரதர் சொல்றாரு, மாட்டிக்கிட்டான்னு அடிக்கிறாங்க பாருங்க. சுதந்திரமா சுத்திட்டு இருந்தவங்க இப்ப திருமணன்ற உறவுல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. மாட்டிக்கிட்டான்னு அடிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க சவர் அடிக்கிறாங்க. அன்பா அந்த சவர சொல்ல இது போல இந்த அச்சனை போடும்போது எஞ்சி பாக்குறது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேற பொண்ணோட சுத்திட்டு இருப்பான், ரெண்டு பேர் ஜோடி மாதிரி கூட சுத்திட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்றோம்னா ஊர்வலம் கூட்டு போறது, ஊர் ஊரா வீதி வீதியா ரெண்டு பேரும் பாத்துக்கோங்கப்பா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடுவான், இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட போது ரெண்டு பேர்த்தையும் காட்டுறதுங்க. அது சும்மா அப்படி ரோட்ல நடந்து போனா போனாங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா. அதனால மியூசிக் போட்டு கூப்பிட்டு போறது, டும் டும் டும்னு அடிச்சு கூட்டு போனா எப்படி தான் திரும்பி பார்ப்பாங்க, யாரு பொண்ணு மாப்பிள்ளையான்னு சொல்லி மியூசிக் போட நாமளே வெளியில் போய் பாக்குறோம் இல்லைங்களா. ஜன்னல் திறந்து யாருன்னு பாக்குறோம், பொண்ணு யாரு பையன் யாருன்னு மூஞ்ச ஒத்து பாக்குறோம் இல்லைங்களா. இதெல்லாம் அதுக்கு இந்த மியூசிக் போட்டு கூப்பிட்டு போகுது. கார்லயே ஊர்வலம் போனா கூட ஸ்லோவா தான் ஓட்டுவாங்க, ஏன்னா ஸ்பீடா போனா மூஞ்சி பார்க்க முடியாது இல்ல. ஆனா ஸ்லோவா போயிட்டு மூஞ்சி ஃபோக்கஸ் லைட் வேற, அப்படி நல்லா மூஞ்சி பாருங்கடா அப்படின்னு இல்ல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, கோர்ஸ் பெருமை ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு உட்காந்துக்கிறாருங்க. இவனு புடிச்சு கொடுக்குறாங்க வேற ஒண்ணு, ரெண்டு பேரும் புடிச்சு நல்லா பாத்துவாங்க. ரெண்டு பேரும் வெளியில சுத்தினா புடிச்சு கொடுத்துருங்க, காட்டி கொடுத்துருங்க. ஏங்க அந்த பொண்ணு அங்க இருந்தாங்க நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்களா ஊருக்காருங்க, அதுக்காகங்க ஊர்ல சுத்தி காட்டுறது சார். இதெல்லாம் வந்து டெக்னிக் உடன்படிக்கை. அது போலதான் தேவன் மனுஷங்களுக்கு கூட ஒரு உடன்படிக்கை நடக்குது. அன்பாந்த சவர சொல்ல ஞானஸ்தான உடன்படிக்கை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பாந்த சவர சொல்ல தண்ணியில் நிற்கிறது இல்லைங்களா. தண்ணியில் நிற்கும் போது பாதி உடம்பு தண்ணிக்குள்ளே இருக்கும், பாதி உடம்பு தண்ணிக்கு வெளியில் இருக்கும். அது என்னன்னா நான் உலகத்தில் இருக்கிற, நான் உலகத்தாராக இருந்தாலும் நினையாத பற்றி உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு அடையாளங்க. அதுக்கப்புறம் கரங்களை கூப்பிடும், கரங்களை கூப்பிட்டா சரண்டர் தேவன் முன்னாடி தாழ்மை காட்டுறது. அப்படி கரங்களை கூப்பிட்டோடனே நம்மளை வந்து தண்ணி வந்து பின்பக்கமாக சாய்ப்பாங்க. அது எது கடையிலன்னு பார்த்தீங்கன்னா மறிக்க செய்கிறாங்க. இப்போ டெட் பாடி வந்து அடக்கம் பண்ணும்போது எப்படி அடக்கம் பண்ணுறாங்க, குப்புறக்கு போட்டு வந்துடுமா, வளம் தான் படுக்குறாரு இல்லைங்களா. அது போல் பின்பக்கமாக சாய்க்கிறாங்க, பின்பக்கம் சாய்ச்சி படுக்க வைக்கும்போது அவர் மறிச்சது கடையாளம். ஒன்னா பிடிச்சிருந்தா செத்துருவாருங்க, தூக்கலன்னா இல்லைங்களா, தூக்குறாரு. உடனே தூக்கும் போது எந்திரிக்கிறாரு இல்லைங்களா, அப்படியே உயிர் தெரிஞ்சுட்டார், உயிர் மூச்சு வந்துச்சு, குழந்தை ஃபர்ஸ்ட் மூச்சு அழுது இல்லைங்க, அது போல அப்படி கத்துறாரு இல்லைங்களா. சௌரஸ் உயிர் தெரிஞ்சார், இப்போ பிறந்தது பழைய மனுஷன் சாகடிச்சாச்சு, பிறந்தது புது மனுஷன், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் வாசம் வாழ்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. இது உடன்படிக்கை அடையாளம். இதை ஞானசானம் கொடுக்குறவர் யாருன்னா இயேசு அடையாளம், கிறிஸ்து மூலியமா அந்த உடன்படிக்கை செய்கிறோம். இது பரிசுத்தம் முன்னாடி அந்த உடன்படிக்கை நடக்குது. அன்பான சௌர சொல்ற இப்படி தான் பார்க்கும்போது தேவனுடைய உடன்படிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி வர ஜனங்கள் எப்படிங்கன்னா கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 Corinthians 9:17
5:17
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அது அண்டர்லைன், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவெல்லாம் இருந்தார், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கு இணைக்க போகணும் இல்லைங்களா. அப்போ நம்ம பழைய மண் சாகடிச்சு கிறிஸ்துக்குள்ளே இணைக்க போகிறோம். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கும், அப்படின்னா புதுசாக உருவாகி இருக்கிறான், ஜெனிப்பிக்கப்பட்டான், புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டான். இப்போ பழைய சிருஷ்டி சாகடிக்கப்பட்டிருக்குது, தண்ணியில் போயிடுச்சு, மறிச்சிருச்சு, எதிர்த்து புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி இருக்கார், பழையவைகள் ஒளிந்து போய் அப்படின்னா பழைய ஜென்ம சுவா கிரியைகள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள், பழைய சுவாபங்கள் இதெல்லாம் வந்து விலகிடுச்சு. அப்படின்னா தண்ணியில் மூழ்கிருந்துச்சுன்னு அரு ஏன்னா அது எனக்கு பாவமெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறோமா. ஏய் தண்ணியில் மூழ்கிறப்ப அப்படி பாவம் சிந்தனையே இருந்துச்சு, ஒன்றுமே பாவமே வர மாட்டேது, நல்லவனும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா. அடையிலிருந்தாங்க இது தண்ணியில் மூழ்கிறப்ப என்ன சிந்தனை, அது எந்திரிச்சுன்னா அதே சிந்தனை தான் இருக்குது நமக்கு, ஒன்றும் அப்படி ஒரு மாற்றம் இருக்காது, நம்ம கிரியிலையும் மாற்றம் இல்லைங்க. இது வந்து அடையாளந்தாங்க. எப்படி வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறப்ப ரெஜிஸ்டர்ஸில் போய் சைன் பண்ணுறா இல்லைங்களா, ஒரு ரெஜிஸ்டர் ஸ்ட்ராங் பண்ணுறதா வேற ஒன்று வரைய நீ உடன்படிக்கை செஞ்சுருக்கிறேன். நம்ம சத்தியத்தில் ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்காங்கள்ல, அவர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரதர், அவங்க சிஸ்டர் உடன்படிக்கை செஞ்சவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஸ்டர் பிரதர் இடையில ஃபேமிலி என்ன ரெண்டு சண்டை போட்டு வச்சோம்ல, அந்த பிரதர் வந்து சிஸ்டர் சண்டைக்கு வரும்போது இப்படி இப்படின்னுவார், வேணா நீ ஏற்கனவே உலகத்துக்கு மறிச்சிருக்கிற கோபம்லாம் உனக்கு வரக்கூடாது சொல்லி இப்படி காட்டுவார். உடனே சிஸ்டர் வந்து இதில் ஒன்றும் குறைச்சான்னு போயிரு பெஸ்ட் பாருங்க இது வேணாம் பண்ணுவாருங்க அப்படின்னு என்னன்னா, நீ பழைய சுவாபம் உனக்கு வர வேண்டாம், நீ கோபம் வரக்கூடாது உனக்கு, மன்னிச்சிரு இப்படி காட்டுறாரு. நீ மாதிரி புலகத்துக்கு மறிச்சிட்டா பழைய சுவாபத்தை மறிச்சிருக்கிற வரக்கூடாதுன்னு சொல்லி செய்வாருங்க அவர் சகோதரத்தில். இந்த மாதிரி நம்ம சத்தியத்தில் வர சகோதரருக்கு வந்து சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது கூட ஈஸியாக போயிடுச்சுக்கிறேன். குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகளாக ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஏன்னா ரெண்டு பேரும் சத்தியத்தில் இருக்கும்போது கிஃப்ட்டுங்க அது. அன்பாந்த சகோதர சொல்ல இதெல்லாம் ரொம்ப பாக்கியம் நமக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை, ஞானசாதனமாக செய்கிற உடன்படிக்கை அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுதான் சௌரஸ்வரில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில. உண்மையுள்ளவர்கள் யார் அப்போ உண்மையில நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், உண்மையுள்ளவர்கள் யாருன்னு பார்க்கலாம், இதுலேருந்து எப்படி உண்மையுள்ளவர்களாக மாறுறாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். இது கிறிஸ்டின் சபை பாகம் 2 வரும். பாகம் 3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்களை பற்றி படிப்போம். அது எப்படி சொல்லி பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தான். அதுவும் கூட சௌரஸ்வரில் பொறுமொழி கட்டவங்களே தேவன் தான் ஆசிரியப்படுறாங்க.